ஒன்று சாமுவேல் அத்தியாயம் ஒன்று. எப்பிராயீம் மலைத்தேசத்திலிருக்கிற சோப்பீம் எனப்பட்ட ராமதாயின் ஊரானாகிய ஒரு மனிதன் இருந்தான். அவனுக்கு எல்கானா என்று பெயர். அவன் எப்பிராயீமியனாகிய சூப்புவுக்குப் பிறந்த தோகுவின் மகனான எலிகுவின் மகனான ஏரோகாமின் மகன். அவனுக்கு இரண்டு மனைவிகள் இருந்தார்கள். ஒருத்தி பெயர் அன்னாள், மற்றவள் பெயர் பெனினாள். பெனினாளுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள், அன்னாளுக்கோ பிள்ளை இல்லை. அந்த மனிதன் சீலோவிலே சேனைகளின் யெகோவாவை தொழுது கொள்ளவும் அவருக்கு பலியிடவும் ஒவ்வொரு வருடமும் தன்னுடைய ஊரிலிருந்து போய் வருவான். அங்கே யெகோவாவின் ஆசாரியனான ஏலியின் இரண்டு மகன்களான ஒப்னியும் பினேகாசும் இருந்தார்கள். அங்கே எல்கானா பலியிடும் நாளிலே அவன் தன்னுடைய மனைவியாகிய பெனினாளுக்கும் அவளுடைய எல்லா மகன்களுக்கும் மகள்களுக்கும் பங்கு போட்டுக் கொடுப்பான். அன்னாளை நேசித்ததினால் அவளுக்கு இரண்டு பங்கு கொடுப்பான். யெகோவாவோ அவள் கர்ப்பத்தை அடைத்திருந்தார். யெகோவா அன்னாளுடைய கர்ப்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சக்களத்தி அவள் துக்கம் படும்படியாக அவளுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாக்குவாள். அவள் யெகோவாவுடைய ஆலயத்திற்கு போகும்போது அவன் ஒவ்வொரு வருடமும் அப்படியே செய்வான். இவள் அன்னாளை மனவேதனைப்படுத்துவாள். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். அவளுடைய கணவனான எல்கானா அவளை பார்த்து, அன்னாலே, ஏன் அழுகிறாய்? ஏன் சாப்பிடாதிருக்கிறாய்? ஏன் சஞ்சலப்படுகிறாய்? 10 மகன்களைவிட நான் உனக்கு மேலானவன் அல்லவா என்றான். சீலோவிலே அவர்கள் சாப்பிட்டு குடித்த பின்பு அன்னாள் எழுந்தாள். ஆசாரியனான ஏலி யெகோவாவுடைய ஆலயத்தின் வாசற் கதவருகில் ஒரு இருக்கையின் மேல் உட்கார்ந்திருந்தான். அவள் போய் மனங்கசந்து மிகவும் அழுது யெகோவாவை நோக்கி விண்ணப்பம் செய்து, சேனைகளின் யெகோவாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறக்காமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடிருக்கும் எல்லா நாட்களும் நான் அவனை யெகோவாவுக்கு ஒப்புக்கொடுப்பேன். அவனுடைய தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை செய்தாள். அவள் யெகோவாவுக்கு முன்பாக அதிக நேரம் விண்ணப்பம் செய்கிறபோது ஏலி அவளுடைய வாயை கவனித்துக் கொண்டிருந்தான். அன்னாள் தன்னுடைய இருதயத்திலே பேசினாள். அவளுடைய உதடுகள் மட்டும் அசைந்தது, அவள் சத்தமோ கேட்கவில்லை. ஆகவே அவள் குடிவெறியில் இருக்கிறாள் என்று ஏலி நினைத்து அவளை நோக்கி, நீ எதுவரைக்கும் குடிவெறியில் இருப்பாய்? உன் குடியை உன்னை விட்டு விலக்கு என்றான். அதற்கு அன்னாள் பதிலாக, அப்படியல்ல என் ஆண்டவனே, நான் மனவேதனையுள்ள பெண். நான் திராட்சை ரசமோ மதுவோ குடிக்கவில்லை. நான் யெகோவாவுக்கு முன்பாக என்னுடைய இருதயத்தை ஊற்றிவிட்டேன். உம்முடைய அடிமையை துன்மார்க்கத்தின் பெண்ணாக நினைக்க வேண்டாம். மிகுதியான துன்பத்தினாலும் துயரத்தினாலும் இந்த நேரம் வரை விண்ணப்பம் செய்தேன் என்றாள். அதற்கு ஏலி, சமாதானத்துடன் போ. நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றான். அப்பொழுது அவள், உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களிலே தயவு கிடைக்கட்டும் என்றாள். பின்பு அந்த பெண் புறப்பட்டுப் போய் சாப்பிட்டாள். அதன் பின்பு அவள் துக்கமுகமாக இருக்கவில்லை. அவர்கள் அதிகாலையில் எழுந்து யெகோவாவை தொழுது கொண்டு ராமாவில் இருக்கிற தங்களுடைய வீட்டுக்கு திரும்பி போனார்கள். எல்கானா தன் மனைவியாகிய அன்னாளுடன் இணைந்தான். யெகோவா அவளை நினைத்தார். சில நாட்கள் சென்ற பின்பு அன்னாள் கர்ப்பவதியாகி ஒரு மகனை பெற்று யெகோவாவிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டாள். எல்கானா என்பவன் யெகோவாவுக்கு வருடந்தோறும் செலுத்தும் பலியையும் தன்னுடைய பொருத்தனையையும் செலுத்தும்படியாக தன்னுடைய வீட்டார் அனைவரோடும் போனான். அன்னாள் அவர்களுடன் போகவில்லை. அவள் பிள்ளை பால் குடிப்பதை மறந்த பின்பு அவன் யெகோவாவுக்கு முன்பாக காணப்படவும் அங்கே எப்பொழுதும் இருக்கவும் நான் அவனை கொண்டு போய் விடுவேன் என்று தன்னுடைய கணவனிடம் சொன்னாள். அப்பொழுது அவளுடைய கணவனாகிய எல்கானா அவளை நோக்கி, நீ உன்னுடைய விருப்பத்தின்படி செய்து அவனை பால் மறக்கச் செய்யும் வரை இரு. யெகோவா தம்முடைய வார்த்தையை மட்டும் நிறைவேற்றுவாராக என்றான். அப்படியே அந்த பெண் தன்னுடைய பிள்ளையை பால் மறக்கச் செய்யும் வரைக்கும் பாலூட்டி வளர்த்தாள். அவள் அவனை பால் மறக்கச் செய்த பின்பு 3 காளைகளையும் 1 மரக்கால் மாவையும் 1 தோல்பை திராட்சை ரசத்தையும் எடுத்துக்கொண்டு அவனையும் கூட்டிக் கொண்டு சீலோவில் இருக்கிற யெகோவாவுடைய ஆலயத்திற்கு போனாள். பிள்ளை இன்னும் குழந்தையாக இருந்தான். அவர்கள் ஒரு காளையை பலியிட்டு பிள்ளையை ஏலியினிடத்தில் கொண்டு வந்து விட்டார்கள். அப்பொழுது அவள், என்னுடைய ஆண்டவனே, இங்கே உம்முடைய அருகிலே நின்று யெகோவாவை நோக்கி விண்ணப்பம் செய்த பெண் நான்தான் என்று என்னுடைய ஆண்டவனாகிய உம்முடைய ஜீவனைக் கொண்டு சொல்லுகிறேன். இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் செய்தேன். நான் யெகோவாவிடத்தில் கேட்ட என்னுடைய விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார். எனவே அவன் யெகோவாவுக்கென்று கேட்கப்பட்டதால் அவன் உயிரோடிருக்கும் எல்லா நாட்களும் அவனை யெகோவாவுக்கே ஒப்புக்கொடுக்கிறேன் என்றாள். அவன் அங்கே யெகோவாவை தொழுது கொண்டான். 1 சாமுவேல் அத்தியாயம் 10. அப்பொழுது சாமுவேல் தலைக்குப்பியை எடுத்து அவனுடைய தலையின் மேல் ஊற்றி அவனை முத்தமிட்டு, யெகோவா உன்னை தம்முடைய சுதந்திரத்தின் மேல் தலைவனாக அபிஷேகம் செய்தார் அல்லவா, நீ இன்றைக்கு என்னை விட்டு போகிறபோது பென்யமீன் எல்லையான செல்சாக்கில் ராகேலின் கல்லறைக்கு அருகில் 2 மனிதர்களை காண்பாய். அவர்கள் உன்னை பார்த்து, நீ தேடப்போன கழுதைகள் கண்டுபிடிக்கப்பட்டது, இதோ உன் தகப்பன் கழுதைகளைப் பற்றிய கவலையை விட்டு உங்களுக்காக கவலைப்பட்டு என் மகனுக்காக என்ன செய்வேன் என்கிறான் என்று சொல்வார்கள். நீ அந்த இடத்தை விட்டு அப்புறம் கடந்து போய் தாபோரிலுள்ள சமபூமியிலே சேரும்போது தேவனை பணியும்படி பெத்தேலுக்கு போகிற 3 மனிதர்கள் அங்கே உன்னை கண்டு சந்திப்பார்கள். ஒருவன் 3 ஆட்டுக்குட்டிகளையும் இன்னொருவன் 3 அப்பங்களையும் வேறொருவன் திராட்சை ரசமுள்ள 1 தோல்பையையும் கொண்டு வந்து உன்னுடைய சுகசெய்தியை விசாரித்து உனக்கு 2 அப்பங்களை கொடுப்பார்கள். அவைகளை நீ அவர்கள் கையிலே வாங்க வேண்டும். பின்பு பெலிஸ்தர்களின் முகாம் இருக்கிற தேவனுடைய மலைக்குப் போவாய். அங்கே நீ பட்டணத்திற்குள் வரும்போது மேடையிலிருந்து இறங்கி வருகிற தீர்க்கதரிசிகளின் கூட்டத்தை சந்திப்பாய். அவர்களுக்கு முன்பாக தம்புரும் மேளமும் நாகசுரமும் சுரமண்டலமும் போகும். அவர்கள் தீர்க்கதரிசனம் சொல்லுவார்கள். அப்பொழுது யெகோவாவுடைய ஆவி உன்மேல் இறங்குவார். நீ அவர்களோடு தீர்க்கதரிசனம் சொல்லி வேறு மனிதனாவாய். இந்த அடையாளங்கள் உனக்கு நேரிடும்போது நேரத்திற்கு ஏற்றபடி நீ செய். தேவன் உன்னோடு இருக்கிறார். நீ எனக்கு முன்னே கில்காலுக்கு இறங்கிப்போ. சர்வாங்க தகனபலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தும்படி நான் உன்னிடத்தில் வருவேன். நான் உன்னிடத்தில் வந்து நீ செய்ய வேண்டியதை உனக்கு அறிவிக்கும் வரை 7 நாட்கள் காத்திரு என்றான். அவன் சாமுவேலை விட்டு போகும்படி திரும்பினபோது தேவன் அவனுக்கு வேறு இருதயத்தை கொடுத்தார். அந்த அடையாளங்கள் எல்லாம் அன்றைய தினமே நடந்தது. அவர்கள் அந்த மலைக்கு வந்தபோது இதோ தீர்க்கதரிசிகளின் கூட்டம் அவனுக்கு எதிராக வந்தது. அப்பொழுது தேவனுடைய ஆவி அவன்மேல் இறங்கியதால் அவனும் அவர்களுக்குள்ளே தீர்க்கதரிசனம் சொன்னான். அதற்கு முன்னே அவனை அறிந்தவர்கள் எல்லோரும் அவன் தீர்க்கதரிசிகளோடு இருந்து தீர்க்கதரிசனம் சொல்லுகிறதை பார்த்தபோது, கீசின் மகனுக்கு வந்தது என்ன, சவுலும் தீர்க்கதரிசிகளில் ஒருவனோ என்று அந்த மக்கள் ஒருவருக்கு ஒருவர் சொல்லிக்கொண்டார்கள். அதற்கு அங்கே இருக்கிறவர்களில் ஒருவன், இவர்களுக்கு தகப்பன் யார் என்றான். ஆதலால் சவுலும் தீர்க்கதரிசிகளில் ஒருவனோ என்பது பழமொழியானது. அவன் தீர்க்கதரிசனம் சொல்லி முடிந்த பின்பு மேடையின் மேல் வந்தான். அப்பொழுது சவுலுடைய சிறிய தகப்பன், நீங்கள் எங்கே போனீர்கள் என்று அவனையும் அவனுடைய வேலைக்காரனையும் கேட்டான். அதற்கு அவன், நாங்கள் கழுதைகளை தேடப்போய் அவைகளை எங்கும் காணாததால் சாமுவேல் இடத்திற்கு போனோம் என்றான். அப்பொழுது சவுலுடைய சிறிய தகப்பன், சாமுவேல் உங்களுக்கு சொன்னது என்ன, அதை சொல் என்றான். சவுல் தன் சிறிய தகப்பனை பார்த்து, கழுதைகள் கண்டுபிடிக்கப்பட்டது என்று எங்களுக்கு வெளிப்படையாக சொன்னார் என்றான். ஆனாலும் ராஜ்ய காரியத்தை பற்றி சாமுவேல் சொன்னதை அவனுக்கு அறிவிக்கவில்லை. சாமுவேல் மக்களை மிஸ்பாவிலே யெகோவாவிடத்தில் வரவழைத்து இஸ்ரவேல் மக்களை பார்த்து, இஸ்ரவேலின் தேவனாகிய யெகோவா சொல்லுகிறது என்னவென்றால், நான் இஸ்ரவேலை எகிப்திலிருந்து புறப்படச் செய்த உங்களை எகிப்தியர்களின் கைக்கும் உங்களை துன்பப்படுத்தின எல்லா ராஜாக்களின் கைக்கும் மீட்டுவிட்டேன். நீங்களோ உங்களுடைய எல்லா தீங்குகளுக்கும் நெருக்கங்களுக்கும் உங்களை மீட்டு இரட்சித்த உங்கள் தேவனை இந்த நாளிலே புறக்கணித்து ஒரு ராஜாவை எங்களுக்கு ஏற்படுத்தும் என்று அவரிடத்தில் கேட்டுக்கொண்டீர்கள். இப்பொழுது யெகோவாவுக்கு முன்பாக உங்கள் கோத்திரத்தின்படியும் வம்சங்களின்படியும் வந்து நில்லுங்கள் என்றான். சாமுவேல் இஸ்ரவேலின் கோத்திரங்களை எல்லாம் அருகில் வரச் செய்த பின்பு பென்யமீனின் கோத்திரத்தின் மேல் சீட்டு விழுந்தது. அவன் பென்யமீன் கோத்திரத்தை அதனுடைய குடும்பங்களின்படி அருகில் வரச் செய்த பின்பு மாத்ரி குடும்பத்தின் மேலும் அதிலே கீசின் மகனான சவுலின் மேலும் சீட்டு விழுந்தது. அவனை தேடினபோது அவன் காணவில்லை. அவன் இனி இங்கே வருவானா என்று அவர்கள் திரும்ப யெகோவாவிடத்தில் விசாரித்தபோது, இதோ அவன் பொருட்கள் வைக்கிற இடத்திலே ஒளிந்து கொண்டிருக்கிறான் என்று யெகோவா சொன்னார். அப்பொழுது அவர்கள் ஓடி அங்கே இருந்து அவனை அழைத்துக் கொண்டு வந்தார்கள். அவன் மக்கள் நடுவே வந்து நின்றபோது எல்லா மக்களும் அவனுடைய தோளிற்கு கீழிருந்தார்கள். இவன் அவர்களை விட உயரமுள்ளவனாயிருந்தான். அப்பொழுது சாமுவேல் எல்லா மக்களையும் பார்த்து, யெகோவா தெரிந்து கொண்டவனை பாருங்கள், எல்லா மக்களுக்குள்ளும் அவனுக்கு சமமானவன் இல்லை என்றான். அப்பொழுது மக்கள் எல்லோரும் ஆர்ப்பரித்து ராஜா வாழ்க என்றார்கள். சாமுவேல் ராஜ்ய முறையை மக்களுக்கு தெரிவித்து அதை ஒரு புத்தகத்தில் எழுதி யெகோவாவுக்கு முன்பாக வைத்து மக்களையெல்லாம் அவரவர் வீட்டுக்கு அனுப்பிவிட்டான். சவுலும் கிபியாவிலிருக்கிற தன் வீட்டுக்கு போனான். இராணுவத்தில் தேவன் எவர்கள் மனதை தூண்டினாரோ அவர்களும் அவனோடு போனார்கள். ஆனாலும் சில பயனற்ற மக்கள், இவனா நம்மை காப்பாற்றப் போகிறவன் என்று சொல்லி அவனுக்கு காணிக்கை கொண்டு வராமல் அவனை அசட்டை செய்தார்கள். அவனோ காது கேட்காதவனைப் போல இருந்தான். 1 சாமுவேல் அத்தியாயம் 11. அந்த காலத்தில் நாகாஸ் என்னும் அம்மோனியன் வந்து கீலேயாத்தில் இருக்கிற யாபேசை முற்றுகையிட்டான். அப்பொழுது யாபேசின் மனிதர்கள் எல்லோரும் நாகாசை நோக்கி, எங்களோடு உடன்படிக்கை செய்து கொள், அப்பொழுது உமக்கு பணிவிடை செய்வோம் என்றார்கள். அதற்கு அம்மோனியனாகிய நாகாஸ், நான் உங்கள் ஒவ்வொருவருடைய வலது கண்ணையும் பிடுங்கி இதினாலே இஸ்ரவேல் எல்லாவற்றின் மேலும் நிந்தை வரச் செய்வதே நான் உங்களோடு செய்யும் உடன்படிக்கை என்றான். அதற்கு யாபேசின் மூப்பர்கள், நாங்கள் இஸ்ரவேல் நாடெங்கும் தூதுவர்களை அனுப்பும்படியாக 7 நாள் எங்களுக்கு தவணை கொடும், எங்களை காப்பாற்றுகிறவர்கள் இல்லாவிட்டால் அப்பொழுது உம்மிடத்தில் வருவோம் என்றார்கள். அந்த தூதுவர்கள் சவுலின் ஊராகிய கிபியாவிலே வந்து மக்களின் காது கேட்க அந்த செய்திகளை சொன்னார்கள். அப்பொழுது மக்கள் எல்லோரும் சத்தமிட்டு அழுதார்கள். இதோ சவுல் மாடுகளின் பின்னாலே வயலிலிருந்து வந்து மக்கள் அழுகிற காரணம் என்ன என்று கேட்டான். யாபேசின் மனிதர்கள் சொல்லிய செய்திகளை அவனுக்கு தெரிவித்தார்கள். சவுல் இந்த செய்திகளை கேட்டவுடனே தேவனுடைய ஆவி அவன் மேல் இறங்கியதால் அவன் மிகவும் கோபப்பட்டு, அவன் 2 எருதுகளை பிடித்து துண்டித்து அந்த தூதுவர்களின் கையிலே கொடுத்து இஸ்ரவேலின் நாடுகளுக்கெல்லாம் அனுப்பி, சவுல் மற்றும் சாமுவேலின் பின்செல்லாதவன் எவனோ அவனுடைய மாடுகளுக்கு இப்படியே செய்யப்படும் என்று சொல்லி அனுப்பினான். அப்பொழுது யெகோவாவால் உண்டான பயங்கரம் மக்களின் மேல் வந்ததால் ஒருமனப்பட்டு புறப்பட்டு வந்தார்கள். அவர்களை பேசேக்கிலே கணக்கிட்டு பார்த்தான். இஸ்ரவேல் மக்களில் 300,000 பேரும் யூதா மனிதர்களில் 30,000 பேரும் இருந்தார்கள். அங்கே வந்த தூதுவர்களை அவர்கள் பார்த்து, நாளைக்கு வெயில் ஏறுகிறதற்கு முன்னே உங்களுக்கு மீட்பு கிடைக்கும் என்று கீலேயாத்தில் இருக்கிற யாபேசின் மனிதர்களுக்கு சொல்லுங்கள் என்றார்கள். தூதுவர்கள் வந்து யாபேசின் மனிதர்களிடத்தில் அதை அறிவித்தார்கள். அதற்கு அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள். பின்பு யாபேசின் மனிதர்கள், நாளைக்கு உங்களிடத்தில் வருவோம், அப்பொழுது உங்கள் விருப்பத்தின்படி எங்களுக்கு செய்யுங்கள் என்றார்கள். மறுநாளிலே சவுல் மக்களை 3 படைகளாக பிரித்து விடியற்காலையில் முகாமிற்குள் வந்து வெயில் ஏறும் வரைக்கும் அம்மோனியர்களை முறியடித்தான். தப்பினவர்களில் 2 2 சேர்ந்து ஓடாதபடி எல்லோரும் சிதறிப்போனார்கள். அப்பொழுது மக்கள் சாமுவேலை பார்த்து, சவுலா நமக்கு ராஜாவாக இருக்கப் போகிறவன் என்று சொன்னவர்கள் யார்? அந்த மனிதனை நாங்கள் கொல்லும்படி ஒப்புக்கொடுங்கள் என்றார்கள். அதற்கு சவுல், இன்றைய தினம் ஒருவரும் கொல்லப்படக்கூடாது, இன்று யெகோவா இஸ்ரவேலுக்கு மீட்பை கொடுத்தார் என்றான். அப்பொழுது சாமுவேல் மக்களை பார்த்து, நாம் கில்காலுக்கு போய் அங்கே ராஜாவை ஏற்படுத்துவோம், வாருங்கள் என்றான். அப்படியே மக்கள் எல்லோரும் கில்காலுக்கு போய் அந்த இடத்திலே யெகோவாவுக்கு முன்பாக சவுலை ராஜாவாக ஏற்படுத்தி அங்கே யெகோவாவுக்கு முன்பாக சமாதான பலிகளை செலுத்தி அங்கே சவுலும் இஸ்ரவேல் மனிதர்கள் அனைவரும் மிகவும் சந்தோஷப்பட்டார்கள். 1 சாமுவேல் அத்தியாயம் 12. அப்பொழுது சாமுவேல் இஸ்ரவேலர்கள் அனைவரையும் பார்த்து, இதோ நீங்கள் எனக்கு சொன்னபடியெல்லாம் உங்கள் சொல்லை கேட்டு உங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்தினேன். இப்போதும் இதோ ராஜா உங்களுக்கு முன்பாக வாழ்ந்து வருகிறார். நானோ முதிர்வயதானவனும் நரைத்தவனும் ஆனேன். என்னுடைய மகன்கள் உங்களோடு இருப்பார்கள். நான் என்னுடைய சிறுவயது முதல் இந்த நாள் வரைக்கும் உங்களுக்கு முன்பாக வாழ்ந்து வந்தேன். இதோ நான் இருக்கிறேன். யெகோவாவுக்கு முன்பாகவும் அவர் அபிஷேகம் செய்து வைத்தவருக்கு முன்பாகவும் என்னை குறித்து சாட்சி சொல்லுங்கள். நான் யாருடைய எருதை எடுத்துக்கொண்டேன்? யாருடைய கழுதையை எடுத்துக்கொண்டேன்? யாருக்கு அநியாயம் செய்தேன்? யாருக்கு தீங்கு செய்தேன்? யார் கையில் லஞ்சம் வாங்கிக் கொண்டு குருடனாக இருந்தேன்? சொல்லுங்கள். அப்படி இருக்குமானால் அதை உங்களுக்கு திரும்ப கொடுப்பேன் என்றான். அதற்கு அவர்கள், நீர் எங்களுக்கு அநியாயம் செய்யவும் இல்லை, எங்களுக்கு தீங்கு செய்யவும் இல்லை, ஒருவர் கையிலும் ஒன்றும் வாங்கவும் இல்லை என்றார்கள். அதற்கு அவன், நீங்கள் என்னுடைய கையில் ஒன்றும் கண்டுபிடிக்கவில்லை என்பதற்கு யெகோவா உங்களுக்கு எதிராக சாட்சியாக இருக்கிறார். அவர் அபிஷேகம் செய்தவரும் இன்று அதற்கு சாட்சி என்றான். அதற்கு அவர்கள், அவர் சாட்சிதான் என்றார்கள். அப்பொழுது சாமுவேல் மக்களை பார்த்து, மோசே ஆரோனை ஏற்படுத்தியவரும் உங்கள் முற்பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட செய்தவரும் யெகோவாவே. இப்பொழுதும் யெகோவா உங்களுக்கும் உங்களுடைய முற்பிதாக்களுக்கும் செய்து வந்த எல்லா நீதியான செய்கைகளை குறித்தும் நான் யெகோவாவுக்கு முன்பாக உங்களோடு நியாயம் பேசும்படிக்கு நீங்கள் நில்லுங்கள். யாக்கோபு எகிப்திற்கு போயிருக்கும்போது உங்கள் முன்னோர்கள் யெகோவாவை பார்த்து முறையிட்டார்கள். அப்பொழுது யெகோவா மோசேயையும் ஆரோனையும் அனுப்பினார். அவர்கள் உங்கள் முன்னோர்களை எகிப்திலிருந்து அழைத்து வந்து அவர்களை இந்த இடத்திலே குடியிருக்கச் செய்தார்கள். அவர்கள் தங்கள் தேவனாகிய யெகோவாவை மறந்து போகிறபோது அவர் அவர்களை ஆத்சோரின் படைத்தலைவனாகிய சிசேராவின் கையிலும் பெலிஸ்தர்களின் கையிலும் மோவாபிய ராஜாவின் கையிலும் விற்றுப்போட்டார். இவர்கள் அவர்களுக்கு விரோதமாக யுத்தம் செய்தார்கள். ஆகையால் அவர்கள் யெகோவாவை பார்த்து முறையிட்டு, நாங்கள் யெகோவாவை விட்டு பாகால்களையும் அஸ்தரோத்தையும் வழிபட்டதினால் பாவம் செய்தோம். இப்போதும் எங்கள் எதிரிகளின் கைக்கு எங்களை மீட்டுவிடும், இனி உம்மை வழிபடுவோம் என்றார்கள். அப்பொழுது யெகோவா எருபாகாலையும் பேதானையும் எப்தாவையும் சாமுவேலையும் அனுப்பி, நீங்கள் பயமில்லாமல் குடியிருக்கும்படி சுற்றிலும் இருந்த உங்கள் எதிரிகளின் கைக்கும் உங்களை நீங்களாக்கி இரட்சித்தார். அம்மோன் மக்களின் ராஜாவாகிய நாகாஸ் உங்களுக்கு விரோதமாக வருகிறதை நீங்கள் கண்டபோது, உங்கள் தேவனாகிய யெகோவாவே உங்களுக்கு ராஜாவாக இருந்தும் நீங்கள் என்னை நோக்கி, அப்படியல்ல, ஒரு ராஜா எங்கள் மேல் ஆள வேண்டும் என்றீர்கள். இப்பொழுதும் நீங்கள் வேண்டும் என்று விரும்பி தெரிந்து கொண்ட ராஜா இதோ இருக்கிறார். இதோ யெகோவா உங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்தினார். நீங்கள் யெகோவாவுடைய வாக்குக்கு விரோதமாக கலகம் செய்யாமல் யெகோவாவுக்கு பயந்து அவருக்கு பணிவிடை செய்து அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்தால், நீங்களும் உங்களை ஆளுகிற ராஜாவும் உங்கள் தேவனாகிய யெகோவாவை பின்பற்றுகிறவர்களாக இருப்பீர்கள். நீங்கள் யெகோவாவுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாமல் யெகோவாவுடைய வாக்குக்கு எதிராக கலகம் செய்தால், யெகோவாவுடைய கை உங்கள் முன்னோர்களுக்கு எதிராக இருந்தது போல உங்களுக்கும் எதிராக இருக்கும். இப்பொழுது யெகோவா உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்யும் பெரிய காரியத்தை நின்று பாருங்கள். இன்று கோதுமை அறுவடையின் நாள் அல்லவா? நீங்கள் உங்களுக்கு ஒரு ராஜாவை கேட்டதால் யெகோவாவின் பார்வைக்கு செய்த உங்களுடைய தீங்கு பெரியதென்று நீங்கள் பார்த்து உணரும்படி நான் யெகோவாவை நோக்கி விண்ணப்பம் செய்வேன். அப்பொழுது இடிமுழக்கங்களையும் மழையையும் கட்டளையிடுவார் என்று சொல்லி சாமுவேல் யெகோவாவை நோக்கி விண்ணப்பம் செய்தான். அன்றைய தினமே யெகோவா இடிமுழக்கங்களையும் மழையையும் கட்டளையிட்டார். அப்பொழுது மக்கள் எல்லோரும் யெகோவாவுக்கும் சாமுவேலுக்கும் மிகவும் பயந்து சாமுவேலை பார்த்து, நாங்கள் சாகாதபடி உம்முடைய தேவனாகிய யெகோவாவிடத்தில் உம்முடைய அடியாருக்காக விண்ணப்பம் செய்யும், நாங்கள் செய்த எல்லா பாவங்களோடும் எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்ட இந்த பாவத்தையும் சேர்த்து கொண்டோம் என்று மக்கள் எல்லோரும் சொன்னார்கள். அப்பொழுது சாமுவேல் மக்களை பார்த்து, பயப்படாதீர்கள், நீங்கள் இந்த தீங்கையெல்லாம் செய்தீர்கள், ஆனாலும் யெகோவாவை விட்டு பின்வாங்காமல் யெகோவாவை உங்கள் முழு இருதயத்தோடும் தொழுது கொள்ளுங்கள். பயனற்றதும் விடுவிக்க முடியாததுமாக இருக்கிற வெறுமையானவைகளை பின்பற்றும்படி திரும்பாதீர்கள், அவைகள் வீணானவைகளே. யெகோவா உங்களை தம்முடைய மக்களாக்கிக் கொள்வதற்கு பிரியமானதால் யெகோவா தம்முடைய மேன்மையான நாமத்தின் நிமித்தம் தமது மக்களை கைவிடமாட்டார். நானும் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாமல் இருந்தால் யெகோவாவுக்கு எதிராகப் பாவம் செய்கிறவனாக இருப்பேன். அது எனக்குத் தூரமாயிருக்கட்டும். நன்மையும் சரியானதுமான வழியை நான் உங்களுக்குப் போதிப்பேன். நீங்கள் எப்படியும் யெகோவாவுக்குப் பயந்து உங்கள் முழு இருதயத்தோடும் உண்மையாய் அவரை தொழுதுகொள்ளக்கடவீர்கள். அவர் உங்களிடத்தில் எவ்வளவு மகிமையான காரியங்களைச் செய்தார் என்பதை சிந்தித்துப் பாருங்கள். நீங்கள் இன்னும் தீங்கையே செய்தால் நீங்களும் உங்கள் ராஜாவும் அழிந்து போவீர்கள் என்றான். 1 சாமுவேல் அத்தியாயம் 13. சவுல் அரசாட்சி செய்து 1 வருடமானது. அவன் இஸ்ரவேலை 2ஆம் வருடம் அரசாண்டபோது இஸ்ரவேலில் 3000 பேரை தனக்காக தெரிந்து கொண்டான். அவர்களில் 2000 பேர் சவுலோடு மிக்மாசிலும் பெத்தேல் மலையிலும், 1000 பேர் யோனத்தானோடு பென்யமீன் நாட்டிலுள்ள கிபியாவிலும் இருந்தார்கள். மற்ற மக்களை அவரவர் கூடாரங்களுக்கு அனுப்பிவிட்டான். யோனத்தான் கேபாவிலே முகாமிட்டிருந்த பெலிஸ்தர்களை முறியடித்தான். பெலிஸ்தர்கள் அதை கேள்விப்பட்டார்கள். ஆகவே இதை எபிரேயர்கள் கேட்கட்டும் என்று சவுல் தேசமெங்கும் எக்காலம் ஊத செய்தான். முகாமிட்டிருந்த பெலிஸ்தர்களை சவுல் முறியடித்தான் என்றும், இஸ்ரவேலர்கள் பெலிஸ்தர்களுக்கு அருவறுப்பானவர்கள் என்றும் இஸ்ரவேலெல்லாம் கேள்விப்பட்டபோது மக்கள் சவுலுக்கு பின் செல்லும்படி கில்காலுக்கு வரவழைக்கப்பட்டார்கள். பெலிஸ்தர்கள் இஸ்ரவேலோடு யுத்தம் செய்ய 30,000 ரதங்களோடும் 6,000 குதிரை வீரரோடும் கடற்கரை மணலைப் போல எண்ணற்ற மக்களோடும் கூடி வந்து பெத்தாவேலுக்கு கிழக்கான மிக்மாசிலே முகாமிட்டார்கள். அப்பொழுது இஸ்ரவேலர்கள் தங்களுக்கு உண்டான இக்கட்டை பார்த்தபோது மக்கள் தங்களுக்கு உண்டான நெருக்கத்தினாலே கெபிகளிலும் முட்காடுகளிலும் கண்மலைகளிலும் கிணறுகளிலும் குகைகளிலும் ஒளிந்து கொண்டார்கள். எபிரேயர்களில் சிலர் யோர்தானையும் கடந்து காத் நாட்டிற்கும் கீலேயாத் தேசத்திற்கும் போனார்கள். சவுலோ இன்னும் கில்காலில் இருந்தான். எல்லா மக்களும் பயந்து அவனுக்கு பின் சென்றார்கள். அவன் தனக்கு சாமுவேல் குறித்த காலத்தின்படி 7 நாள் வரை காத்திருந்தான். சாமுவேல் கில்காலுக்கு வரவில்லை. மக்கள் அவனை விட்டு சிதறிப்போனார்கள். அப்பொழுது சவுல், சர்வாங்க தகனபலியையும் சமாதான பலிகளையும் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி சர்வாங்க தகனபலியை செலுத்தினான். அவன் சர்வாங்க தகனபலியிட்டு முடிக்கிறபோது இதோ சாமுவேல் வந்தான். சவுல் அவனை சந்தித்து வரவேற்க அவனுக்கு எதிராகப் போனான். நீர் செய்தது என்ன என்று சாமுவேல் கேட்டதற்கு சவுல், மக்கள் என்னை விட்டு சிதறிப்போகிறதையும் குறித்த காலத்தில் நீர் வராததையும் பெலிஸ்தர்கள் மிக்மாசிலே கூடி வந்திருக்கிறதையும் நான் பார்த்ததினால் கில்காலில் பெலிஸ்தர்கள் எனக்கு விரோதமாக வந்துவிடுவார்கள் என்றும் நான் இன்னும் யெகோவாவுடைய இரக்கத்தை தேடவில்லை என்றும் நினைத்து துணிந்து சர்வாங்க தகனபலியை செலுத்தினேன் என்றான். சாமுவேல் சவுலை பார்த்து, முட்டாள்தனமாக செய்தீர். உம்முடைய தேவனாகிய யெகோவா உமக்கு விதித்த கட்டளையை கை கொள்ளாமற் போனீர். கை கொண்டிருந்தால் யெகோவா இஸ்ரவேலின் மேல் உம்முடைய ராஜ்யத்தை என்றென்றும் உறுதிப்படுத்துவார். இப்போதோ உம்முடைய ஆட்சி நிலைநிற்காது. யெகோவா தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனிதனை தமக்கு தேடி அவனை யெகோவா தம்முடைய மக்கள் மேல் தலைவனாக இருக்க கட்டளையிட்டார். யெகோவா உமக்கு விதித்த கட்டளையை நீர் கை கொள்ளவில்லையே என்று சொன்னான். சாமுவேல் எழுந்து கில்காலை விட்டு பென்யமீன் நாட்டிலுள்ள கிபியாவுக்கு போனான். சவுல் தன்னோடு இருக்கிற மக்களை கணக்கெடுக்கிறபோது ஏறக்குறைய 600 பேர் இருந்தார்கள். சவுலும் அவனுடைய மகனான யோனத்தானும் அவர்களோடு இருக்கிற மக்களும் பென்யமீன் நாட்டிலுள்ள கிபியாவில் இருந்துவிட்டார்கள். பெலிஸ்தர்களோ மிக்மாசிலே முகாமிட்டிருந்தார்கள். கொள்ளைக்காரர்கள் பெலிஸ்தர்களின் முகாமிலிருந்து 3 படைகளாக புறப்பட்டு வந்தார்கள். 1 படை ஓப்ரா வழியாய் சூவால் நாட்டிற்கு நேராகப் போனது. வேறொரு படை பெத்தரோன் வழியாகப் போனது. வேறொரு படை வனாந்திரத்தில் இருக்கிற செபோயீமின் பள்ளத்தாக்குக்கு எதிரான எல்லை வழியாகப் போனது. எபிரேயர்கள் பட்டயங்களையும் ஈட்டிகளையும் உண்டாக்காதபடி பார்த்து கொள்ள வேண்டும் என்று பெலிஸ்தர்கள் சொல்லியிருந்ததால் இஸ்ரவேல் தேசத்தில் எங்கும் 1 கொல்லனும் காணப்படவில்லை. இஸ்ரவேலர்கள் அனைவரும் அவரவர் தங்கள் கலப்பைகளின் இரும்புகளையும் தங்கள் மண்வெட்டிகளையும் தங்கள் கோடாரிகளையும் தங்கள் கடப்பாறைகளையும் தீட்டி கூர்மையாக்குவதற்கு பெலிஸ்தர்களிடத்திற்கு போகவேண்டியதாக இருந்தது. கடப்பாரைகளையும் மண்வெட்டிகளையும் மூன்று கூருள்ள ஆயுதங்களையும் கோடாரிகளையும் கதிரறிவாளையும் கூர்மையாக்குவதற்கு அரங்கல் மாத்திரம் அவர்களிடத்தில் இருந்தது. யுத்தநாள் வந்தபோது சவுலுக்கும் அவனுடைய மகனான யோனத்தானையும் தவிர சவுலோடும் யோனத்தானோடும் இருக்கிற மக்களில் ஒருவர் கையிலும் பட்டயமும் ஈட்டியும் இல்லாமல் இருந்தது. பெலிஸ்தர்களின் முகாம் மிக்சாமிலிருந்து போகிற வழிவரை பரவியிருந்தது. 1 சாமுவேல் அத்தியாயம் 14. ஒரு நாள் சவுலின் மகனான யோனத்தான் தன்னுடைய ஆயுததாரியான வாலிபனை பார்த்து, நமக்கு எதிராக அந்த பக்கத்தில் இருக்கிற பெலிஸ்தர்களின் முகாமிற்கு போவோம் வா என்று சொன்னான். அதை அவன் தன்னுடைய தகப்பனுக்கு அறிவிக்கவில்லை. சவுல் கிபியாவின் கடைசி முனையாகிய மிக்ரோனிலே ஒரு மாதுளை மரத்தின் கீழ் இருந்தான். அவனோடு இருந்த மக்கள் ஏறக்குறைய 600 பேராக இருந்தார்கள். சீலோவிலே யெகோவாவுடைய ஆசாரியனாயிருந்த ஏலியின் மகனான பினேகாசுக்கு பிறந்த இக்கபோத்தின் சகோதரனும் அகிதூபின் மகனுமாகிய அகியா என்பவன் ஏபோத்தை அணிந்திருந்தான். யோனத்தான் போனதை மக்கள் அறியாமல் இருந்தார்கள். யோனத்தான் பெலிஸ்தர்களின் முகாமிற்கு போக பார்த்த வழிகளின் நடுவே இந்த பக்கம் ஒரு செங்குத்தான பாறையும் அந்த பக்கம் ஒரு செங்குத்தான பாறையும் இருந்தது. ஒன்றுக்கு போசேஸ் என்று பெயர், மற்றொன்றுக்கு சேனே என்று பெயர். அந்த பாறைகளில் ஒன்று வடக்கே மிக்மாசுக்கு எதிராகவும் மற்றொன்று தெற்கே கிபியாவுக்கு எதிராகவும் இருந்தது. யோனத்தான் தன் ஆயுததாரியான வாலிபனை பார்த்து, விருத்தசேதனம் இல்லாதவர்களுடைய அந்த முகாமிற்கு போவோம் வா, ஒருவேளை யெகோவா நமக்காக ஒரு காரியம் செய்வார், அநேகம் பேரை கொண்டோ கொஞ்சம் பேரை கொண்டோ இரட்சிக்க யெகோவாவுக்கு தடையில்லை என்றான். அப்பொழுது அவனுடைய ஆயுததாரி அவனை பார்த்து, உம்முடைய இருதயத்தில் இருக்கிறபடியெல்லாம் செய்யும், அப்படியே போங்கள், இதோ உம்முடைய மனதிற்கு ஏற்றபடி நானும் உம்மோடு வருகிறேன் என்றான். அதற்கு யோனத்தான், இதோ நாம் கடந்து அந்த மனிதரிடத்திற்கு போகிறவர்கள் போல அவர்களுக்கு நம்மை காண்பிப்போம், நாங்கள் உங்களிடத்திற்கு வரும் வரை நில்லுங்கள் என்று நம்மோடே சொல்லுவார்களானால் நாம் அவர்களிடத்திற்கு ஏறி போகாமல் நம்முடைய நிலையிலே நிற்போம், எங்களிடத்திற்கு ஏறி வாருங்கள் என்று சொல்வார்களானால் ஏறிப்போவோம், யெகோவா அவர்களை நம்முடைய கையில் ஒப்புக்கொடுத்தார், இது நமக்கு அடையாளம் என்றான். அப்படியே அவர்கள் இருவரும் பெலிஸ்தர்களின் முகாமிற்கு முன் தங்களை காண்பித்தார்கள். அப்பொழுது பெலிஸ்தர்கள், இதோ எபிரேயர்கள் ஒளிந்து கொண்டிருந்த குழிகளை விட்டு புறப்படுகிறார்கள் என்று சொல்லி முகாமில் இருக்கிற மனிதர்கள் யோனத்தானையும் அவனுடைய ஆயுததாரியையும் பார்த்து, எங்களிடத்திற்கு ஏறி வாருங்கள், உங்களுக்கு புத்தி கற்பிப்போம் என்றார்கள். அப்பொழுது யோனத்தான் தன் ஆயுததாரியை பார்த்து, என் பின்னாலே ஏறி வா, யெகோவா அவர்களை இஸ்ரவேலின் கையில் ஒப்புக்கொடுத்தார் என்று சொல்லி யோனத்தான் தன் கைகளாலும் தன் கால்களாலும் தவழ்ந்து ஏறினான். அவனுடைய ஆயுததாரி அவனுக்கு பின்னாலே ஏறினான். அப்பொழுது யோனத்தானுக்கு முன்பாக மடிந்து விழுந்தார்கள். அவனுடைய ஆயுததாரியும் அவனுக்கு பின்னாலே வெட்டி கொண்டே போனான். யோனத்தானும் அவனுடைய ஆயுததாரியும் அடித்த அந்த முந்தின அடியிலே ஏறக்குறைய 20 பேர் அரையேர் நிலமான விசாலத்திலே விழுந்தார்கள். அப்பொழுது முகாமிலும் வெளியிலும் சகல ஜனங்களிலும் திகில் உண்டாகி, முகாமில் இருந்தவர்களும் கொள்ளையிடப்போன கூட்டத்தில் உள்ளவர்களும் கூட திகிலடைந்தார்கள். பூமியும் அதிர்ந்தது. அது தேவனால் உண்டான திகிலாயிருந்தது. பென்யமீன் நாட்டிலுள்ள கிபியாவிலே சவுலுக்கு இருந்த இரவு காவலர்கள் பார்த்து, இதோ அந்த ஏராளமான கூட்டம் கலைந்து அங்கும் இங்கும் ஓடுவதைக் கண்டார்கள். அப்பொழுது சவுல் தன்னோடு இருக்கிற மக்களை பார்த்து, நம்மிடத்திலிருந்து போனவர்கள் யார் என்று கணக்கிடுங்கள் என்றான். அவர்கள் கணக்கெடுக்கிறபோது இதோ யோனத்தானும் அவனுடைய ஆயுததாரியும் அங்கே இல்லை என்று கண்டார்கள். அப்பொழுது சவுல் அகியாவை நோக்கி, தேவனுடைய பெட்டியை கொண்டு வா என்றான். தேவனுடைய பெட்டி அந்த நாட்களில் இஸ்ரவேல் மக்களிடத்தில் இருந்தது. இப்படி சவுல் ஆசாரியனோடே பேசும்போது பெலிஸ்தர்களின் முகாமில் உண்டான கலகம் வரவர அதிகரித்தது. அப்பொழுது சவுல் ஆசாரியனை பார்த்து, இருக்கட்டும் என்றான். சவுலும் அவனோடு இருந்த மக்களும் கூட்டம் கூடி போர்க்களத்திற்கு போனார்கள். ஒருவர் பட்டயம் ஒருவருக்கு எதிராக இருந்தபடியால் மகா குழப்பம் உண்டானது. இதற்கு முன்பு பெலிஸ்தர்களுடன் கூடி அவர்களோடு முகாமிலே திரிந்து வந்த எபிரேயர்களும் சவுலோடும் யோனத்தானோடும் இருக்கிற இஸ்ரவேலர்களோடு சேர்ந்து கொண்டார்கள். எப்பிராயீம் மலைகளில் ஒளிந்து கொண்டிருந்த எல்லா இஸ்ரவேலர்களும் பெலிஸ்தர்கள் தப்பியோடுகிறதை கேள்விப்பட்டபோது யுத்தத்திலே அவர்களை நெருங்கி தொடர்ந்தார்கள். இப்படி யெகோவா அன்றைய தினம் இஸ்ரவேலை இரட்சித்தார். அந்த யுத்தம் பெத்தாவேன் வரை நடந்தது. இஸ்ரவேலர்கள் அன்றைய தினம் மிகுந்த வருத்தமடைந்தார்கள். நான் என் எதிரிகளை பழிவாங்க வேண்டும், மாலை வரைக்கும் பொறுக்காமல் எவன் சாப்பிடுகிறானோ அவன் சபிக்கப்பட்டவன் என்று சவுல் மக்களுக்கு ஆணையிட்டு சொல்லியிருந்தபடியால் மக்களில் ஒருவரும் கொஞ்சம் கூட சாப்பிடாதிருந்தார்கள். எல்லா இராணுவ மக்கள் எல்லோரும் ஒரு காட்டிலே வந்தார்கள். அங்கே நிலத்திலே தேன்கூடு கட்டியிருந்தது. மக்கள் காட்டிலே வந்தபோது இதோ தேன் ஒழுகிக் கொண்டிருந்தது. ஆனாலும் ஒருவனும் அதை தன் கையினாலே தொட்டு தன் வாயில் வைக்கவில்லை. மக்கள் அந்த ஆணையின் நிமித்தம் பயப்பட்டார்கள். யோனத்தான் தன் தகப்பன் மக்களுக்கு ஆணையிட்டதை கேள்விப்படவில்லை. அவன் தன் கையிலிருந்த கோலை நீட்டி அதன் நுனியினாலே தேன்கூட்டை குத்தி அதை எடுத்து தன் வாயிலே போட்டான். அதினால் அவனுடைய கண்கள் தெளிந்தது. அப்பொழுது ஜனங்களில் ஒருவன், இன்றைக்கு சாப்பிடுகிறவன் சபிக்கப்பட்டவன் என்று உம்முடைய தகப்பனார் மக்களுக்கு உறுதியாய் ஆணையிட்டிருக்கிறார், ஆகவே மக்கள் களைத்திருக்கிறார்கள் என்றான். அப்பொழுது யோனத்தான், என் தகப்பன் தேசத்தின் மக்களை கலங்கச் செய்தார். நான் இந்த தேனிலே கொஞ்சம் ருசி பார்த்ததில் என் கண்கள் தெளிந்ததை பாருங்கள். இன்றைய தினம் மக்கள் தங்களுக்கு அகப்பட்ட தங்கள் எதிரிகளின் கொள்ளையிலே ஏதாவது சாப்பிட்டிருந்தால் எத்தனை நலமாயிருக்கும், பெலிஸ்தர்களுக்குள் உண்டான படுகொலை மிகவும் அதிகமாயிருக்குமே என்றான். அவர்கள் அன்றைய தினம் மிக்மாசிலிருந்து ஆயலோன் வரை பெலிஸ்தர்களை முறியடித்தபோது மக்கள் மிகவும் களைத்திருந்தார்கள். அப்பொழுது மக்கள் கொள்ளையின் மேல் பாய்ந்து ஆடுகளையும் மாடுகளையும் கன்றுக்குட்டிகளையும் பிடித்து தரையிலே போட்டு அடித்து இரத்தத்தோடும் சாப்பிட்டார்கள். அப்பொழுது இதோ இரத்தத்தோடு இருக்கிறதை சாப்பிட்டதால் மக்கள் யெகோவாவுக்கு எதிராக பாவம் செய்கிறார்கள் என்று சவுலுக்கு அறிவித்தார்கள். அவன், நீங்கள் துரோகம் செய்தீர்கள், இப்போதே ஒரு பெரிய கல்லை என்னிடம் உருட்டி கொண்டு வாருங்கள், நீங்கள் மக்களுக்குள்ளே போய் இரத்தத்தோடு இருக்கிறதை சாப்பிடுவதால் யெகோவாவுக்கு எதிராக பாவம் செய்யாதபடிக்கு அவரவர் தங்கள் மாட்டையும் அவரவர் தங்கள் ஆட்டையும் என்னிடத்தில் கொண்டு வந்து இங்கே அடித்து பின்பு சாப்பிட வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லுங்கள் என்று கட்டளையிட்டான். ஆகவே மக்கள் எல்லோரும் அவரவர் தங்கள் மாடுகளை அன்று இரவு தாங்களே கொண்டு வந்து அங்கே அடித்தார்கள். பின்பு சவுல் யெகோவாவுக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான். அது அவன் யெகோவாவுக்கு கட்டின முதலாவது பலிபீடம். அதற்கு பின்பு சவுல், நாம் இந்த இரவிலே பெலிஸ்தர்களை தொடர்ந்து போய் காலை வெளிச்சமாகும் வரை அவர்களை கொள்ளையிட்டு அவர்களில் ஒருவரையும் மீதியாக வைக்காதிருப்போமாக என்றான். அதற்கு அவர்கள், உம்முடைய கண்களுக்கு நலமானபடியெல்லாம் செய்யும் என்றார்கள். ஆசாரியனோ, நாம் இங்கே தேவனிடத்தில் சேர்வோம் என்றான். அப்படியே பெலிஸ்தர்களை தொடர்ந்து போகலாமா, அவர்களை இஸ்ரவேலின் கையில் ஒப்புக்கொடுப்பீரா என்று சவுல் தேவனிடத்தில் விசாரித்தான். அவர் அந்த நாளிலே அவனுக்கு பதில் சொல்லவில்லை. அப்பொழுது சவுல், மக்களின் தலைவர்களே, நீங்கள் எல்லோரும் இங்கே சேர்ந்து வந்து இன்று இந்த பாவம் எதினாலே உண்டாயிற்று என்று பார்த்து அறியுங்கள். அது என் மகனான யோனத்தானிடத்தில் காணப்பட்டாலும் அவன் நிச்சயமாக சாக வேண்டும் என்று இஸ்ரவேலை இரட்சிக்கிற யெகோவாவுடைய ஜீவனைக் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். சகல ஜனங்களுக்குள்ளும் ஒருவனும் அவனுக்கு பதில் சொல்லவில்லை. அதற்கு பின்பு அவன் இஸ்ரவேலர்கள் எல்லோரையும் நோக்கி, நீங்கள் அந்த பக்கத்திலே இருங்கள், நானும் என் மகனான யோனத்தானும் இந்த பக்கத்தில் இருப்போம் என்றான். மக்கள் சவுலை பார்த்து, உம்முடைய கண்களுக்கு நலமானபடி செய்யும் என்றார்கள். அப்பொழுது சவுல் இஸ்ரவேலின் தேவனாகிய யெகோவாவை நோக்கி, நிதானமாய் கட்டளையிட்டு உண்மையை விளங்கச் செய்யும் என்றான். அப்பொழுது யோனத்தான் மேலும் சவுலின் மேலும் சீட்டு விழுந்தது. மக்களோ தப்பினார்கள். எனக்கும் என் மகனான யோனத்தானுக்கும் சீட்டு போடுங்கள் என்று சவுல் சொன்னபோது யோனத்தான் மேல் சீட்டு விழுந்தது. அப்பொழுது சவுல் யோனத்தானை பார்த்து, நீ செய்தது என்ன, எனக்கு சொல் என்று கேட்டான். அதற்கு யோனத்தான், என் கையில் இருக்கிற கோலின் நுனியினாலே கொஞ்சம் தேன் எடுத்து ருசி பார்த்தேன், அதற்காக நான் சாக வேண்டும் என்றான். அப்பொழுது சவுல், யோனத்தானே, நீ சாகத்தான் வேண்டும், இல்லாவிட்டால் தேவன் எனக்கு அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் செய்யக்கடவர் என்றான். மக்களோ சவுலை பார்த்து, இஸ்ரவேலிலே இந்த பெரிய இரட்சிப்பை செய்த யோனத்தான் கொலை செய்யப்படலாமா? அது கூடாது. அவனுடைய தலையில் இருக்கிற ஒரு முடியும் தரையிலே விழப்போகிறதில்லை என்று யெகோவாவுடைய ஜீவனைக் கொண்டு ஆணையிட்டு சொல்கிறோம். தேவன் துணை நிற்க அவன் இன்று காரியத்தை நடப்பித்தான் என்றார்கள். அப்படியே யோனத்தான் சாகாதபடி மக்கள் அவனை தப்புவித்தார்கள். சவுல் பெலிஸ்தர்களை பின்தொடராமல் திரும்பிவிட்டான். பெலிஸ்தர்களும் தங்கள் இடத்திற்கு போய்விட்டார்கள். இப்படி சவுல் இஸ்ரவேலை ஆளுகிற ராஜரீகத்தை பெற்றுக்கொண்டு சுற்றிலும் இருக்கிற தன்னுடைய எல்லா எதிரிகளாகிய மோவாபியர்களுக்கும் அம்மோன் மக்களுக்கும் ஏதோமியர்களுக்கும் சோபாவின் ராஜாக்களுக்கும் பெலிஸ்தர்களுக்கும் விரோதமாக யுத்தம் செய்து எவர்கள் மேல் படையெடுத்தானோ அவர்களை எல்லாம் அடக்கினான். அவன் பலத்து அமலேக்கியர்களை முறியடித்து இஸ்ரவேலர்களை கொள்ளையிடுகிற எல்லோருடைய கைக்கும் அவர்களை மீட்டெடுத்தான். சவுலுக்கு இருந்த மகன்கள் யோனத்தான், இஸ்வி, மல்கிசுவா என்பவர்கள். அவனுடைய இரண்டு மகள்களில் மூத்தவள் பேர் மேராப், இளையவள் பேர் மீகால். சவுளுடைய மனைவியின் பெயர் அகினோவாம். அவள் அகிமாசின் மகள். அவனுடைய சேனாதிபதியின் பெயர் அப்னேர். அவன் சவுளுடைய சிறிய தகப்பனாகிய நேரின் மகன். கீஸ் சவுலின் தகப்பன். அப்னேரின் தகப்பனாகிய நேர் ஆபியேலின் மகன். சவுல் இருந்த நாளெல்லாம் பெலிஸ்தர்களின் மேல் கடினமான யுத்தம் நடந்தது. சவுல் ஒரு பராக்கிரமசாலியையோ ஒரு பலசாலியையோ பார்க்கும்போது அவர்கள் எல்லோரையும் தன்னிடம் சேர்த்து கொள்ளுவான். 1 சாமுவேல் அத்தியாயம் 15. பின்பு சாமுவேல் சவுலை பார்த்து, இஸ்ரவேலர்களாகிய தம்முடைய மக்கள் மேல் உம்மை ராஜாவாக அபிஷேகம் செய்வதற்கு யெகோவா என்னை அனுப்பினாரே, இப்போதும் யெகோவாவுடைய வார்த்தைகளின் சத்தத்தை கேளும். சேனைகளின் யெகோவா சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறித்த செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன். இப்போதும் நீ போய் அமலேக்கை கொன்று அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் அழித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல் ஆண்களையும் பெண்களையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொன்று போடு என்கிறார் என்று சொன்னான். அப்பொழுது சவுல் இதை மக்களுக்கு அறியப்படுத்தி தேலாயீமிலே அவர்களை கணக்கெடுத்தான். அவர்கள் 200,000 காலாட்களும் யூத மக்கள் 10,000 பேருமாக இருந்தார்கள். சவுல் அமலேக்குடைய பட்டணம் வரை வந்து பள்ளத்தாக்கிலே காத்திருந்தான். சவுல் கேனியரை பார்த்து, நான் அமலேக்கியர்களோடு உங்களையும் அழிக்காதபடி நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து விலகிப்போங்கள். இஸ்ரவேல் எகிப்திலிருந்து வந்தபோது நீங்கள் அவர்கள் எல்லோருக்கும் தடை செய்தீர்கள் என்றான். அப்படியே கேனியர்கள் அமலேக்கியர்களின் நடுவிலிருந்து விலகிப்போனார்கள். அப்பொழுது சவுல் ஆவிலா துவங்கி எகிப்திற்கு எதிரே இருக்கிற சூருக்குப் போகும் எல்லை வரை இருந்த அமலேக்கியர்களை முறியடித்து அமலேக்கியர்களின் ராஜாவான ஆகாகை உயிரோடு பிடித்தான். மக்கள் அனைவரையும் கூர்மையான பட்டயத்தாலே படுகொலை செய்தான். சவுலும் மக்களும் ஆகாகையும் ஆடுமாடுகளில் சிறந்தவைகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்துப்போட மனமில்லாமல் தப்ப வைத்து அற்பமானவைகளும் உதவாதவைகளுமான அனைத்தையும் முற்றிலும் அழித்து போட்டார்கள். அப்பொழுது யெகோவாவுடைய வார்த்தை சாமுவேலுக்கு உண்டாகி அவர் சொன்னது, நான் சவுலை ராஜாவாக்கியது எனக்கு வருத்தமாக இருக்கிறது, அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போனான் என்றார். அப்பொழுது சாமுவேல் மனம் வருந்தி இரவு முழுவதும் யெகோவாவை நோக்கி கூப்பிட்டான். மறுநாள் அதிகாலையில் சாமுவேல் சவுலை சந்திக்கப் போனான். அப்பொழுது சவுல் கர்மேலுக்கு வந்து தனக்கு ஒரு வெற்றித்தூண் நாட்டி பின்பு பல இடங்களில் சென்று கில்காலுக்கு போனான் என்று சாமுவேலுக்கு அறிவிக்கப்பட்டது. சாமுவேல் சவுலினிடத்திற்கு போனான். சவுல் அவனை நோக்கி, நீர் யெகோவாவால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், யெகோவாவுடைய வார்த்தையை நிறைவேற்றினேன் என்றான். அதற்கு சாமுவேல், அப்படியானால் என் காதுகளில் விழுகிற ஆடுகளின் சத்தமும் எனக்கு கேட்கிற மாடுகளின் சத்தமும் என்ன என்றான். அதற்கு சவுல், அமலேக்கியர்களிடத்திலிருந்து அவைகளை கொண்டு வந்தார்கள். மக்கள் ஆடு மாடுகளில் நலமானவைகளை உம்முடைய தேவனாகிய யெகோவாவுக்கு பலியிடும்படிக்கு தப்ப வைத்தார்கள், மற்றவைகளை முற்றிலும் அழித்து போட்டோம் என்றான். அப்பொழுது சாமுவேல், அந்தப் பேச்சை விடும். யெகோவா இந்த இரவில் எனக்குச் சொன்னதை உமக்கு அறிவிக்கிறேன் என்று சவுலோடு சொன்னான். அவன் சொல்லும் என்றான். அப்பொழுது சாமுவேல், நீர் உம்முடைய பார்வைக்கு சிறியவராக இருந்தபோது அல்லவோ இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு தலைவரானீர். யெகோவா உம்மை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் செய்தாரே. இப்போதும் யெகோவா, நீ போய் அமலேக்கியர்களாகிய அந்த பாவிகளைக் கொன்று அவர்களை முழுவதுமாக அழிக்கும் வரை அவர்களோடு யுத்தம் செய் என்று சொல்லி உம்மை அந்த வழியாக அனுப்பினார். இப்படியிருக்க நீர் யெகோவாவுடைய சொல்லை கேட்காமல் கொள்ளைப் பொருட்களின் மேல் ஆசை வைத்து யெகோவாவுடைய பார்வைக்கு தீங்கானதை செய்தது என்ன என்றான். சவுல் சாமுவேலை நோக்கி, நான் யெகோவாவுடைய சொல்லை கேட்டு யெகோவா என்னை அனுப்பின வழியாய் போய் அமலேக்கின் ராஜாவான ஆகாகை கொண்டு வந்து அமலேக்கியர்களை கொலை செய்தேன். மக்களோ உம்முடைய தேவனாகிய யெகோவாவுக்கு கில்காலிலே பலியிடுவதற்காக கொள்ளைப் பொருட்களிலே சாபத்தீடாகும் ஆடுமாடுகளிலே முதன்மையானவைகளை பிடித்து கொண்டு வந்தார்கள் என்றான். அதற்கு சாமுவேல், யெகோவாவுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை விட சர்வாங்க தகனங்களும் பலிகளும் யெகோவாவுக்கு பிரியமாயிருக்குமோ? பலியை விட கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் கொழுப்பை விட செவிகொடுத்தலும் உத்தமம். கலகம் செய்தல் பில்லிசூனிய பாவத்திற்கும் பிடிவாதம் செய்தல் அவபக்திக்கும் விக்கிர ஆராதனைக்கும் சமமாக இருக்கிறது. நீர் யெகோவாவுடைய வார்த்தையை புறக்கணித்ததாலே அவர் உம்மை ராஜாவாக இல்லாதபடி புறக்கணித்து தள்ளினார் என்றான். அப்பொழுது சவுல் சாமுவேலை நோக்கி, நான் யெகோவாவுடைய கட்டளையையும் உம்முடைய வார்த்தைகளையும் மீறினதால் பாவம் செய்தேன். நான் மக்களுக்கு பயந்து அவர்கள் சொல்லை கேட்டேன். இப்போதும் நீர் என் பாவத்தை மன்னித்து நான் யெகோவாவை தொழுது கொள்ளும்படி என்னோடு திரும்பி வாரும் என்றான். சாமுவேல் சவுலை பார்த்து, நான் உம்மோடு திரும்பி வருவதில்லை. யெகோவாவுடைய வார்த்தையை புறக்கணித்தீர். நீர் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக இல்லாதபடி யெகோவா உம்மையும் புறக்கணித்து தள்ளினார் என்றான். போகும்படி சாமுவேல் திரும்புகிறபோது சவுல் அவனுடைய சால்வையின் தொங்கலை பிடித்து கொண்டான். அது கிழிந்து போயிற்று. அப்பொழுது சாமுவேல் அவனை பார்த்து, யெகோவா இன்று உம்மிடத்திலிருந்து இஸ்ரவேலின் ராஜ்யத்தை கிழித்து போட்டு உம்மைவிட உத்தமனாயிருக்கிற உம்முடைய தோழனுக்கு அதை கொடுத்தார். இஸ்ரவேலின் பெலனாக இருப்பவர் பொய் சொல்கிறதும் இல்லை, தாம் சொன்னதிலிருந்து மனம் மாறுவதும் இல்லை. மனம் மாற அவர் மனிதனல்ல என்றான். அதற்கு அவன், நான் பாவம் செய்தேன். இப்போது என் மக்களின் மூப்பர்களுக்கு முன்பாகவும் இஸ்ரவேலுக்கு முன்பாகவும் நீர் என்னை கனப்படுத்தி நான் உம்முடைய தேவனாகிய யெகோவாவை தொழுது கொள்ளும்படி என்னோடு திரும்பி வாரும் என்றான். அப்பொழுது சாமுவேல் திரும்பி சவுலுக்கு பின் சென்றான். சவுல் யெகோவாவை தொழுது கொண்டான். பின்பு சாமுவேல், அமலேக்கின் ராஜாவான ஆகாகை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். ஆகாக் சந்தோஷமாய் அவனிடத்தில் வந்து, மரணத்தின் கசப்பு போனது நிச்சயம் என்றான். சாமுவேல், உன் பட்டயம் பெண்களை பிள்ளை இல்லாதவர்களாக ஆக்கினது போல பெண்களுக்குள்ளே உன் தாயும் பிள்ளை இல்லாதவள் ஆவாள் என்று சொல்லி சாமுவேல் கில்காலிலே யெகோவாவுக்கு முன்பாக ஆகாகை துண்டு துண்டாக வெட்டி போட்டான். பின்பு சாமுவேல் ராமாவுக்கு போனான். சவுலோ தன் ஊராகிய கிபியாவில் இருக்கிற தன் வீட்டுக்கு போய்விட்டான். சவுல் மரணமடையும் நாள் வரை சாமுவேல் அப்புறம் அவனை கண்டு பேசவில்லை. இஸ்ரவேலின் மேல் சவுலை ராஜாவாக்கினதற்காக யெகோவா மனவருத்தப்பட்டதினால் சாமுவேல் சவுலுக்காக துக்கப்பட்டு கொண்டிருந்தான். 1 சாமுவேல் அத்தியாயம் 16. யெகோவா சாமுவேலை பார்த்து, இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக இல்லாதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எதுவரை துக்கப்பட்டு கொண்டிருப்பாய்? நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பிக் கொண்டு வா. பெத்லகேமியனாகிய ஈசாயினிடத்திற்கு உன்னை அனுப்புவேன். அவனுடைய மகன்களில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார். அதற்கு சாமுவேல், நான் எப்படி போவேன்? சவுல் இதை கேள்விப்பட்டால் என்னை கொன்று போடுவானே என்றான். அப்பொழுது யெகோவா, நீ ஒரு காளையை கையோடே கொண்டு போய் யெகோவாவுக்கு பலியிட வந்தேன் என்று சொல்லி ஈசாயை பலிவிருந்திற்கு அழைப்பாயாக. அப்பொழுது நீ செய்ய வேண்டியதை நான் உனக்கு அறிவிப்பேன். நான் உனக்கு சொல்லுகிறவனை எனக்காக அபிஷேகம் செய்வாயாக என்றார். யெகோவா சொன்னபடியே சாமுவேல் செய்து பெத்லகேமுக்குப் போனான். அப்பொழுது அந்த ஊரின் மூப்பர்கள் நடுக்கத்தோடு அவனுக்கு எதிராக வந்து, நீர் வருகிறது சமாதானமா என்றார்கள். அதற்கு அவன், சமாதானம்தான், யெகோவாவுக்கு பலியிட வந்தேன், நீங்கள் உங்களை பரிசுத்தம் செய்துகொண்டு என்னோடு பலிவிருந்திற்கு வாருங்கள் என்றான். மேலும் ஈசாயையும் அவனுடைய மகன்களையும் பரிசுத்தம் செய்து அவர்களை பலிவிருந்திற்கு அழைத்தான். அவர்கள் வந்தபோது அவன் எலியாபை பார்த்தவுடனே, யெகோவாவால் அபிஷேகம் செய்யப்படுபவன் இவன்தானோ என்றான். யெகோவா சாமுவேலை பார்த்து, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன். மனிதன் பார்க்கிறபடி நான் பார்க்க மாட்டேன், மனிதன் முகத்தை பார்ப்பான், யெகோவாவோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். அப்பொழுது ஈசாய் அபினதாபை அழைத்து அவனை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக செய்தான். அவன், இவனையும் யெகோவா தெரிந்து கொள்ளவில்லை என்றான். ஈசாய் சம்மாவையும் கடந்து போக செய்தான். அவன், இவனையும் யெகோவா தெரிந்து கொள்ளவில்லை என்றான். இப்படி ஈசாய் தன்னுடைய மகன்களில் 7 பேரை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக செய்தான். பின்பு சாமுவேல் ஈசாயை பார்த்து, யெகோவா இவர்களில் ஒருவனையும் தெரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி, உன்னுடைய பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லோருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறான் என்றான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை பார்த்து, ஆள் அனுப்பி அவனை அழைத்து வா, அவன் இங்கே வரும் வரை நான் சாப்பிடாமல் இருப்பேன் என்றான். ஆள் அனுப்பி அவனை வரவழைத்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல அழகுள்ளவனாக இருந்தான். அப்பொழுது யெகோவா, இவன்தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் செய் என்றார். அப்பொழுது சாமுவேல் தைலக்கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர்கள் நடுவிலே அபிஷேகம் செய்தான். அந்த நாள் முதற்கொண்டு யெகோவாவுடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கியிருந்தார். சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டான். யெகோவாவுடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு தீய ஆவி அவனை அலைக்கழித்துக் கொண்டிருந்தது. அப்பொழுது சவுலின் ஊழியக்காரர்கள் அவனை பார்த்து, இதோ தேவனால் விடப்பட்ட ஒரு தீய ஆவி உம்மை அலைக்கழிக்கிறதே, சுரமண்டலம் வாசிக்கிறதில் தேறின ஒருவனை தேடும்படிக்கு எங்கள் ஆண்டவனாகிய நீர் உமக்கு முன்பாக நிற்கிற உம்முடைய அடியாருக்கு கட்டளையிடும். அப்பொழுது தேவனால் விடப்பட்ட தீய ஆவி உம்மேல் இறங்கும்போது அவன் தன் கையினால் அதை வாசித்தால் உமக்கு சுகமுண்டாகும் என்றார்கள். சவுல் தன்னுடைய ஊழியக்காரர்களை பார்த்து, நன்றாக வாசிக்கத்தக்க ஒருவனை தேடி என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். அப்பொழுது அந்த வேலைக்காரரில் ஒருவன் பதிலாக, இதோ பெத்லகேமியனான ஈசாயின் மகன் ஒருவனை பார்த்திருக்கிறேன், அவன் வாசிப்பதில் தேறினவன், அவன் பலசாலி, யுத்த வீரன், பேச்சு திறமை உள்ளவன், அழகானவன், யெகோவா அவனோடு இருக்கிறார் என்றான். அப்பொழுது சவுல் ஈசாயினிடத்தில் ஆட்களை அனுப்பி, ஆட்டு மந்தையில் இருக்கிற உன் மகனான தாவீதை என்னிடத்தில் அனுப்பு என்று சொல்ல சொன்னான். அப்பொழுது ஈசாய் அப்பத்தையும் ஒரு தோல்பை திராட்சை ரசத்தையும் ஒரு வெள்ளாட்டு குட்டியையும் கழுதையின் மேல் ஏற்றி தன் மகனான தாவீதின் மூலமாக சவுலுக்கு அனுப்பினான். அப்படியே தாவீது சவுலிடத்தில் வந்து அவனுக்கு முன்பாக நின்றான். அவன் இவனை மிகவும் நேசித்தான். அவனுக்கு இவன் ஆயுததாரியானான். சவுல் ஈசாயினிடத்தில் ஆள் அனுப்பி, தாவீது எனக்கு முன்பாக நிற்கட்டும், என்னுடைய கண்களில் அவனுக்கு தயவு கிடைத்தது என்று சொல்லச் சொன்னான். அப்படியே தேவனால் விடப்பட்ட தீய ஆவி சவுலை பிடிக்கும்போது தாவீது சுரமண்டலத்தை எடுத்து தன்னுடைய கையினால் வாசிப்பான். அதினாலே தீய ஆவி சவுலை விட்டு நீங்கி ஆறுதலடைந்து சுகமடைவான். 1 சாமுவேல் அத்தியாயம் 17. பெலிஸ்தர்கள் யுத்தம் செய்வதற்கு தங்கள் இராணுவங்களை சேர்த்து யூதாவிலுள்ள சோக்காவிலே ஒன்றாகக் கூடி சோக்காவுக்கும் அசெக்காவுக்கும் நடுவே இருக்கிற ஏபேஸ் தம்மீமிலே முகாமிட்டார்கள். சவுலும் இஸ்ரவேல் மனிதர்களும் ஒன்றாகக் கூடி ஏலா பள்ளத்தாக்கிலே முகாமிட்டு பெலிஸ்தர்களுக்கு எதிராக யுத்தத்திற்கு அணிவகுத்து நின்றார்கள். பெலிஸ்தர்கள் அந்த பக்கத்தில் ஒரு மலையின் மேலும் இஸ்ரவேலர்கள் இந்த பக்கத்தில் ஒரு மலையின் மேலும் நின்றார்கள். அவர்களுக்கு நடுவே பள்ளத்தாக்கு இருந்தது. அப்பொழுது காத் ஊரானாகிய கோலியாத் என்னும் பேருள்ள ஒரு வீரன் பெலிஸ்தர்களின் முகாமிலிருந்து புறப்பட்டு வந்து நடுவே நிற்பான். அவன் உயரம் 6 முழமும் 1 ஜானுமாம். அவன் தன்னுடைய தலையின்மேல் வெண்கலக் கவசத்தைப் போட்டு ஒரு போர்க்கவசம் அணிந்திருப்பான். அந்தக் கவசத்தின் எடை 5000 சேக்கல் வெண்கலமாக இருக்கும். அவன் தன்னுடைய கால்களிலே வெண்கலக் கவசத்தையும் தன்னுடைய தோள்களின்மேல் வெண்கலக் கேடகத்தையும் அணிந்திருப்பான். அவனுடைய ஈட்டியின் தாங்குக்கோல் நெசவுக்காரர்களின் தரிமரத்தின் அடர்த்தியாகவும் அவன் ஈட்டியின் முனை 600 சேக்கல் இரும்புமாயிருக்கும். கேடகம் பிடித்திருக்கிறவன் அவனுக்கு முன்னாக நடப்பான். அவன் வந்து நின்று இஸ்ரவேல் இராணுவங்களைப் பார்த்து சத்தமிட்டு, நீங்கள் யுத்தத்திற்கு அணிவகுத்து நிற்கிறது என்ன? நான் பெலிஸ்தியன் அல்லவா? நீங்கள் சவுலின் ஊழியக்காரர்கள் அல்லவா? உங்களில் ஒருவனை தெரிந்து கொள்ளுங்கள், அவன் என்னிடத்தில் வரட்டும். அவன் என்னோடு யுத்தம் செய்யவும் என்னை கொல்லவும் திறமையுள்ளவனாக இருந்தால் நாங்கள் உங்களுக்கு வேலைக்காரர்களாக இருப்போம். நான் அவனை ஜெயித்து அவனை கொல்வேனானால் நீங்கள் எங்களுக்கு வேலைக்காரர்களாக இருந்து எங்களுக்கு பணிவிடை செய்ய வேண்டும் என்று சொல்லி, பின்னும் அந்த பெலிஸ்தியன், நான் இன்றைய தினம் இஸ்ரவேலருடைய இராணுவங்களுக்கு சவால் விட்டேன், நாம் ஒருவரோடு ஒருவர் யுத்தம் செய்ய ஒருவனை விடுங்கள் என்று சொல்லிக் கொண்டு வருவான். சவுலும் இஸ்ரவேலர்கள் அனைவரும் அந்த பெலிஸ்தனுடைய வார்த்தைகளைக் கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். தாவீது என்பவன் யூதாவிலுள்ள பெத்லகேம் ஊரானான ஈசா என்னும் பெயருள்ள எப்ராத்திய மனிதனுடைய மகனாக இருந்தான். ஈசாய்க்கு 8 மகன்கள் இருந்தார்கள். இவன் சவுலின் நாட்களிலே மற்ற மக்களுக்குள்ளே வயது முதிர்ந்த கிழவனாக மதிக்கப்பட்டவன். ஈசாயினுடைய 3 மூத்த மகன்கள் சவுலோடு யுத்தத்திற்கு போயிருந்தார்கள். யுத்தத்திற்கு போயிருந்த அவனுடைய 3 மகன்களில் மூத்தவனுக்கு எலியாப் என்றும் 2ஆம் மகனுக்கு அபினதாப் என்றும் 3ஆம் மகனுக்கு சம்மா என்றும் பெயர். தாவீது எல்லோருக்கும் இளையவன். மூத்தவர்களாகிய அந்த 3 பேரும் சவுலோடு போயிருந்தார்கள். தாவீது சவுலை விட்டு திரும்பிப் போய் பெத்லகேமில் இருக்கிற தன் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். அந்த பெலிஸ்தியன் காலையிலும் மாலையிலும் 40 நாட்கள் வந்து வந்து நிற்பான். ஈசாய் தன்னுடைய மகனான தாவீதை பார்த்து, உன்னுடைய சகோதரர்களுக்கு இந்த 1 மரக்கால் வறுத்த பயிற்றையும் இந்த 10 அப்பங்களையும் எடுத்துக்கொண்டு முகாமில் இருக்கிற உன்னுடைய சகோதரர்களிடத்தில் ஓட்டமாகப் போய் இந்த 10 பால்கட்டிகளை 1000 பேருக்கு அதிபதியானவனிடத்தில் கொடுத்து, உன் சகோதரர்கள் சுகமாயிருக்கிறார்களா என்று விசாரித்து அவர்களிடத்தில் அடையாளம் வாங்கிக் கொண்டு வா என்றான். அப்பொழுது சவுலும் அவர்களும் இஸ்ரவேலர்கள் எல்லோரும் ஏலா பள்ளத்தாக்கிலே பெலிஸ்தர்களோடு யுத்தம் செய்து கொண்டிருந்தார்கள். தாவீது அதிகாலையில் எழுந்து ஆடுகளை காவலாளியிடம் ஒப்படைத்துவிட்டு ஈசாய் தனக்கு கற்பித்தபடியே எடுத்துக்கொண்டு போய் ரதங்கள் இருக்கிற இடத்திலே வந்தான். இராணுவங்கள் அணிவகுத்து நின்று யுத்தத்திற்கென்று ஆர்ப்பரித்தார்கள். இஸ்ரவேலர்களும் பெலிஸ்தர்களும் ஒருவருக்கு எதிராக ஒருவர் அணிவகுத்துக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது தாவீது தான் கொண்டு வந்தவைகளை இறக்கி பொருட்களை காக்கிறவனிடத்தில் ஒப்படைத்துவிட்டு இராணுவங்களுக்குள் ஓடி தன் சகோதரர்களை பார்த்து, சுகமாயிருக்கிறீர்களா என்று கேட்டான். அவன் இவர்களோடு பேசிக் கொண்டிருக்கும்போது, இதோ காத் ஊரானாகிய கோலியாத் என்னும் பேருள்ள அந்த பெலிஸ்திய வீரன் பெலிஸ்தர்களின் இராணுவங்களிலிருந்து எழும்பி வந்து நின்று முன்பு சொன்ன வார்த்தைகளையே சொன்னான். அதை தாவீது கேட்டான். இஸ்ரவேலர்கள் எல்லோரும் அந்த மனிதனை பார்க்கும்போது மிகவும் பயப்பட்டு அவன் முகத்திற்கு விலகி ஓடிப்போவார்கள். அந்த நேரத்தில் இஸ்ரவேலர்கள், வந்து நிற்கிற அந்த மனிதனை பார்த்தீர்களா? இஸ்ரவேலை நிந்திக்க வந்து நிற்கிறான். இவனை கொள்ளுகிறவன் எவனோ அவனை ராஜா மிகவும் ஐஸ்வர்யவானாக்கி அவனுக்கு தம்முடைய மகளை தந்து அவனுடைய தகப்பன் வீட்டாரை இஸ்ரவேலிலே வரியில்லாமல் வாழச் செய்வார் என்றார்கள். அப்பொழுது தாவீது தன்னுடன் நிற்கிறவர்களை பார்த்து, இந்த பெலிஸ்தியனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்குகிறவனுக்கு என்ன செய்யப்படும்? ஜீவனுள்ள தேவனுடைய இராணுவங்களை நிந்திப்பதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியன் எம்மாத்திரம் என்றான். அதற்கு மக்கள், அவனை கொல்லுகிறவனுக்கு இன்ன இன்னபடி செய்யப்படும் என்று முன் சொன்ன வார்த்தைகளையே அவனுக்கு சொன்னார்கள். அந்த மனிதர்களோடு அவன் பேசிக் கொண்டிருக்கிறதை அவன் மூத்த சகோதரனாகிய எலியாப் கேட்டபோது, அவன் தாவீதின் மேல் கோபம் கொண்டு, நீ இங்கே வந்தது என்ன? வனாந்திரத்திலுள்ள அந்த கொஞ்ச ஆடுகளை நீ யாரிடம் ஒப்படைத்தாய்? யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய்? உன் பெருமையையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன் என்றான். அதற்கு தாவீது, நான் இப்பொழுது செய்தது என்ன? நான் வந்ததற்குக் காரணமில்லையா என்று சொல்லி அவனை விட்டு வேறொருவனிடத்தில் திரும்பி அந்தபடியே கேட்டான். மக்கள் முன்போலவே பதில் சொன்னார்கள். தாவீது சொன்ன வார்த்தைகளை அவர்கள் கேட்டு அதை சவுலினிடம் அறிவித்தார்கள். அப்பொழுது அவன் அவனை அழைத்தான். தாவீது சவுலை பார்த்து, இவனால் ஒருவனுடைய இருதயமும் கலங்க வேண்டியதில்லை, உம்முடைய அடியானாகிய நான் போய் இந்த பெலிஸ்தனோடே யுத்தம் செய்வேன் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, நீ இந்த பெலிஸ்தனோடே எதிர்த்து யுத்தம் செய்ய உன்னால் முடியாது, நீ இளைஞன், அவனோ தன் சிறுவயது முதல் யுத்த வீரன் என்றான். தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறபோது ஒருமுறை ஒரு சிங்கமும் ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. நான் அதை பின்தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதின் வாய்க்கு தப்புவித்தேன். அது என்மேல் பாய்ந்தபோது நான் அதின் தாடையை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் உம்முடைய அடியானாகிய நான் கொன்றேன். விருத்தசேதனமில்லாத இந்த பெலிஸ்தனும் அவைகளில் ஒன்றைப் போல இருப்பான். அவன் ஜீவனுள்ள தேவனுடைய இராணுவங்களை நிந்தித்தானே என்றான். பின்னும் தாவீது, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த யெகோவா இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து, போ, யெகோவா உன்னுடன் இருப்பாராக என்றான். சவுல் தாவீதுக்கு தன் உடைகளை அணிவித்து வெண்கலமான ஒரு கவசத்தை அவனுடைய தலையின் மேல் போட்டு ஒரு கவசத்தையும் அவனுக்கு அணிவித்தான். அவனுடைய பட்டயத்தை தாவீது தன் உடைகளின் மேல் கட்டிக்கொண்டு அதிலே அவனுக்கு பழக்கமில்லாததினால் நடந்து பார்த்தான். அப்பொழுது தாவீது சவுலை நோக்கி, நான் இவைகளை போட்டுக்கொண்டு போக முடியாது, இந்த பழக்கம் எனக்கு இல்லை என்று சொல்லி அவைகளை களைந்து போட்டு தன் தடியை கையிலே பிடித்து கொண்டு ஆற்றிலிருக்கிற 5 கூழாங்கற்களை தெரிந்தெடுத்து அவைகளை மேய்ப்பர்களுக்குரிய தன்னுடைய பையிலே போட்டு தன்னுடைய கவணை தன்னுடைய கையிலே பிடித்து கொண்டு அந்த பெலிஸ்தனின் அருகில் போனான். பெலிஸ்தனும் நடந்து தாவீதின் அருகில் வந்தான். கேடகத்தை பிடிக்கிறவன் அவனுக்கு முன்னாக நடந்தான். பெலிஸ்தியன் சுற்றி பார்த்து தாவீதைக் கண்டு அவன் இளைஞனும் அழகுமான சிவந்த மேனியுள்ளவனாக இருந்தபடியால் அவனை இழிவாக கருதினான். பெலிஸ்தியன் தாவீதை பார்த்து, நீ தடிகளோடே என்னிடத்தில் வர நான் நாயா என்று சொல்லி அவன் தன்னுடைய தெய்வங்களைக் கொண்டு தாவீதை சபித்தான். பின்னும் அந்த பெலிஸ்தியன் தாவீதை பார்த்து, என்னிடத்தில் வா, நான் உன்னுடைய மாம்சத்தை ஆகாயத்து பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன் என்றான். அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய யெகோவாவின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். இன்றைய தினம் யெகோவா உன்னை என்னுடைய கையில் ஒப்புக்கொடுப்பார். நான் உன்னை கொன்று உன்னுடைய தலையை உன்னை விட்டு எடுத்து பெலிஸ்தர்களுடைய முகாமின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று பூமியில் உள்ளவர்கள் அனைவரும் அறிந்து கொள்வார்கள். யெகோவா பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் இரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த மக்கள் கூட்டமெல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் யெகோவாவுடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்புக்கொடுப்பார் என்றான். அப்பொழுது அந்த பெலிஸ்தியன் எழும்பி தாவீதுக்கு எதிராக நெருங்கி வரும்போது தாவீது விரைவாக அந்த இராணுவத்திற்கும் அந்த பெலிஸ்தனுக்கும் எதிராக ஓடி தன்னுடைய கையை பையிலே விட்டு அதிலிருந்து ஒரு கல்லை எடுத்து கவனிலே வைத்து சுழற்றி பெலிஸ்தனுடைய நெற்றியிலே பட எறிந்தான். அந்த கல் அவன் நெற்றியில் பதிந்து போனதால் அவன் தரையிலே முகங்குப்புற விழுந்தான். இப்படியாக தாவீது ஒரு கவணினாலும் ஒரு கல்லினாலும் பெலிஸ்தனை தோற்கடித்து அவனை கொன்று போட்டான். தாவீதின் கையில் பட்டயம் இல்லை. எனவே தாவீது பெலிஸ்தியனின் அருகே ஓடி அவன்மேல் நின்று அவனுடைய பட்டயத்தை எடுத்து அதை அதின் உறையிலிருந்து உருவி அவனை கொன்று அதனாலே அவனுடைய தலையை வெட்டி போட்டான். அப்பொழுது தங்கள் வீரன் செத்துப்போனான் என்று பெலிஸ்தர்கள் கண்டு ஓடிப்போனார்கள். அப்பொழுது இஸ்ரவேலர்களும் யூத மனிதர்களும் எழுந்து ஆர்ப்பரித்து பள்ளத்தாக்கின் எல்லை வரை எக்ரோனின் வாசல்கள் வரை பெலிஸ்தர்களை துரத்தினார்கள். சாராயிமின் வழியிலும் காத் பட்டணம் வரை எக்ரோன் பட்டணம் வரை பெலிஸ்தர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். இஸ்ரவேல் மக்கள் பெலிஸ்தர்களைத் துரத்தின பின்பு திரும்பி வந்து அவர்களுடைய முகாம்களைக் கொள்ளையிட்டார்கள். தாவீது பெலிஸ்தனுடைய தலையை எடுத்து அதை எருசலேமுக்குக் கொண்டு வந்தான். அவன் ஆயுதங்களையோ தன்னுடைய கூடாரத்திலே வைத்தான். தாவீது பெலிஸ்தனுக்கு எதிராக புறப்பட்டு போகிறதை சவுல் கண்டபோது அவன் சேனாதிபதியாகிய அப்னேரை பார்த்து, அப்னேரே, இந்த வாலிபன் யாருடைய மகன் என்று கேட்டான். அதற்கு அப்னேர், ராஜாவே, எனக்கு தெரியாது என்று உம்முடைய ஜீவனைக் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்பொழுது ராஜா, அந்த பிள்ளை யாருடைய மகன் என்று கேள் என்றான். தாவீது பெலிஸ்தனைக் கொன்று திரும்பும்போது அப்னேர் அவனை சவுலுக்கு முன்பாக அழைத்து கொண்டு போய்விட்டான். பெலிஸ்தனுடைய தலை அவனுடைய கையில் இருந்தது. அப்பொழுது சவுல், வாலிபனே, நீ யாருடைய மகன் என்று அவனைக் கேட்டதற்கு தாவீது, நான் பெத்லகேம் ஊரானாக இருக்கிற உம்முடைய அடியானாகிய ஈசாயின் மகன் என்றான். 1 சாமுவேல் அத்தியாயம் 18. அவன் சவுலோடே பேசி முடிந்த பின்பு யோனத்தானுடைய ஆத்துமா தாவீதின் ஆத்துமாவோடு ஒன்றாக இசைந்திருந்தது. யோனத்தான் அவனை தன் உயிரைப் போல நேசித்தான். சவுல் அவனை அவனுடைய தகப்பன் வீட்டுக்கு திரும்பிப் போக விடாமல் அன்று முதல் தன்னிடத்தில் வைத்துக் கொண்டான். யோனத்தான் தாவீதை தன்னுடைய ஆத்துமாவைப் போல நேசித்ததால் அவனும் இவனும் உடன்படிக்கை செய்து கொண்டார்கள். யோனத்தான் போர்த்து கொண்டிருந்த சால்வையை கழற்றி அதையும் தன் உடைகளையும் தன் பட்டயத்தையும் தன்னுடைய வில்லையும் தன்னுடைய கச்சையையும் கூட தாவீதுக்கு கொடுத்தான். தாவீது சவுல் தன்னை அனுப்புகிற எவ்விடத்திற்கும் போய் புத்தியாய் காரியத்தை நடத்தியதால் சவுல் அவனை யுத்த மனிதர்களின் மேல் அதிகாரியாக்கினான். அவன் எல்லா மக்களின் கண்களுக்கும் சவுளுடைய ஊழியக்காரர்களின் கண்களுக்கும் பிரியமாயிருந்தான். தாவீது பெலிஸ்தனை கொன்று திரும்பி வந்த பின்பு மக்கள் திரும்ப வரும்போதும் பெண்கள் இஸ்ரவேலின் எல்லா பட்டணங்களிலும் இருந்து ஆடல் பாடலுடன் புறப்பட்டு மேளங்களோடும் கீத வாத்தியங்களோடும் சந்தோஷமாய் ராஜாவாகிய சவுலுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். அந்த பெண்கள் ஆடினபோது சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று பாடினார்கள். அந்த வார்த்தை சவுலுக்கு ஆழ்ந்த துக்கமாயிருந்தது. அவன் மிகுந்த எரிச்சலடைந்து, தாவீதுக்கு 10,000, எனக்கோ 1000 கொடுத்தார்கள், இன்னும் ஆட்சி மட்டும் அவனுக்கு குறைவாயிருக்கிறது என்று சொல்லி அந்த நாள் முதற்கொண்டு சவுல் தாவீதை சந்தேகத்தோடு பார்த்தான். மறுநாளிலே தேவனால் விடப்பட்ட தீய ஆவி சவுலின் மேல் இறங்கினது. அவன் வீட்டிற்குள்ளே தீர்க்கதரிசனம் சொல்லிக் கொண்டிருந்தான். அப்பொழுது தாவீது தினந்தோறும் செய்கிறபடி தன்னுடைய கையினால் சுரமண்டலத்தை வாசித்துக் கொண்டிருந்தான். சவுலின் கையிலே ஈட்டி இருந்தது. அப்பொழுது சவுல், தாவீதை சுவரோடே சேர்த்து குத்தி போடுவேன் என்று ஈட்டியை அவன் மேல் எறிந்தான். ஆனாலும் தாவீது விலகி 2 முறை அவனுக்கு தப்பினான். யெகோவா தாவீதோடு இருக்கிறார் என்றும் தன்னை விட்டு விலகிப்போனார் என்றும் சவுல் கண்டு தாவீதுக்கு பயந்து அவனை தன்னை விட்டு அப்புறப்படுத்தி அவனை 1,000 பேருக்கு அதிபதியாக வைத்தான். அப்படியே அவன் மக்களுக்கு முன்பாக போக்கும் வரத்துமாயிருந்தான். தாவீது தன்னுடைய செயல்களிலெல்லாம் புத்திமானாக நடந்தான். யெகோவா அவனோடு இருந்தார். அவன் மகா புத்திமானாக நடக்கிறதை சவுல் கண்டு அவனுக்கு பயந்தான். இஸ்ரவேலர்களும் யூத மக்களுமாகிய யாவரும் தாவீதை நேசித்தார்கள். அவர்களுக்கு முன்பாக அவன் போக்கும் வரத்துமாயிருந்தான். என்னுடைய கையல்ல, பெலிஸ்தர்களின் கையே அவன் மேல் விழட்டும் என்று சவுல் நினைத்து கொண்டு சவுல் தாவீதை நோக்கி, இதோ என்னுடைய மூத்த மகளாகிய மேராவை உனக்கு மனைவியாக கொடுப்பேன். நீ எனக்கு நல்ல தைரியமுள்ளவனாக மாத்திரம் இருந்து யெகோவாவுடைய யுத்தங்களை நடத்து என்றான். அப்பொழுது தாவீது சவுலை பார்த்து, ராஜாவுக்கு மருமகனாவதற்கு நான் எம்மாத்திரம்? என்னுடைய ஜீவன் எம்மாத்திரம்? இஸ்ரவேலிலே என்னுடைய தகப்பன் வம்சமும் எம்மாத்திரம் என்றான். சவுலின் மகளாகிய மேராப் தாவீதுக்கு கொடுக்கப்படும் காலம் வந்தபோது அவள் மேகலாத்தியனாகிய ஆதரியேலுக்கு மனைவியாக கொடுக்கப்பட்டாள். சவுலின் மகளாகிய மீகாள் தாவீதை நேசித்தாள். அது சவுலுக்கு அறிவிக்கப்பட்டது. அது அவனுக்கு சந்தோஷமாயிருந்தது. அவள் அவனுக்கு இடையூறாக இருக்கவும் பெலிஸ்தர்களின் கை அவன் மேல் விழவும் அவளை அவனுக்கு கொடுப்பேன் என்று சவுல் நினைத்து தாவீதை பார்த்து, நீ என்னுடைய 2ஆம் மகளால் இன்று எனக்கு மருமகனாவாய் என்றான். பின்பு சவுல் தன்னுடைய ஊழியக்காரர்களைப் பார்த்து, நீங்கள் தாவீதோடு இரகசியமாகப் பேசி, இதோ ராஜா உன்மேல் பிரியமாயிருக்கிறார், அவருடைய ஊழியக்காரர்கள் எல்லோரும் உம்மை நேசிக்கிறார்கள், இப்போதும் நீர் ராஜாவுக்கு மருமகனானால் நலம் என்று சொல்லுங்கள் என்று கற்பித்தான். சவுலின் ஊழியக்காரர்கள் இந்த வார்த்தைகளை தாவீதின் செவிகள் கேட்க பேசினார்கள். அப்பொழுது தாவீது, நான் ராஜாவுக்கு மருமகனாகிறது லேசான காரியமா? நான் எளியவனும் அற்பமாய் எண்ணப்பட்டவனுமாக இருக்கிறேன் என்றான். தாவீது இன்ன இன்னபடி சொன்னான் என்று சவுலின் ஊழியக்காரர்கள் அவனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது சவுல் ராஜசீதனத்தை விரும்பாமல் பெலிஸ்தர்களின் 100 நுனித்தோள்களினால் ராஜாவின் எதிரிகளிடத்தில் பழிவாங்க விருப்பமாக இருக்கிறார் என்று தாவீதுக்கு சொல்லுங்கள் என்றான். தாவீதை பெலிஸ்தர்களின் கையினால் விழச் செய்வதே சவுளுடைய எண்ணமாக இருந்தது. அவன் ஊழியக்காரர்கள் தாவீதுக்கு இந்த வார்த்தைகளை சொன்னபோது, ராஜாவுக்கு மருமகனாகிறது தாவீதுக்கு பிரியமாயிருந்தது. அதற்கு குறித்த நாட்கள் நிறைவேறும் முன்பே தாவீது எழுந்து தன்னுடைய மனிதர்களை கூட்டிக் கொண்டு போய் பெலிஸ்தர்களில் 200 பேரை வெட்டி அவர்களின் நுனித்தோள்களை கொண்டு வந்து, தான் ராஜாவுக்கு மருமகனாகும்படி அவைகளை ராஜாவுக்கு எண்ணி செலுத்தினான். அப்பொழுது சவுல் தன்னுடைய மகளாகிய மீகாளை அவனுக்கு மனைவியாக கொடுத்தான். யெகோவா தாவீதோடு இருக்கிறார் என்று சவுல் கண்டறிந்து கொண்டான். சவுலின் மகளாகிய மீகாளும் அவனை நேசித்தாள். ஆகையால் சவுல் இன்னும் அதிகமாக தாவீதுக்கு பயந்து தான் உயிரோடிருந்த நாளெல்லாம் தாவீதுக்கு எதிரியாக இருந்தான். பெலிஸ்தர்களுடைய பிரபுக்கள் புறப்படும் போதெல்லாம் தாவீது சவுளுடைய ஊழியக்காரர்கள் எல்லோரையும் விட புத்திமானாக நடந்து கொண்டான். அவனுடைய பெயர் மிகவும் புகழ்பெற்றது. 1 சாமுவேல் அத்தியாயம் 19. தாவீதை கொன்று போடும்படி சவுல் தன்னுடைய மகனான யோனத்தானோடும் தன்னுடைய ஊழியக்காரர்கள் எல்லோரோடும் பேசினான். சவுலின் மகனான யோனத்தானோ தாவீதின் மேல் மிகவும் பிரியமாயிருந்தான். அதனால் யோனத்தான் தாவீதுக்கு அதை அறிவித்து, என்னுடைய தகப்பனாகிய சவுல் உம்மை கொன்று போட வகை தேடுகிறார், இப்போதும் நாளை காலை நீர் எச்சரிக்கையாக இருந்து மறைவான இடத்தில் ஒளிந்து கொண்டிரும், நான் புறப்பட்டு வந்து நீர் வெளியிலிருக்கும் இடத்தில் என்னுடைய தகப்பன் பக்கத்திலே நின்று உமக்காக என்னுடைய தகப்பனோடு பேசி நடக்கும் காரியத்தைக் கண்டு உமக்கு அறிவிப்பேன் என்றான். அப்படியே யோனத்தான் தன்னுடைய தகப்பனாகிய சவுலோடு தாவீதுக்காக நலமாக பேசி, ராஜா தம்முடைய அடியானாகிய தாவீதுக்கு விரோதமாக பாவம் செய்யாமல் இருப்பாராக, அவன் உமக்கு விரோதமாக பாவம் செய்யவில்லை, அவனுடைய செய்கைகள் உமக்கு அதிக உபயோகமாக இருக்கிறதே, அவன் தன்னுடைய உயிரை தன்னுடைய கையிலே வைத்துக்கொண்டு அந்த பெலிஸ்தனை கொன்றதினால் யெகோவா இஸ்ரவேலுக்கெல்லாம் பெரிய இரட்சிப்பை கட்டளையிட்டதை நீர் கண்டு சந்தோஷப்பட்டீரே, இப்போதும் காரணமில்லாமல் தாவீதை கொல்லுகிறதினால் குற்றமில்லாத இரத்தத்திற்கு விரோதமாக நீர் ஏன் பாவம் செய்கிறீர் என்றான். சவுல் யோனத்தானுடைய சொல்லைக் கேட்டு அவன் கொலை செய்யப்படுவதில்லை என்று யெகோவாவுடைய ஜீவனைக் கொண்டு ஆணையிட்டான். பின்பு யோனத்தான் தாவீதை அழைத்து அந்த வார்த்தைகளையெல்லாம் அவனுக்கு அறிவித்து அவனை சவுலினிடத்தில் கூட்டிக் கொண்டு போய்விட்டான். அப்படியே அவன் முன்பு போலவே அவனுடைய சமூகத்தில் இருந்தான். மறுபடியும் ஒரு யுத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது தாவீது புறப்பட்டு போய் பெலிஸ்தர்களோடு யுத்தம் செய்து அவர்களை பயங்கரமாக வெட்டியதால் அவர்கள் அவனுக்கு முன்பாக சிதறி ஓடிப்போனார்கள். யெகோவாவால் விடப்பட்ட தீய ஆவி சவுலின் மேல் வந்தது. அவன் தன்னுடைய வீட்டில் உட்கார்ந்து தன்னுடைய ஈட்டியை கையிலே பிடித்து கொண்டிருந்தான். தாவீது தன்னுடைய கையினாலே சுரமண்டலம் வாசித்தான். அப்பொழுது சவுல் தாவீதை ஈட்டியினாலே சுவரோடே சேர்த்து உருவ குத்தி போட பார்த்தான். ஆனாலும் இவன் சவுலுக்கு விலகினதினாலே அவன் எரிந்த ஈட்டி சுவரிலே பட்டது. தாவீதோ அன்று இரவு ஓடிப்போய் தன்னை தப்புவித்துக் கொண்டான். தாவீதை காவல் செய்து மறுநாள் காலையில் அவனை கொன்று போடும்படி சவுல் அவன் வீட்டிற்கு சேவகரை அனுப்பினான். இதை தாவீதுக்கு அவன் மனைவியாகிய மீகாள் அறிவித்து, நீர் இன்று இரவில் உம்முடைய ஜீவனை தப்பித்துக் கொள்ளாவிட்டால் நாளைக்கு நீர் கொன்று போடப்படுவீர் என்று சொல்லி மீகாள் தாவீதை ஜன்னல் வழியாய் இறக்குவிட்டாள். அவன் தப்பி ஓடிப்போனான். மீகாளோ ஒரு சிலையை எடுத்து கட்டிலின் மேல் வைத்து அதன் தலைமாட்டிலே ஒரு வெள்ளாட்டு தோலை போட்டு போர்வையினால் மூடி வைத்தாள். தாவீதைக் கொண்டுவர சவுல் காவலர்களை அனுப்பினபோது, அவர் வியாதியாக இருக்கிறார் என்றாள். அப்பொழுது தாவீதைப் பார்க்கிறதற்கு சவுல் காவலரை அனுப்பி அவனைக் கொன்று போடும்படி கட்டிலோடே அவனை என்னிடத்திற்கு எடுத்துக்கொண்டு வாருங்கள் என்றான். காவலர்கள் வந்தபோது இதோ சிலை கட்டிலின் மேலும் வெள்ளாட்டுத் தோல் அதின் தலைமாட்டிலும் கிடக்கக் கண்டார்கள். அப்பொழுது சவுல், நீ இப்படி என்னை ஏமாற்றி என்னுடைய எதிரியை தப்பவிட்டு அனுப்பினது என்ன என்று மீகாளிடத்தில் கேட்டான். மீகாள் சவுலை நோக்கி, என்னை போகவிடு, நான் உன்னை ஏன் கொல்ல வேண்டும் என்று அவர் என்னிடத்தில் சொன்னார் என்றாள். தாவீது தப்பி ராமாவிலிருந்த சாமுவேலிடத்திற்குப் போய் சவுல் தனக்கு செய்தது எல்லாவற்றையும் அவனுக்கு அறிவித்தான். பின்பு அவனும் சாமுவேலும் போய் நாயோத்திலே தங்கியிருந்தார்கள். தாவீது ராமாவில் உள்ள நாயோத்திலே இருக்கிறான் என்று சவுலுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது சவுல் தாவீதைக் கொண்டு வர காவலரை அனுப்பினான். அவர்கள் தீர்க்கதரிசனம் சொல்லுகிற தீர்க்கதரிசிகளின் கூட்டத்தையும் சாமுவேல் அவர்களின் தலைவனாக நிற்கிறதையும் கண்டார்கள். அப்பொழுது சவுலினுடைய காவலர்களின் மேல் தேவனுடைய ஆவி இறங்கியதால் அவர்களும் தீர்க்கதரிசனம் சொன்னார்கள். இது சவுலுக்கு அறிவிக்கப்பட்டபோது அவன் வேறே காவலரை அனுப்பினான். அவர்களும் தீர்க்கதரிசனம் சொன்னார்கள். மூன்றாம் முறையும் சவுல் காவலரை அனுப்பினான். அவர்களும் தீர்க்கதரிசனம் சொன்னார்கள். அப்பொழுது அவனும் ராமாவுக்குப் போய் சேக்குவில் இருக்கிற பெரிய கிணற்றின் அருகே வந்து சாமுவேலும் தாவீதும் எங்கே என்று கேட்டான். அதோ ராமாவிலுள்ள நாயோத்திலே இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டது. அப்பொழுது ராமாவிலுள்ள நாயோத்திற்கு போனான். அவன் மேலும் தேவனுடைய ஆவி இறங்கியதால் அவன் ராமாவிலுள்ள நாயோத்திலே சேரும் வரை தீர்க்கதரிசனம் சொல்லிக்கொண்டே நடந்து வந்து தானும் தன்னுடைய உடைகளை கழற்றி போட்டு சாமுவேலுக்கு முன்பாக தீர்க்கதரிசனம் சொல்லி அன்று பகல் முழுவதும் இரா முழுவதும் உடை இல்லாமல் விழுந்து கிடந்தான். எனவே சவுலும் தீர்க்கதரிசிகளில் ஒருவனோ என்பார்கள். 1 சாமுவேல் அத்தியாயம் 2. அப்பொழுது அன்னாள் ஜெபம் செய்து, என்னுடைய இருதயம் யெகோவாவுக்குள் மகிழ்ச்சியாக இருக்கிறது, என்னுடைய பெலன் யெகோவாவுக்குள் உயர்ந்திருக்கிறது, என்னுடைய எதிரியின் மேல் என்னுடைய வாய் தைரியமாக பேசும், உம்முடைய இரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன். யெகோவாவைப் போல பரிசுத்தமுள்ளவர் இல்லை, உம்மையல்லாமல் வேறொருவரும் இல்லை, எங்களுடைய தேவனைப் போல ஒரு கன்மலையும் இல்லை. இனி மேட்டிமையான பேச்சை பேசாதிருங்கள், அகந்தையான பேச்சு உங்களுடைய வாயிலிருந்து வெளியே வரவேண்டாம். யெகோவா ஞானமுள்ள தேவன், அவர் செயல்கள் யதார்த்தமல்லவா? பலவான்களினுடைய வில் முறிந்தது, தள்ளாடினவர்களோ பலத்தினால் வலிமையடைந்தனர். திருப்தியாக இருந்தவர்கள் அப்பத்திற்காக கூலி வேலை செய்கிறார்கள், பசியாக இருந்தவர்களோ இனி பசியாக இருக்க மாட்டார்கள். மலடியாயிருந்தவள் 7 பிள்ளைகளை பெற்றாள், அநேகம் பிள்ளைகளை பெற்றவளோ இளைத்து போனாள். யெகோவா கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமாக இருக்கிறார், அவரே பாதாளத்தில் இறங்கவும் அதிலிருந்து ஏறவும் செய்கிறவர். யெகோவா தரித்திரம் அடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடையச் செய்கிறவருமாக இருக்கிறார், அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவருமானவர். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார், அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் செய்கிறார். பூமியின் அஸ்திபாரங்கள் யெகோவாவுடையவைகள், அவரே அவைகளின் மேல் உலகத்தை வைத்தார். அவர் தமது பரிசுத்தவான்களின் பாதங்களை காப்பார், துன்மார்க்கர்கள் இருளிலே மௌனமாவார்கள். பலத்தினால் ஒருவனும் வெற்றி பெறுவதில்லை, யெகோவாவோடு வாதாடுகிறவர்கள் நொறுக்கப்படுவார்கள், வானத்திலிருந்து அவர்கள் மேல் முழக்கமிடுவார். யெகோவா பூமியின் கடைசி வரை நியாயந்தீர்த்து தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு பலன் அளித்து தாம் அபிஷேகம் செய்தவரின் பலனை உயரச் செய்வார் என்று துதித்தாள். பின்பு எல்கானா ராமாவில் இருக்கிற தன்னுடைய வீட்டுக்கு போனான். அந்த பிள்ளையோ ஆசாரியனாகிய ஏலிக்கு முன்பாக யெகோவாவுக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். ஏலியின் மகன்கள் துன்மார்க்கத்தின் மனிதர்களாக இருந்தார்கள், அவர்கள் யெகோவாவை அறியவில்லை. அந்த ஆசாரியர்கள் மக்களை நடத்தின விதம் என்னவென்றால், எவனாகிலும் ஒரு பலியை செலுத்தும் காலத்தில் இறைச்சி வேகும்போது ஆசாரியனுடைய வேலைக்காரன் 3 முனை கூருள்ள ஒரு ஆயுதத்தை தன்னுடைய கையிலே பிடித்து வந்து அதினாலே உலோகத்தட்டிலோ பானையிலோ மரத்தொட்டியிலோ சட்டியிலோ குத்துவான். அந்த ஆயுதத்தில் வருகிறதை ஆசாரியன் எடுத்துக்கொள்ளுவான். அப்படி அங்கே சீலோவிலே வருகிற இஸ்ரவேலர்களுக்கெல்லாம் செய்தார்கள். கொழுப்பை தகனம் செய்வதற்கு முன்னும் ஆசாரியனுடைய வேலைக்காரன் வந்து பலியிடுகிற மனிதனை நோக்கி, ஆசாரியனுக்குப் பொறிக்கும்படி இறைச்சி கொடு, பச்சை இறைச்சியே அல்லாமல் வேக வைத்ததை உன்னுடைய கையிலே வாங்கமாட்டேன் என்பான். அதற்கு அந்த மனிதன், இன்று செய்யவேண்டியபடி முதலாவது கொழுப்பை தகனம் செய்யட்டும், பிற்பாடு உன் மனவிருப்பத்தின்படி எடுத்துக்கொள் என்று சொன்னாலும், அவன் அப்படியல்ல, இப்பொழுதே கொடு, இல்லாவிட்டால் பலவந்தமாக எடுத்துக்கொள்வேன் என்பான். ஆதலால் அந்த வாலிபர்களின் பாவம் யெகோவாவுக்கு முன்பாக மிகவும் பெரிதாக இருந்தது. மனிதர்கள் யெகோவாவுடைய காணிக்கையை வெறுப்பாக நினைத்தார்கள். சாமுவேல் என்னும் பிள்ளை சணல் நூல் ஏபோத்தை அணிந்தவனாக யெகோவாவுக்கு முன்பாக பணிவிடை செய்தான். அவனுடைய தாய் ஒவ்வொரு வருடமும் செலுத்தும் பலியை செலுத்துகிறதற்காக தன்னுடைய கணவனோடு வரும்போதெல்லாம் அவனுக்கு ஒரு சின்ன சட்டையை தைத்துக்கொண்டு வருவாள். ஏலி எல்கானாவையும் அவனுடைய மனைவியையும் ஆசீர்வதித்து, இந்த பெண் யெகோவாவுக்கென்று ஒப்புக்கொடுத்ததற்கு பதிலாக யெகோவா உனக்கு அவளாலே அநேகம் பிள்ளைகளை கொடுப்பாராக என்றான். அவர்கள் தங்களுடைய இடத்திற்கு திரும்ப போய்விட்டார்கள். அப்படியே யெகோவா அன்னாளுக்கு உதவி செய்தார். அவள் கர்ப்பந்தரித்து 3 மகன்களையும் 2 மகள்களையும் பெற்றாள். சாமுவேல் என்னும் பிள்ளை யெகோவாவுக்கு முன்பாக வளர்ந்தான். ஏலி மிகுந்த வயதானவனாக இருந்தான். அவன் தன்னுடைய மகன்கள் இஸ்ரவேலர்களுக்கெல்லாம் செய்கிற எல்லாவற்றையும், அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலில் கூட்டம் கூடுகிற பெண்களோடு தகாத உறவு கொள்வதையும் கேள்விப்பட்டு அவர்களை நோக்கி, நீங்கள் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறது என்ன? இந்த மக்கள் எல்லோரும் உங்கள் தீய செய்கைகளை சொல்ல கேட்கிறேன். என்னுடைய மகன்களே, வேண்டாம், நான் கேள்விப்படுகிற இந்த செய்தி நல்லதல்ல. யெகோவாவுடைய மக்கள் மீறி நடக்கிறதற்கு காரணமாக இருக்கிறார்களே. மனிதனுக்கு விரோதமாக மனிதன் பாவம் செய்தால் நியாயாதிபதிகள் அதை தீர்ப்பார்கள். ஒருவன் யெகோவாவுக்கு விரோதமாக பாவம் செய்தால் அவனுக்காக விண்ணப்பம் செய்கிறவன் யார் என்றான். அவர்களோ தங்களுடைய தகப்பனுடைய சொல்லை கேட்காமல் போனார்கள். அவர்களை கொலை செய்வதற்கு யெகோவா சித்தமாக இருந்தார். பிள்ளையாகிய சாமுவேல் பெரியவனாக வளர்ந்து யெகோவாவுக்கும் மனிதனுக்கும் பிரியமாக நடந்து கொண்டான். தேவனுடைய மனிதன் ஒருவன் ஏலியினிடத்தில் வந்து, யெகோவா சொல்லுகிறது என்னவென்றால், உன்னுடைய முன்னோர்களின் வீட்டார்கள் எகிப்திலே பார்வோனின் வீட்டில் இருக்கும்போது நான் என்னை அவர்களுக்கு வெளிப்படுத்தி என்னுடைய பலிபீடத்தின் மேல் பலியிடவும் தூபம் காட்டவும் என்னுடைய சமூகத்தில் ஏபோத்தை அணிந்து கொள்ளவும் இஸ்ரவேல் கோத்திரங்களில் எல்லாம் அவனை எனக்கு ஆசாரியனாக தெரிந்து கொண்டு உன்னுடைய முன்னோர்களின் வீட்டார்களுக்கு இஸ்ரவேல் மக்களுடைய தகனபலிகளை எல்லாம் கொடுக்கவில்லையா? நான் தங்கும் இடத்திலே செலுத்தும்படி நான் கட்டளையிட்ட என்னுடைய பலியையும் என்னுடைய காணிக்கையையும் நீங்கள் ஏன் உதைக்கிறீர்கள்? என்னுடைய மக்களாகிய இஸ்ரவேலின் காணிக்கைகளில் எல்லாம் சிறந்தவைகளைக் கொண்டு உங்களை கொழுக்கச் செய்ய நீ என்னை விட உன்னுடைய மகன்களை ஏன் மதிக்கிறாய் என்றார். ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய யெகோவா சொல்லுகிறதாவது, உன்னுடைய வீட்டார்களும் உன்னுடைய முன்னோர்களின் வீட்டார்களும் என்றென்றைக்கும் என்னுடைய சந்நிதியில் நடந்து கொள்வார்கள் என்று நான் நிச்சயமாக சொல்லியிருந்தும், இனி அது எனக்கு தூரமாக இருப்பதாக. என்னை மதிக்கிறவர்களை நானும் மதிப்பேன், என்னை அசட்டை செய்கிறவர்கள் அசட்டை செய்யப்படுவார்கள் என்று யெகோவா சொல்லுகிறார். உன்னுடைய வீட்டில் ஒரு முதிர் வயதானவனும் இல்லாதபடி உன்னுடைய பலனையும் உன்னுடைய தகப்பனுடைய வீட்டின் பலனையும் நான் வெட்டி போடும் நாட்கள் வரும். இஸ்ரவேலுக்கு செய்யப்படும் எல்லா நன்மைக்கும் மாறாக நான் தங்குமிடத்திலே உபத்திரவத்தை பார்ப்பாய். ஒருபோதும் உன்னுடைய வீட்டில் ஒரு முதிர் வயதானவனும் இருப்பதில்லை. என் பலிபீடத்தில் சேவிக்க நான் உன்னுடைய சந்ததியில் நான் அழிக்காதவர்களோ உன்னுடைய கண்களை பூத்துப்போக செய்யவும் உன் ஆத்துமாவை வேதனைப்படுத்தவும் வைக்கப்படுவார்கள். உன்னுடைய வம்சத்திலுள்ள எல்லோரும் இளவயதிலே இறப்பார்கள். ஒப்னி பினேகாஸ் என்னும் உன்னுடைய 2 மகன்களின் மேல் வருவதே உனக்கு அடையாளமாக இருக்கும். அவர்கள் இருவரும் ஒரே நாளில் சாவார்கள். நான் என்னுடைய உள்ளத்திற்கும் என்னுடைய சித்தத்திற்கும் தகுந்தபடி செய்யத்தக்க உண்மையான ஒரு ஆசாரியனை எழும்பச் செய்து அவனுக்கு நிலையான வீட்டை கட்டுவேன். அவன் என்னால் அபிஷேகம் செய்யப்பட்டவனுக்கு முன்பாக எல்லா நாட்களும் நடந்து கொள்வான். அப்பொழுது உன்னுடைய வீட்டார்களில் மீதியாக இருப்பவன் எவனும் ஒரு வெள்ளி பணத்திற்காகவும் ஒரு அப்பத்துண்டுக்காகவும் அவனிடத்தில் வந்து பணிந்து, நான் கொஞ்சம் அப்பம் சாப்பிட ஏதாவது ஒரு ஆசாரிய ஊழியத்தில் என்னை சேர்த்துக்கொள்ளும் என்று கெஞ்சுவான் என்று சொல்லுகிறார் என்றான். 1 சாமுவேல் அத்தியாயம் 20. தாவீது ராமாவிலிருந்த நாயோதிலிருந்து ஓடிப்போய் யோனத்தான் முன்பாக வந்து, உம்முடைய தகப்பன் என்னுடைய ஜீவனை வாங்க தேடுகிறாரே, நான் செய்தது என்ன? என்னுடைய அக்கிரமம் என்ன? நான் அவருக்கு செய்த துரோகம் என்ன என்றான். அதற்கு அவன், அப்படி ஒருபோதும் வராது, நீர் சாவதில்லை. இதோ எனக்கு அறிவிக்காமல் என்னுடைய தகப்பன் பெரிய காரியமானாலும் சிறிய காரியமானாலும் ஒன்றும் செய்வதில்லை. இந்த காரியத்தை என்னுடைய தகப்பன் எனக்கு மறைப்பானேன்? அப்படி இருக்காது என்றான். அப்பொழுது தாவீது, உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைத்தது என்று உம்முடைய தகப்பன் நன்றாக அறிவார். ஆகையால் யோனத்தானுக்கு மனவருத்தம் உண்டாகாதபடி அவன் இதை அறியக்கூடாது என்பார். மரணத்திற்கும் எனக்கும் 1 அடி தூரம் மாத்திரம் இருக்கிறது என்று யெகோவாவுடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு நிச்சயமாய் சொல்லுகிறேன் என்று பதில் சொல்லி ஆணையிட்டான். அப்பொழுது யோனத்தான் தாவீதை பார்த்து, உமது மனவிருப்பம் என்ன என்று சொல்லும், அதின்படி உமக்கு செய்வேன் என்றான். தாவீது யோனத்தானை நோக்கி, இதோ நாளைக்கு அமாவாசை, நான் ராஜாவோடு பந்தியில் சாப்பிட வேண்டியதாயிருக்கும். ஆனாலும் நான் 3ஆம் நாள் சாயங்காலம் வரை வெளியிலே ஒளிந்திருக்கும்படி எனக்கு உத்திரவு கொடும். உம்முடைய தகப்பன் என்னை குறித்து விசாரித்தால், தன்னுடைய ஊராகிய பெத்லகேமிலே தன்னுடைய குடும்பத்தினர் எல்லோரும் வருடத்திற்கு ஒருமுறை பலியிட வருகிறபடியால் தாவீது அந்த இடத்திற்குப் போக என்னிடத்தில் வருந்தி கேட்டான் என்று நீர் சொல்லும். அதற்கு அவர், நல்லது என்றால் உம்முடைய அடியானுக்கு சமாதானம் இருக்கும். அவருக்கு எரிச்சல் உண்டானால் அவராலே தீமை உறுதிப்பட்டிருக்கிறது என்று அறிந்து கொள்வீர்கள். ஆகவே உம்முடைய அடியானுக்கு தயை செய்ய வேண்டும். யெகோவாவுக்கு முன்பாக உம்முடைய அடியானோடே உடன்படிக்கை செய்திருக்கிறீரே. என்னில் ஒரு அக்கிரமம் இருந்தால் நீரே என்னை கொன்று போடும். நீர் என்னை உம்முடைய தகப்பனிடத்திற்கு கொண்டு போக வேண்டியது என்ன என்றான். அப்பொழுது யோனத்தான், அப்படி உமக்கு வராதிருப்பதாக, உமக்கு தீமை செய்ய என் தகப்பனாலே உறுதிப்பட்டிருக்கிறது என்று நான் நிச்சயமாய் அறிந்தால் நான் அதை உமக்கு அறிவிக்காதிருப்பேனா என்றான். தாவீது யோனத்தானை நோக்கி, உம்முடைய தகப்பன் கடினமான பதில் சொன்னால் அதை யார் எனக்கு அறிவிப்பார் என்றான். அப்பொழுது யோனத்தான் தாவீதை பார்த்து, ஊருக்கு வெளியே போவோம் வாரும் என்றான். இருவரும் வெளியே புறப்பட்டு போனார்கள். அப்பொழுது யோனத்தான் இஸ்ரவேலின் தேவனாகிய யெகோவாவை முன்னிட்டு தாவீதை பார்த்து, நான் நாளையோ மறுநாளிலோ என்னுடைய தகப்பனுடைய மனதை அறிந்து கொண்டு அவர் தாவீதின் மேல் தயவாக இருக்கிறார் என்று கண்டும், அதை அப்போது உமது செவிகளுக்கு வெளிப்படுத்தும்படி உமக்கு சொல்லி அனுப்பாமல் இருந்தால், இஸ்ரவேலின் தேவனாகிய யெகோவா யோனத்தானுக்கு அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் செய்யட்டும். ஆனாலும் உமக்கு தீங்கு செய்ய என்னுடைய தகப்பனுக்கு பிரியமாக இருந்தால் அதை உமது செவிகளுக்கு வெளிப்படுத்தி நீர் சமாதானத்தோடு போகும்படி உம்மை அனுப்பிவிடுவேன். யெகோவா என்னுடைய தகப்பனோடு இருந்தது போல் உம்மோடும் இருப்பாராக. மேலும் நான் உயிரோடு இருக்கும்போது நான் சாகாதபடி நீர் யெகோவாவின் நிமித்தமாக எனக்கு தயை செய்ய வேண்டியதும் அன்றி, யெகோவா தாவீதின் எதிரிகள் ஒருவரையும் பூமியின்மேல் இல்லாதபடி வேறறுக்கும்போது நீர் என்றென்றைக்கும் உமது தயவை என்னுடைய வீட்டை விட்டு அகற்றிவிடாமலும் இருக்க வேண்டும் என்றான். இப்படி யோனத்தான் தாவீதின் குடும்பத்தோடு உடன்படிக்கை செய்து தாவீதுடைய எதிரிகளின் கையிலே யெகோவா கணக்கு கேட்பாராக என்று சொல்லி, யோனத்தான் தாவீதை மிகவும் நேசித்தபடியால் பின்னும் அவனுக்கு ஆணையிட்டான். தன்னுடைய உயிரை நேசித்தது போல அவனை நேசித்தான். பின்பு யோனத்தான் தாவீதை பார்த்து, நாளைக்கு அமாவாசை, நீர் உட்கார வேண்டிய இடம் காலியாக இருப்பதால் உம்மை குறித்து விசாரிக்கப்படும். காரியம் நடந்தபோது 3ஆம் நாளிலே நீர் ஒளிந்திருக்கும் இடத்திற்கு விரைவாக வந்து ஏசேல் என்னும் கல்லின் அருகில் உட்கார்ந்திரும். அப்பொழுது நான் குறிப்பு வைத்து எய்கிறது போல அதற்கு பக்கமாக 3 அம்புகளை எய்து, நீ போய் அந்த அம்புகளை தேடி வா என்று ஒரு சிறுவனை அனுப்புவேன். இதோ அம்புகள் உனக்கு இப்புறத்திலே கிடக்கிறது, அவைகளை எடுத்துக்கொண்டு வா என்று சிறுவனிடத்தில் நான் சொன்னால் நீர் வாரும். அப்பொழுது ஒன்றுமில்லை, உமக்கு சமாதானம் இருக்கும் என்று யெகோவாவுடைய ஜீவனைக் கொண்டு சொல்லுகிறேன். இதோ அம்புகள் உனக்கு அப்புறத்திலே கிடக்கிறது என்று நான் அந்த சிறுவனிடத்தில் சொன்னால் நீர் போய்விடும். அப்பொழுது யெகோவா உம்மை போகச் சொல்லுகிறார் என்று அறிந்துகொள். நீரும் நானும் பேசிக்கொண்ட காரியத்திற்கு இதோ யெகோவா எனக்கும் உமக்கும் என்றைக்கும் நடுநிற்கும் சாட்சி என்றான். அப்படியே தாவீது வெளியிலே ஒளிந்து கொண்டிருந்தான். அமாவாசையானபோது ராஜா சாப்பிட உட்கார்ந்தான். ராஜா சுவரின் அருகில் இருக்கிற தன்னுடைய இடத்தில் எப்போதும் போல் உட்கார்ந்தபோது யோனத்தான் எழுந்தான். அப்னேரோ சவுளுடைய பக்கத்தில் உட்கார்ந்தான். தாவீது இருக்கும் இடம் காலியாக இருந்தது. ஆனாலும் அவன் தீட்டாயிருக்கிறானா? அவன் தீட்டுப்பட்டுதான் இருக்க வேண்டும் என்று அன்றைய தினம் சவுல் ஒன்றும் சொல்லவில்லை. அமாவாசைக்கு மறுநாளிலும் தாவீது இருக்கும் இடம் காலியாக இருந்தது. அப்பொழுது சவுல், ஈசாயின் மகன் நேற்றும் இன்றும் சாப்பாட்டிற்கு வராமல் போனது என்ன என்று தன்னுடைய மகனான யோனத்தானை கேட்டான். யோனத்தான் சவுலுக்கு பதிலாக, பெத்லகேம் வரை போக தாவீது என்னிடத்தில் வருந்தி கேட்டு, அங்கே நான் போக வேண்டும், எங்கள் குடும்பத்தார் ஊரிலே பலியிடப் போகிறார்கள், என்னுடைய சகோதரர்களில் ஒருவன் என்னை வரும்படி கட்டளையிட்டார், உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைத்ததானால் நான் என் சகோதரர்களை பார்க்கிறதற்குப் போக எனக்கு உத்தரவு கொடும் என்றான். இதனாலே தான் அவன் ராஜாவின் பந்திக்கு வரவில்லை என்றான். அப்பொழுது சவுல் யோனத்தான் மேல் கோபப்பட்டு அவனை பார்த்து, கலகமும் முரட்டாட்டமும் உள்ளவனின் மகனே, நீ உனக்கு வெட்கமாகவும் உன் தாயின் மானத்திற்கு வெட்கமாகவும் ஈசாயின் மகனை தோழனாக தெரிந்து கொண்டிருக்கிறதை நான் அறியேனோ? ஈசாயின் மகன் பூமியின் மேல் உயிரோடு இருக்கும் நாள் வரையும் நீயானாலும் உன் அரசாட்சியானாலும் நிலைப்பதில்லை. இப்போதே அவனை அழைத்து என்னிடத்தில் கொண்டு வா, அவன் சாக வேண்டும் என்றான். யோனத்தான் தன்னுடைய தகப்பனாகிய சவுலுக்கு பதிலாக, அவன் ஏன் கொல்லப்பட வேண்டும்? அவன் என்ன செய்தான் என்றான். அப்பொழுது சவுல் அவனை குத்திப்போட அவன் மேல் ஈட்டியை எறிந்தான். ஆகையால் தாவீதை கொன்று போட தன்னுடைய தகப்பன் தீர்மானித்திருக்கிறான் என்பதை யோனத்தான் அறிந்து கொண்டு கோபத்தோடு பந்தியை விட்டு எழுந்து போய் அமாவாசையின் மறுநாளாகிய அன்றைய தினம் சாப்பிடாமல் இருந்தான். தன்னுடைய தகப்பன் தாவீதை நிந்தித்து சொன்னது அவனுக்கு மன வருத்தமாக இருந்தது. மறுநாள் காலமே யோனத்தான் தாவீதுக்கு குறித்த நேரத்திலே ஒரு சிறுவனை கூட்டிக் கொண்டு வெளியே புறப்பட்டு போய் சிறுவனை பார்த்து, நீ ஓடி நான் எய்கிற அம்புகளை தேடி எடுத்து கொண்டு வா என்று சொல்லி, அந்த சிறுவன் ஓடும்போது அவனுக்கு அப்பால் போகும்படி ஒரு அம்பை எய்தான். யோனத்தான் எய்த அம்பு இருக்கும் இடம்வரை சிறுவன் போனபோது, அம்பு உனக்கு இன்னும் அப்பால் இருக்கிறது அல்லவா என்று யோனத்தான் சிறுவனுக்கு பின்னால் இருந்து கூப்பிட்டான். நீ நிற்காமல் விரைவாக சீக்கிரமாக போ என்றும் யோனத்தான் சிறுவனுக்கு பின்னால் இருந்து கூப்பிட்டான். அப்படியே யோனத்தானின் சிறுவன் அம்புகளை பொறுக்கி தன்னுடைய எஜமானிடத்தில் கொண்டு வந்தான். அந்த காரியம் யோனத்தானுக்கும் தாவீதுக்கும் தெரிந்திருந்ததேயல்லாமல் அந்த சிறுவனுக்கு ஒன்றும் தெரியாதிருந்தது. அப்பொழுது யோனத்தான் தன்னுடைய ஆயுதங்களை சிறுவனிடத்தில் கொடுத்து, இவைகளை கிபியா பட்டணத்திற்கு கொண்டு போ என்றான். சிறுவன் போன பின்பு தாவீது தென்புறமான இடத்திலிருந்து எழுந்து வந்து தரையிலே முகங்குப்புற விழுந்து மூன்று முறை வணங்கினான். அவர்கள் ஒருவரை ஒருவர் முத்தம் செய்து அழுதார்கள். தாவீது மிகவும் அழுதான். அப்பொழுது யோனத்தான் தாவீதை நோக்கி, நீர் சமாதானத்தோடே போம், யெகோவா என்றைக்கும் எனக்கும் உமக்கும் என்னுடைய சந்ததிக்கும் உமது சந்ததிக்கும் நடுநிற்கும் சாட்சி என்று சொல்லி, யெகோவாவுடைய நாமத்தைக் கொண்டு நாம் இருவரும் ஆணையிட்டுக் கொண்டதை நினைத்துக் கொள்ளும் என்றான். பின்பு அவன் எழுந்து புறப்பட்டு போனான். யோனத்தானோ பட்டணத்திற்கு போய்விட்டான். 1 சாமுவேல் அத்தியாயம் 21. தாவீது நோபிலிருக்கிற ஆசாரியனாகிய அகிமிலேக்கினிடம் போனான். அகிமிலேக்கு நடுக்கத்தோடே தாவீதுக்கு எதிர்கொண்டு போய், ஒருவரும் உம்மோடு வராமல் தனித்து வருகிறது என்ன என்று அவனை கேட்டான். தாவீது ஆசாரியனாகிய அகிமிலேக்கை பார்த்து, ராஜா எனக்கு ஒரு காரியத்தை கட்டளையிட்டு நான் உன்னை அனுப்பின காரியமும் உனக்கு கட்டளையிட்டதும் இன்னதென்று ஒருவரும் அறியாதிருக்க வேண்டும் என்று என்னோடே சொன்னார். குறிப்பிட்ட இடத்திற்கு வரவேண்டும் என்று வாலிபர்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இப்போதும் உம்முடைய கையில் இருக்கிறது என்ன? 5 அப்பங்களோ ஏதாவது இருக்கிறதை என்னுடைய கையிலே கொடும் என்றான். ஆசாரியன் தாவீதுக்கு பதிலாக, பரிசுத்த அப்பம் இருக்கிறதே தவிர சாதாரண அப்பம் என்னுடைய கையில் இல்லை, வாலிபர் பெண்களோடு மட்டும் சேராமல் இருந்தால் கொடுப்பேன் என்றான். தாவீது ஆசாரியனுக்கு பதிலாக, நான் புறப்படுகிறதற்கு முன்பு நேற்றும் முந்தைய நாளும் பெண்கள் எங்களுக்கு விலகியிருந்தார்கள், வாலிபர்களுடைய சரீரங்களும் சுத்தமாயிருக்கிறது, இன்றைய தினம் வேறே அப்பம் பாத்திரத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டதினால் இது சாதாரணமாயிற்றே என்றான். அப்பொழுது யெகோவாவுடைய சந்நிதியிலிருந்து எடுக்கப்பட்ட சமூகத்தின் அப்பங்களைத் தவிர வேறு அப்பம் அங்கே இல்லாததால் ஆசாரியன் அவனுக்கு பரிசுத்த அப்பத்தை கொடுத்தான். அவைகள் எடுக்கப்படுகிற நாளிலே அதற்கு பதிலாக சூடான அப்பம் வைக்கப்படும். சவுலுடைய வேலைக்காரர்களில் ஏதோமியனாகிய தோவேக்கு என்னும் பேருள்ள ஒருவன் அன்றைய தினம் அங்கே யெகோவாவுடைய சந்நிதியில் தடைப்பட்டிருந்தான். அவன் சவுலுடைய மெய்ப்பருக்கு தலைவனாயிருந்தான். தாவீது அகிமெலேக்கை பார்த்து, இங்கே உம்முடைய வசத்தில் ஒரு ஈட்டியோ பட்டயமோ இல்லையா? ராஜாவின் காரியம் அவசரமானபடியால் என் பட்டயத்தையோ என் ஆயுதங்களையோ நான் எடுத்துக்கொண்டு வரவில்லை என்றான். அதற்கு ஆசாரியன், நீர் ஏலே பள்ளத்தாக்கிலே கொன்ற பெலிஸ்தனாகிய கோலியாத்தின் பட்டயம் இதோ ஏபோத்திற்கு பின்னாக ஒரு புடவையிலே சுருட்டி வைத்திருக்கிறது, அதை நீர் எடுக்க மனதானால் எடுத்துக்கொண்டு போம், அதுவே அல்லாமல் வேறொன்றும் இங்கே இல்லை என்றான். அப்பொழுது தாவீது, அதற்கு நிகரில்லை, அதை எனக்கு தாரும் என்றான். அன்றைய தினம் தாவீது எழுந்து சவுலுக்கு தப்பியோடி காத்தின் ராஜாவாகிய ஆகீசிடத்தில் போனான். ஆகீசின் ஊழியக்காரர்கள் அவனை பார்த்து, தேசத்து ராஜாவாகிய தாவீது இவன் அல்லவோ? சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று இவனைக் குறித்தல்லவோ ஆடல் பாடலோடே கொண்டாடினார்கள் என்றார்கள். இந்த வார்த்தைகளை தாவீது தன் மனதிலே வைத்துக்கொண்டு காத்தின் ராஜாவாகிய ஆகீசுக்கு மிகவும் பயப்பட்டு, அவர்கள் கண்களுக்கு முன்பாக தன் செய்கையை வேறுபடுத்தி அவர்களிடம் பைத்தியக்காரனைப் போல காண்பித்து, வாசற்கதவுகளிலே கீறிக்கொண்டிருந்து தன் வாயிலிருந்து நுரையை தன் தாடியில் விழச் செய்து கொண்டிருந்தான். அப்பொழுது ஆகீஸ் தன் ஊழியக்காரர்களை நோக்கி, இதோ இந்த மனிதன் பைத்தியக்காரன் என்று காண்கிறீர்களே, இவனை நீங்கள் என்னிடத்தில் கொண்டு வந்தது என்ன? எனக்கு முன்பாக பைத்திய சேட்டை செய்ய நீங்கள் இவனை கொண்டு வருவதற்கு பைத்தியக்காரர்கள் எனக்கு குறைவாயிருக்கிறார்களோ? இவன் என் வீட்டிற்கு வரலாமா என்றான். 1 சாமுவேல் 22. தாவீது அந்த இடத்தை விட்டு தப்பி அதுல்லாம் என்னும் குகைக்கு போனான். அதை அவன் சகோதரர்களும் அவன் தகப்பன் வீட்டார்கள் அனைவரும் கேட்டு அங்கே அவனிடத்திற்கு போனார்கள். ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள் யாவரும் அவனோடு கூடிக்கொண்டார்கள். அவன் அவர்களுக்கு தலைவனானான். இந்தபடியாக ஏறக்குறைய 400 பேர் அவனோடு இருந்தார்கள். தாவீது அந்த இடத்தை விட்டு மோவாபியர்களைச் சேர்ந்த மிஸ்பேக்கு போய் மோவாபின் ராஜாவை பார்த்து, தேவன் என்னை எப்படி நடத்துவார் என்று நான் அறியும் வரை என்னுடைய தகப்பனும் என்னுடைய தாயும் உங்களிடத்திலே தங்கியிருக்கும்படி தயை செய்யும் என்று சொல்லி அவர்களை மோவாபின் ராஜாவிடத்தில் அழைத்து கொண்டு போய்விட்டான். தாவீது கோட்டையில் இருந்த நாளெல்லாம் அவர்கள் அங்கே அவனோடிருந்தார்கள். பின்பு காத் என்னும் தீர்க்கதரிசி தாவீதை பார்த்து, நீர் கோட்டையில் இருக்காமல் யூதா தேசத்திற்கு புறப்பட்டு வாரும் என்றான். அப்பொழுது தாவீது புறப்பட்டு ஆரேத் என்னும் காட்டிற்கு போனான். தாவீதும் அவனோடிருந்த மனிதர்களும் காணப்பட்ட செய்தியை சவுல் கேள்விப்பட்டான். சவுல் கிபியாவை சேர்ந்த ராமாவில் ஒரு தோப்பிலே உட்கார்ந்து தன்னுடைய ஊழியக்காரர்கள் எல்லோரும் தன்னை சூழ்ந்து நிற்க தன் ஈட்டியை தன் கையிலே பிடித்து கொண்டிருக்கும் போது சவுல் தன்னுடைய அருகில் நிற்கிற தன் ஊழியக்காரர்களை பார்த்து, பென்யமீன் மக்களே கேளுங்கள், ஈசாயின் மகன் உங்கள் எல்லோருக்கும் வயல்களையும் திராட்சை தோட்டங்களையும் கொடுப்பானோ? உங்கள் எல்லோரையும் 1000 அதிபதிகளும் 100 அதிபதிகளுமாக வைப்பானோ? நீங்கள் எல்லோரும் எனக்கு எதிராக சதி செய்தது என்ன? ஈசாயின் மகனுடனே என் குமாரன் உடன்படிக்கை செய்யும்போது என் செவிக்கு அதை ஒருவனும் வெளிப்படுத்தவில்லை. எனக்காக பரிதாபப்பட்டு என் செவிக்கு அதை வெளிப்படுத்த உங்களில் ஒருவன் கூட இல்லையா? இந்த நாளில் இருக்கிறபடி எனக்கு சதிசெய்ய என்னுடைய மகன் என்னுடைய வேலைக்காரனை எனக்கு விரோதமாகத் தூண்டிவிட்டானே என்றான். அப்பொழுது சவுலின் ஊழியக்காரர்களோடு நின்ற ஏதோமியனாகிய தோவேக்கு பதிலாக ஈசாயின் மகனை நோபில் இருக்கிற அகிதூபின் மகனான அகிமெலேக்கிடத்தில் வரக்கண்டேன். இவன் அவனுக்காக யெகோவாவிடத்தில் விசாரித்து அவனுக்கு வழிக்கு ஆகாரம் கொடுத்து பெலிஸ்தனாகிய கோலியாத்தின் பட்டயத்தையும் அவனுக்கு கொடுத்தான் என்றான். அப்பொழுது ராஜா அகிதூபின் மகனான அகிமெலேக் என்னும் ஆசாரியனையும் நோபில் இருக்கிற அவன் தகப்பன் வீட்டார்களாகிய எல்லா ஆசாரியர்களையும் அழைத்தான். அவர்கள் எல்லோரும் ராஜாவினிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது சவுல், அகிதூபின் மகனே, கேள் என்று சொல்ல, அவன், இதோ இருக்கிறேன் என்னுடைய ஆண்டவனே என்றான். அப்பொழுது சவுல் அவனை நோக்கி, நீயும் ஈசாயின் மகனும் எனக்கு விரோதமாக சதிசெய்து இந்நாளில் இருக்கிறபடி எனக்கு சதிசெய்ய அவன் எனக்கு எதிராக எழும்பும்படி நீ அவனுக்கு ரொட்டியும் பட்டயமும் கொடுத்து தேவ சந்நிதியில் அவனுக்காக விசாரித்தது என்ன என்றான். அகிமெலேக் ராஜாவுக்கு பதிலாக, உம்முடைய எல்லா ஊழியக்காரர்களிலும் தாவீதைப் போல ராஜாவுக்கு மருமகனும் உம்முடைய கட்டளைகளின்படி செய்து வருகிறவனும் உம்முடைய வீட்டிலே கனமுள்ளவனுமாயிருக்கிற உண்மையுள்ளவன் யார்? இன்றைய தினம் அவனுக்காக தேவனிடத்தில் வேண்டுதல் செய்யத் தொடங்கினேனோ? அது எனக்கு தூரமாயிருப்பதாக. ராஜா தன்னுடைய அடியானாகிய என்மேலாவது என்னுடைய தகப்பன் வீட்டார்களில் எவன் மேலாவது குற்றம் சுமத்த வேண்டாம். உம்முடைய அடியான் இவைகளிலெல்லாம் ஒரு சிறிய காரியமாகிலும் பெரிய காரியமாகிலும் அறிந்ததில்லை என்றான். ராஜாவோ, அகிமெலேக்கே, நீயும் உன்னுடைய தகப்பன் வீட்டார்கள் அனைவரும் நிச்சயமாக சாக வேண்டும் என்றான். பின்பு ராஜா தன் அருகில் நிற்கிற காவலர்களை பார்த்து, நீங்கள் போய் யெகோவாவுடைய ஆசாரியர்களைக் கொல்லுங்கள், அவர்கள் கையும் தாவீதோடே இருக்கிறது, அவன் ஓடிப்போகிறதை அவர்கள் அறிந்திருந்தும் அதை எனக்கு வெளிப்படுத்தவில்லை என்றான். ராஜாவின் வேலைக்காரர்களோ யெகோவாவுடைய ஆசாரியர்களைக் கொல்ல தங்கள் கைகளை நீட்ட சம்மதிக்கவில்லை. அப்பொழுது ராஜா தோவேக்கை நோக்கி, நீ போய் ஆசாரியர்களைக் கொன்று போடு என்றான். ஏதோமியனாகிய தோவேக்கு ஆசாரியர்கள் மேல் விழுந்து சணல் நூல் ஏபோத்தை அணிந்திருக்கும் 85 பேரை அன்றைய தினம் கொன்றான். ஆசாரியர்களின் பட்டணமாகிய நோபிலும் உள்ள ஆண்களையும் பெண்களையும் குழந்தைகளையும் கைக்குழந்தைகளையும் மாடுகளையும் கழுதைகளையும் ஆடுகளையும் கூர்மையான பட்டயத்தால் வெட்டி போட்டான். அகிதூபின் மகனான அகிமெலேக்கின் மகன்களில் அபியத்தார் என்னும் பெயருள்ள ஒருவன் தப்பி தாவீது இருக்கும் இடத்திற்கு ஓடிப்போய் சவுல் யெகோவாவுடைய ஆசாரியர்களை கொன்று போட்ட செய்தியை தாவீதுக்கு அறிவித்தான். அப்பொழுது தாவீது அபியத்தாரை பார்த்து, ஏதோமியனாகிய தோவேக்கு அங்கே இருந்ததாலே அவன் எப்படியாகிலும் சவுலுக்கு அதை அறிவிப்பான் என்று அன்றைய தினமே அறிந்திருந்தேன். உன்னுடைய தகப்பன் வீட்டார்களாகிய எல்லோருடைய மரணத்திற்கும் காரணம் நானே. நீ என்னிடத்தில் இரு, பயப்பட வேண்டாம். என் உயிரை வாங்கத் தேடுகிறவனே உன்னுடைய உயிரையும் வாங்கத் தேடுகிறான். நீ என்னுடைய ஆதரவிலே இரு என்றான். 1 சாமுவேல் அத்தியாயம் 23. இதோ பெலிஸ்தர்கள் கேகிலாவின் மேல் யுத்தம் செய்து களஞ்சியங்களை கொள்ளையிடுகிறார்கள் என்று தாவீதுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது தாவீது, நான் போய் அந்த பெலிஸ்தர்களை முறியடிக்கலாமா என்று யெகோவாவிடத்தில் விசாரித்ததற்கு யெகோவா, நீ போ, பெலிஸ்தர்களை முறியடித்து கேகிலாவை இரட்சிப்பாயாக என்று தாவீதுக்கு சொன்னார். ஆனாலும் தாவீதின் மனிதர்கள் அவனை பார்த்து, இதோ நாங்கள் இங்கே யூதாவிலே இருக்கும்போதே பயப்படுகிறோம். நாங்கள் பெலிஸ்தர்களுடைய இராணுவங்களை எதிர்க்கிறதற்கு கேகிலாவுக்கு போனால் எவ்வளவு அதிகம் என்றார்கள். அப்பொழுது தாவீது திரும்பவும் யெகோவாவிடத்தில் விசாரித்தபோது யெகோவா அவனுக்கு பதிலாக, நீ எழுந்து கேகிலாவுக்குப் போ, நான் பெலிஸ்தர்களை உன் கையில் ஒப்புக்கொடுப்பேன் என்றார். அப்படியே தாவீது தன் மனிதர்களைக் கூட்டிக்கொண்டு கேகிலாவுக்குப் போய் பெலிஸ்தர்களோடு யுத்தம் செய்து அவர்களில் அநேகம் பேரை வெட்டி அவர்களுடைய ஆடுமாடுகளை ஓட்டிக்கொண்டு போனான். இவ்விதமாக கேகிலாவின் குடிகளை இரட்சித்தான். அகிமெலேக்கின் மகனான அபியத்தார் கேகிலாவில் இருக்கிற தாவீதினிடத்தில் தப்பியோடுகிறபோது அவனிடத்தில் ஒரு ஏபோத்தி இருந்தது. தாவீது கேகிலாவுக்கு வந்தான் என்று சவுலுக்கு அறிவிக்கப்பட்டபோது தேவன் அவனை என் கையில் ஒப்புக்கொடுத்தார். அவன் கதவுகளும் தாழ்ப்பாள்களும் உள்ள பட்டணத்திற்குள் நுழைந்ததால் அடைப்பட்டிருக்கிறான் என்று சவுல் சொல்லி, தாவீதையும் அவனுடைய மனிதர்களையும் முற்றுகை போடும்படி கேகிலாவுக்குப் போக எல்லா மக்களையும் யுத்தத்திற்கு அழைத்தான். தனக்கு தீங்கு செய்ய சவுல் முயற்சிக்கிறான் என்று தாவீது அறிந்து கொண்டபோது ஆசாரியனாகிய அபியாத்தாரை நோக்கி, ஏபோத்தை இங்கே கொண்டு வா என்றான். அப்பொழுது தாவீது, இஸ்ரவேலின் தேவனாகிய யெகோவாவே, சவுல் கேகிலாவுக்கு வந்து என்னாலே பட்டணத்தை அழிக்க வழி தேடுகிறான் என்று உமது அடியானாகிய நான் நிச்சயமாய் கேள்விப்பட்டேன். கேகிலா பட்டணத்தார்கள் என்னை அவனுடைய கையில் ஒப்புக்கொடுப்பார்களோ? உம்முடைய அடியான் கேள்விப்பட்டபடி சவுல் வருவானோ? இஸ்ரவேலின் தேவனாகிய யெகோவாவே, இதை உம்முடைய அடியானுக்கு தெரிவிக்க வேண்டும் என்றான். அதற்கு யெகோவா, அவன் வருவான் என்றார். கேகிலா பட்டணத்தார்கள் என்னையும் என்னுடைய மனிதர்களையும் சவுலின் கையில் ஒப்புக்கொடுப்பார்களோ என்று தாவீது கேட்டதற்கு யெகோவா, ஒப்புக்கொடுப்பார்கள் என்றார். ஆகையால் தாவீதும் ஏறக்குறைய 600 பேராகிய அவனுடைய மனிதர்களும் எழும்பி கேகிலாவை விட்டு புறப்பட்டு போகக்கூடிய இடத்திற்கு போனார்கள். தாவீது கேகிலாவிலிருந்து தப்பிப்போனான் என்று சவுலுக்கு அறிவிக்கப்பட்டபோது தான் புறப்படுகிறதை நிறுத்திவிட்டான். தாவீது வனாந்திரத்திலுள்ள பாதுகாப்பான இடங்களிலே தங்கி சீப் என்னும் வனாந்திரத்தில் இருக்கிற ஒரு மலையிலே தங்கியிருந்தான். சவுல் அனுதினமும் அவனை தேடியும் தேவன் அவனை அவனுடைய கையில் ஒப்புக்கொடுக்கவில்லை. தன்னுடைய உயிரை வாங்க தேடும்படி சவுல் புறப்பட்டான் என்று தாவீது அறிந்தபடியால் தாவீது சீப் வனாந்திரத்திலுள்ள ஒரு காட்டிலே இருந்தான். அப்பொழுது சவுலின் மகனான யோனத்தான் எழுந்து காட்டிலிருக்கிற தாவீதினிடத்தில் போய், தேவனுக்குள் அவன் கையை பலப்படுத்தி, நீர் பயப்பட வேண்டாம், என்னுடைய தகப்பனாகிய சவுலின் கை உம்மை கண்டுபிடிக்காது, நீர் இஸ்ரவேலின் ராஜாவாயிருப்பீர், அப்பொழுது நான் உமக்கு இரண்டாவதாக இருப்பேன், அப்படி நடக்கும் என்று என்னுடைய தகப்பனாகிய சவுலும் அறிந்திருக்கிறார் என்றான். அவர்கள் இருவரும் யெகோவாவுக்கு முன்பாக உடன்படிக்கை செய்த பின்பு தாவீது காட்டில் இருந்து விட்டான். யோனத்தானோ தன்னுடைய வீட்டிற்கு போனான். பின்பு சீப் ஊர்க்காரர்கள் கிபியாவில் இருக்கிற சவுலிடத்தில் வந்து, தாவீது எங்களிடத்தில் எஷிமோனுக்கு தெற்கே ஆகிலா என்னும் மலைக்காட்டிலுள்ள பாதுகாப்பான இடங்களில் ஒளிந்து கொண்டிருக்கிறான் அல்லவா? இப்போதும் ராஜாவே, நீர் உம்முடைய மனவிருப்பத்தின்படி இறங்கி வாரும், அவனை ராஜாவின் கையில் ஒப்புக்கொடுக்க எங்களால் ஆகும் என்றார்கள். அதற்கு சவுல், நீங்கள் என்மேல் தயை வைத்ததினாலே யெகோவாவால் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்களாக. நீங்கள் போய் அவனுடைய கால் நடமாடுகிற இடத்தை பார்த்து அங்கே அவனைக் கண்டவன் யார் என்பதையும் இன்னும் நன்றாக விசாரித்து அறியுங்கள். அவன் மகா தந்திரவாதி என்று எனக்கு தெரிய வந்தது. அவன் ஒளிந்து கொண்டிருக்கும் எல்லா மறைவிடங்களையும் பார்த்து அறிந்து கொண்டு நிச்சயமான செய்தியை எனக்கு கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் உங்களோடு வந்து அவன் தேசத்தில் இருந்தால் யூதாவிலிருக்கிற சகல 1000 பேருக்குள்ளும் அவனை தேடிப்போவேன் என்றான். அப்பொழுது அவர்கள் எழுந்து சவுலுக்கு முன்னாலே சீப் ஊருக்கு போனார்கள். தாவீதும் அவனுடைய மனிதர்களும் எஷிமோனுக்கு தெற்கான மாகோன் வனாந்திரத்தில் இருந்தார்கள். சவுலும் அவனுடைய மனிதர்களும் தாவீதை தேட வருகிறார்கள் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்டபோது அவன் கன்மலையிலிருந்து இறங்கி மாகோன் வனாந்திரத்திலே தங்கினான். அதை சவுல் கேள்விப்பட்டு மாகோன் வனாந்திரத்திலே தாவீதை பின்தொடர்ந்தான். சவுல் மலையின் இந்த பக்கத்திலும் தாவீதும் அவனுடைய மனிதர்களும் மலையின் அந்த பக்கத்திலும் நடந்தார்கள். சவுலுக்கு தப்பிப்போக தாவீது விரைந்தபோது சவுலும் அவனுடைய மனிதர்களும் தாவீதையும் அவனுடைய மனிதர்களையும் பிடிக்கத்தக்கதாக அவர்களை சூழ்ந்து கொண்டார்கள். அந்த சமயத்தில் ஒரு ஆள் சவுலிடத்தில் வந்து, நீர் சீக்கிரமாய் வாரும், பெலிஸ்தர்கள் தேசத்தின்மேல் படையெடுத்து வந்திருக்கிறார்கள் என்றான். அதினால் சவுல் தாவீதை பின்தொடர்கிறதை விட்டு திரும்பி பெலிஸ்தர்களை எதிர்க்கும்படி போனான். எனவே அவ்விடத்திற்கு சேலா அம்மாலிகோத் என்று பெயரிட்டார்கள். தாவீது அந்த இடத்தை விட்டு புறப்பட்டு என்கேதியிலுள்ள பாதுகாப்பான இடங்களில் தங்கினான். 1 சாமுவேல் அத்தியாயம் 24. சவுல் பெலிஸ்தர்களைப் பின்தொடர்ந்து விட்டு திரும்பி வந்தபோது, இதோ தாவீது என்கேதியின் வனாந்திரத்தில் இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது சவுல் இஸ்ரவேல் அனைத்திலும் தெரிந்து கொள்ளப்பட்ட 3000 பேரைக் கூட்டிக்கொண்டு தாவீதையும் அவனுடைய மனிதர்களையும் வரையாடுகளுள்ள கன்மலைகளின் மேல் தேடப்போனான். வழியோரத்தில் இருக்கிற ஆட்டுத் தொழுவங்களிடத்தில் அவன் வந்தபோது அங்கே ஒரு குகை இருந்தது. அதிலே சவுல் காலைக்கடன் கழிக்கப் போனான். தாவீதும் அவனுடைய மனிதர்களும் அந்தக் குகையின் பக்கங்களில் உட்கார்ந்திருந்தார்கள். அப்பொழுது தாவீதின் மனிதர்கள் அவனை நோக்கி, இதோ நான் உன்னுடைய எதிரியை உன்னுடைய கையில் ஒப்புக்கொடுப்பேன், உன்னுடைய பார்வைக்கு நலமானபடி அவனுக்கு செய்வாயாக என்று யெகோவா உன்னோடு சொன்ன நாள் இதுவே என்றார்கள். தாவீது எழுந்து போய் சவுலுடைய சால்வையின் தொங்கலை மெதுவாக அறுத்து கொண்டான். தாவீது சவுலின் சால்வை தொங்கலை அறுத்து கொண்டதினால் அவனுடைய மனது அடித்து கொண்டிருந்தது. அவன் தன்னுடைய மனிதர்களை பார்த்து, யெகோவா அபிஷேகம் செய்த என்னுடைய ஆண்டவன் மேல் என்னுடைய கையை போடும்படியான இப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்யாதபடி யெகோவா என்னை காப்பாராக, அவர் யெகோவாவால் அபிஷேகம் செய்யப்பட்டவர் என்று சொல்லி தன்னுடைய மனிதர்களை சவுலின் மேல் எழும்ப விடாமல் இவ்வார்த்தைகளினால் அவர்களை தடை செய்தான். சவுல் எழுந்து குகையை விட்டு வெளியே நடந்து போனான். அப்பொழுது தாவீதும் எழுந்து கெபியிலிருந்து புறப்பட்டு சவுலுக்கு பின்னாக போய் ராஜாவாகிய என் ஆண்டவனே என்று கூப்பிட்டான். சவுல் திரும்பி பார்த்தபோது தாவீது தரை வரை முகங்குனிந்து வணங்கி சவுலை நோக்கி, தாவீது உமக்கு தீங்கு செய்ய பார்க்கிறான் என்று சொல்லுகிற மனிதர்களுடைய வார்த்தைகளை ஏன் கேட்கிறீர்? இதோ யெகோவா இன்று குகையில் உம்மை என்னுடைய கையில் ஒப்புக்கொடுத்தார் என்பதை இன்றைய தினம் உம்முடைய கண்கள் கண்டதே. உம்மை கொன்று போட வேண்டும் என்று சிலர் சொன்னார்கள், ஆனாலும் என்னுடைய கை உம்மை தப்பவிட்டது. என்னுடைய ஆண்டவன் மேல் என்னுடைய கையை போடேன், அவர் யெகோவாவால் அபிஷேகம் செய்யப்பட்டவராமே என்றேன். என்னுடைய தகப்பனே, பாரும், என்னுடைய கையில் இருக்கிற உம்முடைய சால்வையின் தொங்கலை பாரும். உம்மை கொன்று போடாமல் உம்முடைய சால்வையின் தொங்கலை அறுத்து கொண்டேன். என்னுடைய கையிலே தீங்கும் துரோகமும் இல்லை என்றும் உமக்கு நான் குற்றம் செய்யவில்லை என்றும் அறிந்து கொள்ளும். நீரோ என்னுடைய உயிரை வாங்க அதை வேட்டையாடுகிறீர். யெகோவா எனக்கும் உமக்கும் நடுநின்று நியாயம் விசாரித்து யெகோவா தாமே என்னுடைய காரியத்தில் உமக்கு நீதியை சரிகட்டுவாராக. என்னுடைய கை உமக்கு விரோதமாக இருக்காது. முதியோர் வாக்கின்படியே தீயோரிடமிருந்து தீமை பிறக்கும். எனவே என்னுடைய கை உமக்கு விரோதமாக இருக்காது. இஸ்ரவேலின் ராஜா யாரை தேட புறப்பட்டார்? ஒரு செத்த நாயையா? ஒரு தெள்ளுப்பூச்சியையா? நீர் யாரை பின்தொடர்கிறீர்? யெகோவா நியாயாதிபதியாயிருந்து எனக்கும் உமக்கும் நியாயந்தீர்த்து எனக்காக வாதாடி நான் உம்முடைய கைக்கு தப்ப என்னை விடுவிப்பாராக என்றான். தாவீது இந்த வார்த்தைகளை சவுலோடே சொல்லி முடிந்த பின்பு சவுல், என்னுடைய மகனான தாவீதே, இது உன்னுடைய சத்தமல்லவா என்று சொல்லி சத்தமிட்டு அழுது தாவீதை பார்த்து, நீ என்னைவிட நீதிமான், நீ எனக்கு நன்மை செய்தாய், நானோ உனக்கு தீமை செய்தேன். நீ எனக்கு நன்மை செய்ததை இன்று விளங்கச் செய்தாய். யெகோவா என்னை உன்னுடைய கையில் ஒப்புக்கொடுத்திருந்தும் நீ என்னை கொன்று போடவில்லை. ஒருவன் தன்னுடைய எதிரியை கண்டுபிடித்தால் அவனை சுகமாக போக விடுவானோ? இன்று நீ எனக்கு செய்த நன்மைக்காக யெகோவா உனக்கு நன்மை செய்வாராக. நீ நிச்சயமாக ராஜாவாக இருப்பாய் என்றும் இஸ்ரவேலின் ராஜ்யம் உன்னுடைய கையில் நிலைக்கும் என்றும் அறிவேன். இப்போதும் நீ எனக்கு பின்னிருக்கும் என்னுடைய சந்ததியை வேரறுப்பதில்லை என்றும் என்னுடைய தகப்பன் வீட்டாரில் என்னுடைய பெயரை அழித்து போடுவதில்லை என்றும் யெகோவா மேல் எனக்கு ஆணையிட்டுக் கொடு என்றான். அப்பொழுது தாவீது சவுலுக்கு ஆணையிட்டுக் கொடுத்தான். பின்பு சவுல் தன்னுடைய வீட்டுக்கு புறப்பட்டு போனான். தாவீதும் அவனுடைய மனிதர்களும் பாதுகாப்பான இடத்திற்கு ஏறிப்போனார்கள். 1 சாமுவேல் அத்தியாயம் 25. சாமுவேல் இறந்தான். இஸ்ரவேலர்கள் எல்லோரும் கூடி வந்து அவனுக்காக துக்கங்கொண்டாடி ராமாவில் இருக்கிற அவனுடைய வீட்டில் அவனை அடக்கம் செய்தார்கள். தாவீது எழுந்து பாரான் வனாந்திரத்திற்கு புறப்பட்டு போனான். மாகோனிலே ஒரு மனிதன் இருந்தான். அவனுடைய தொழில்துறை கர்மேலில் இருந்தது. அந்த மனிதன் பெரும் செல்வந்தனாக இருந்தான். அவனுக்கு 3000 ஆடும் 1000 வெள்ளாடும் இருந்தது. அவன் அப்பொழுது கர்மேலில் தன்னுடைய ஆடுகளை மயிர் கத்தரித்துக் கொண்டிருந்தான். அந்த மனிதனுக்கு நாபால் என்றும் அவனுடைய மனைவிக்கு அபிகாயில் என்றும் பெயர். அந்தப் பெண் மகா புத்திசாலியும் ரூபவதியுமாயிருந்தாள். அந்தக் கணவனோ முரடனும் தீயவனும் கபடுள்ளவனுமாக இருந்தான். அவன் காலேபுடைய சந்ததியான். நாபால் தன்னுடைய ஆடுகளை மயிர் கத்தரிக்கிற செய்தியை வனாந்திரத்தில் இருக்கிற தாவீது கேட்டபோது, தாவீது 10 வாலிபர்களை அழைத்து, நீங்கள் கர்மேலுக்குப் போய் நாபாலிடத்தில் சென்று என்னுடைய பெயரைச் சொல்லி அவன் சுகசெய்தியை விசாரித்து அவனை பார்த்து, நீர் வாழ்க, உமக்கு சமாதானமும் உம்முடைய வீட்டுக்கு சமாதானமும் உமக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் சமாதானமும் உண்டாவதாக என்று அவனை வாழ்த்தி, இப்பொழுது ஆடுகளை மயிர்கத்திருக்கிறவர்கள் உம்மிடத்தில் இருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டேன். உம்முடைய மேய்ப்பர் எங்களோடு இருந்தார்கள். அவர்கள் கர்மேலில் இருந்த நாளெல்லாம் நாங்கள் அவர்களை வருத்தப்படுத்தவில்லை. அவர்களுடைய பொருள் ஒன்றும் காணாமல் போனதும் இல்லை. உம்முடைய வேலைக்காரரைக் கேளும், அவர்கள் உமக்கு சொல்வார்கள். ஆதலால் இந்த வாலிபர்களுக்கு உம்முடைய கண்களிலே தயை கிடைக்க வேண்டும். நல்ல நாளில் வந்தோம். உம்முடைய கையில் உள்ளதை உம்முடைய ஊழியக்காரர்களுக்கும் உம்முடைய மகனான தாவீதுக்கும் கொடுக்கும்படி வேண்டுகிறேன் என்று சொல்லுங்கள் என்றான். தாவீதின் வாலிபர்கள் போய் இந்த வார்த்தைகளையெல்லாம் தாவீதின் பெயரினாலே நாபாலிடத்தில் சொல்லி பின்பு ஒன்றும் பேசாதிருந்தார்கள். நாபால் தாவீதின் ஊழியக்காரருக்கு பதிலாக, தாவீது என்பவன் யார்? ஈசாயின் குமாரன் யார்? தங்கள் எஜமான்களை விட்டு ஓடிப்போகிற வேலைக்காரர் இந்நாளில் அநேகர் உண்டு. நான் என்னுடைய அப்பத்தையும் என்னுடைய தண்ணீரையும் என்னுடைய ஆடுகளை மயிர் கத்தரிக்கிறவர்களுக்காக நான் அடித்து சமையல் செய்ததையும் எடுத்து இன்ன இடத்தார் என்று நான் அறியாத மனிதருக்கு கொடுப்பேனோ என்றான். தாவீதின் வாலிபர்கள் தங்கள் வழியே திரும்பி மறுபடியும் தாவீதினிடத்தில் வந்து இந்த வார்த்தைகளையெல்லாம் அவனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது தாவீது தன்னுடைய மனிதர்களை பார்த்து, நீங்கள் அவரவர் உங்கள் பட்டயத்தை கட்டிக்கொள்ளுங்கள் என்றான். அவரவர் தங்கள் பட்டயத்தை கட்டிக்கொண்டார்கள். தாவீதும் தன்னுடைய பட்டயத்தை கட்டிக்கொண்டான். ஏறக்குறைய 400 பேர் தாவீதுக்கு பின் சென்று புறப்பட்டுப் போனார்கள். 200 பேர் பொருட்கள் அருகில் இருந்து விட்டார்கள். அப்பொழுது வேலைக்காரர்களில் ஒருவன் நாபாலுடைய மனைவியாகிய அபிகாயிலை பார்த்து, இதோ நம்முடைய எஜமானுடைய சுகசெய்தி விசாரிக்க தாவீது வனாந்திரத்திலிருந்து தூதுவர்களை அனுப்பினான். அவர் அவர்கள் மேல் கோபம் கொண்டார். அந்த மனிதர்களோ எங்களுக்கு மிகவும் நல்லவர்களாக இருந்தார்கள். நாங்கள் வெளிகளில் இருக்கும்போது அவர்கள் எங்களிடத்தில் நடமாடின நாளெல்லாம் அவர்கள் எங்களை வருத்தப்படுத்தினதும் இல்லை, நமது பொருளில் ஒன்றும் காணாமல் போனதும் இல்லை. நாங்கள் ஆடுகளை மேய்த்து அவர்களிடத்தில் இருந்த நாளெல்லாம் அவர்கள் இரவும் பகலும் எங்களை சுற்றிலும் மதிலாக இருந்தார்கள். இப்பொழுது நீர் செய்ய வேண்டியதை கவனித்துப் பாரும். நம்முடைய எஜமான் மேலும் அவருடைய வீட்டார்கள் எல்லோர் மேலும் நிச்சயமாய் ஒரு தீங்கு வருகிறதாக இருக்கிறது. இவரோ ஒருவரும் தம்மோடே பேசக்கூடாதபடி மதிப்பற்ற மகனாக இருக்கிறார் என்றான். அப்பொழுது அபிகாயில் வேகமாக 200 அப்பங்களையும் 2 தோல்பை திராட்சை ரசத்தையும் சமையல் செய்யப்பட்ட 5 ஆடுகளையும் 5 படி வறுத்த பயிற்றையும் வற்றலாக்கப்பட்ட 100 திராட்சை குலைகளையும் வற்றலான 200 அத்திப்பழ அடைகளையும் எடுத்து கழுதையின்மேல் ஏற்றி தன்னுடைய வேலைக்காரரை பார்த்து, நீங்கள் எனக்கு முன்னே போங்கள், இதோ நான் உங்கள் பின்னே வருகிறேன் என்று சொல்லி அனுப்பினாள். தன்னுடைய கணவனாகிய நாபாலுக்கு அதை அறிவிக்கவில்லை. அவள் ஒரு கழுதையின்மேல் ஏறி மலையின் மறைவில் இறங்கி வரும்போது, இதோ தாவீதும் அவனுடைய மனிதர்களும் அவளுக்கு எதிராக இறங்கி வந்தார்கள். அவர்களை சந்தித்தாள். தாவீது தன்னுடைய மக்களை பார்த்து, அவனுக்கு வனாந்திரத்தில் இருக்கிறதையெல்லாம் வீணாகவே காப்பாற்றினேன். அவனுக்கு உண்டானதிலெல்லாம் ஒன்றும் காணாமல் போனதில்லை. என்றாலும் நன்மைக்கு பதிலாக அவன் எனக்கு தீமை செய்தான். அவனுக்கு உண்டான எல்லாவற்றிலும் சுவரில் நீர்விடும் ஒரு நாய் முதற்கொண்டு பொழுது விடியும் வரை நான் உயிரோடே வைத்தால் தேவன் தாவீதின் எதிரிகளுக்கு அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் செய்யக்கடவர் என்று சொல்லியிருந்தான். அபிகாயில் தாவீதை பார்க்கும்போது விரைந்து கழுதையை விட்டு இறங்கி தாவீதுக்கு நேராக தரையில் முகங்குப்புற விழுந்து பணிந்து அவனுடைய பாதத்திலே விழுந்து, என்னுடைய ஆண்டவனே, இந்தப் பழி என்மேல் சுமரட்டும். உம்முடைய அடியாளுடைய வார்த்தைகளை நீர் கேட்கும்படி உம்முடைய அடியால் உமது செவிகேட்க பேச வேண்டும். என்னுடைய ஆண்டவனாகிய நீர் நாபால் என்னும் இந்த மதிப்பற்ற மனிதனை ஒரு பொருட்டாக எண்ண வேண்டாம். அவனுடைய பெயர் எப்படியோ அப்படியே அவனும் இருக்கிறான். அவனுடைய பெயர் நாபால். அவனுக்கு பைத்தியமும் இருக்கிறது. உம்முடைய அடியாளாகிய நானோ என்னுடைய ஆண்டவன் அனுப்பின வாலிபர்களை காணவில்லை. இப்பொழுதும் என்னுடைய ஆண்டவனே, நீர் இரத்தம் சிந்த வரவும் உம்முடைய கை நீதியை சரி கட்டவும் யெகோவா உமக்கு இடங்கொடுக்கவில்லை என்பதை யெகோவாவுடைய ஜீவனைக் கொண்டும் உம்முடைய ஜீவனைக் கொண்டும் சொல்லுகிறேன். இப்போதும் உம்முடைய எதிரிகளும் என்னுடைய ஆண்டவனுக்கு விரோதமாக தீங்கு தேடுகிறவர்களும் நாபாலைப் போல ஆகட்டும். இப்போதும் உமது அடியால் என்னுடைய ஆண்டவனுக்கு கொண்டு வந்த காணிக்கையை ஏற்றுக்கொண்டு என்னுடைய ஆண்டவனை பின்பற்றுகிற வாலிபர்களுக்கு கொடுப்பீராக. உமது அடியாளின் மீறுதலை மன்னியும். யெகோவா என்னுடைய ஆண்டவனுக்கு நிலையான வீட்டை நிச்சயமாய் கட்டுவார். என்னுடைய ஆண்டவன் யெகோவாவுடைய யுத்தங்களை நடத்துகிறவராமே. நீர் உயிரோடே இருக்கும் நாளில் ஒரு தீங்கும் உம்மிலே காணப்படாமல் இருப்பதாக. உம்மை துன்பப்படுத்தவும் உம்முடைய பிராணனை வாங்க வழி தேடவும் ஒரு மனிதன் எழுந்தாலும் என்னுடைய ஆண்டவனுடைய ஆத்துமா உம்முடைய தேவனாகிய யெகோவாவின் ஆதரவில் இருக்கிற ஜீவனுள்ளோருடைய கட்டிலே கட்டப்பட்டிருக்கும். உம்முடைய எதிரிகளின் ஆத்துமாக்களோ கவனில் வைத்து எரிந்தாற்போல எரியப்படும். யெகோவா உம்மை குறித்து சொன்ன நன்மையின்படியெல்லாம் இனி என்னுடைய ஆண்டவனுக்கு செய்து இஸ்ரவேலுக்கு அதிபதியாக உம்மை நியமிக்கும்போது நீர் காரணமில்லாமல் இரத்தம் சிந்தாமலும் என்னுடைய ஆண்டவனாகிய நீர் பழிவாங்காமலும் இருந்ததுண்டானால் அப்பொழுது என்னுடைய ஆண்டவனாகிய உமக்கு துக்கமும் இருக்காது, மன வருத்தமும் இருக்காது. யெகோவா என்னுடைய ஆண்டவனுக்கு நன்மை செய்யும்போது உம்முடைய அடியாளை நினைப்பீராக என்றாள். அப்பொழுது தாவீது அபிகாயிலை நோக்கி, உன்னை இன்றைய தினம் என்னை சந்திக்க அனுப்பின இஸ்ரவேலின் தேவனாகிய யெகோவாவுக்கு ஸ்தோத்திரம். நீ சொல்லிய யோசனை ஆசீர்வதிக்கப்படுவதாக. நான் இரத்தம் சிந்த வராதபடியும் என்னுடைய கையே பழிவாங்காதபடியும் நீ இன்றைய தினம் எனக்கு தடை செய்ததால் நீயும் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. நீ தீவிரமாய் என்னை சந்திக்க வராமல் இருந்தாயானால் பொழுது விடியும் வரை நாபாலுக்கு ஒரு நாயும் உயிரோடே வைக்கப்படுவதில்லை என்று உனக்கு தீங்கு செய்ய எனக்கு இடங்கொடுக்காதிருக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய யெகோவாவின் ஜீவனைக் கொண்டு உண்மையாய் சொல்கிறேன் என்று சொல்லி அவள் தனக்கு கொண்டு வந்ததை தாவீது அவள் கையிலே வாங்கிக் கொண்டு அவளை பார்த்து, நீ சமாதானத்தோடு உன்னுடைய வீட்டுக்குப் போ. இதோ நான் உன்னுடைய சொல்லைக் கேட்டு உன்னுடைய முகத்தை பார்த்து இப்படி செய்தேன் என்றான். அபிகாயில் நாபாலிடத்தில் வந்தபோது இதோ ராஜ விருந்திற்கு இணையான விருந்து அவனுடைய வீட்டிலே நடந்தது. அவனுடைய இருதயம் மகிழ்ச்சியாக இருந்தது. அவன் குடிவெறியில் இருந்தான். எனவே பொழுது விடியும் வரை சிறிய பெரிய காரியங்கள் ஒன்றையும் அவனுக்கு அறிவிக்கவில்லை. பொழுது விடிந்து நாபாலின் குடிவெறி தெளிந்த பின்பு அவனுடைய மனைவி இந்த காரியங்களை அவனுக்கு அறிவித்தாள். அப்பொழுது அவனுடைய இருதயம் அவனுக்குள்ளே செத்து அவன் கல்லை போலானான். யெகோவா நாபாலை தண்டித்தார். ஏறக்குறைய 10 நாட்களுக்குப் பின்பு அவன் செத்தான். நாபால் செத்துப்போனான் என்று தாவீது கேள்விப்பட்டபோது என்னுடைய நிந்தையின் வழக்கை நாபாலின் கையில் விசாரித்து தம்முடைய அடியானை தீங்கு செய்யாதபடிக்கு தடுத்த யெகோவாவுக்கு ஸ்தோத்திரம். யெகோவா தாமே நாபாலின் தீங்கை அவன் தலையின் மேல் திரும்பச் செய்தார் என்று சொல்லி அபிகாயிலை திருமணம் செய்வதற்காக அவளோடு பேச தாவீது ஆட்களை அனுப்பினான். தாவீதின் ஊழியக்காரர்கள் கர்மேலில் இருக்கிற அபிகாயிலினிடம் வந்து, தாவீது உன்னை திருமணம் செய்ய விரும்பி எங்களை உன்னிடத்தில் அனுப்பினார் என்று அவளோடு சொல்லுகிறபோது அவள் எழுந்திருந்து தரைவரை முகங்குனிந்து, இதோ நான் என்னுடைய ஆண்டவனுடைய ஊழியக்காரர்களில் கால்களை கழுவவும் பணிவிடைக்காரியாகிய அவருடைய அடியாள் என்றாள். பின்பு அபிகாயில் விரைவாக எழுந்து ஒரு கழுதையின் மேல் ஏறி 5 பணிப்பெண்களை கூட்டிக்கொண்டு தாவீதின் தூதுவர்கள் பின் சென்று போய் அவனுக்கு மனைவியானாள். யெஸ்ரயேல் ஊராளாகிய அகினோவாமையும் தாவீது திருமணம் செய்தான். அவர்கள் இருவரும் அவனுக்கு மனைவிகளானார்கள். சவுல் தாவீதின் மனைவியாகிய மீகாள் என்னும் தன்னுடைய மகளை காலீம் ஊர்க்காரனாகிய லாயீசின் மகனான பல்திக்கு கொடுத்திருந்தான். 1 சாமுவேல் அத்தியாயம் 26. பின்பு சீப் ஊர்க்காரர்கள் கிபியாவில் இருக்கிற சவுலிடத்தில் வந்து, தாவீது எஷிமோனுக்கு எதிரான ஆகிலா மேட்டில் ஒளிந்து கொண்டிருக்கிறான் என்றார்கள். அப்பொழுது சவுல் சீப் வனாந்திரத்திலே தாவீதை தேடும்படி எழுந்து இஸ்ரவேலிலே தெரிந்து கொள்ளப்பட்ட 3000 பேரோடு சீப் வனாந்திரத்திற்கு புறப்பட்டு போனான். சவுல் எஷிமோனுக்கு எதிரே வழியருகே இருக்கிற அகிலா மேட்டிலே முகாமிட்டான். தாவீது வனாந்திரத்தில் தங்கி சவுல் தன்னை தொடர்ந்து வனாந்திரத்திற்கு வருகிறதைக் கண்டு தாவீது வேவுக்காரரை அனுப்பி சவுல் வந்தது நிச்சயம் என்று அறிந்து கொண்டான். பின்பு தாவீது எழுந்து சவுல் முகாமிட்ட இடத்திற்கு போய், சவுலும் நேரின் மகனான அப்னேர் என்னும் அவனுடைய படைத்தலைவனும் படுத்துக்கொண்டிருக்கிற இடத்தை பார்த்தான். சவுல் ரதங்களிருக்கிற இடத்திலே படுத்துக்கொண்டிருந்தான். மக்கள் அவனை சுற்றிலும் முகாமிட்டிருந்தார்கள். தாவீது ஏத்தியனான அகிமெலேக்கையும் செருயாவின் மகனும் யோவாபின் சகோதரனுமாகிய அபிசாயையும் பார்த்து, என்னோடு சவுலின் முகாமிற்கு இறங்கி வருகிறவன் யார் என்றதற்கு அபிசாய், நான் உம்மோடு வருகிறேன் என்றான். அப்படியே தாவீதும் அபிசாயும் இரவிலே அந்த ஜனங்களுக்குள்ளே வந்தார்கள். இதோ சவுல் ரதங்களிருக்கிற இடத்திலே படுத்து தூங்கிக் கொண்டிருந்தான். அவனுடைய தலைமாட்டில் அவனுடைய ஈட்டி நிலத்திலே குத்தியிருந்தது. அவனை சுற்றிலும் அப்னேரும் மக்களும் படுத்திருந்தார்கள். அப்பொழுது அபிசாய் தாவீதை பார்த்து, இன்று தேவன் உம்முடைய எதிரியை உம்முடைய கையில் ஒப்புக்கொடுத்தார். இப்போதும் நான் அவனை ஈட்டியினால் 2 குத்தாக குத்தாமல் 1 குத்தாக நிலத்தில் பாய குத்தட்டுமா என்றான். தாவீது அபிசாயை பார்த்து, அவரை கொல்லாதே, யெகோவா அபிஷேகம் செய்தவர் மேல் தன்னுடைய கையை போட்டு குற்றமில்லாமல் போகிறவன் யார் என்று சொன்னான். பின்னும் தாவீது, யெகோவா அவரை அடித்து அல்லது அவருடைய காலம் வந்து அவர் மரித்து அல்லது அவர் யுத்தத்திற்கு போய் இறந்தாலொழிய நான் என்னுடைய கையை யெகோவா அபிஷேகம் செய்தவர் மேல் போடாதபடி யெகோவா என்னை காப்பாராக என்று யெகோவாவுடைய ஜீவனைக் கொண்டு சொல்லுகிறேன். இப்போதும் அவர் தலைமாட்டில் இருக்கிற ஈட்டியையும் தண்ணீர் செம்பையும் எடுத்துக்கொண்டு போவோம் என்றான். தாவீது சவுலின் தலைமாட்டில் இருந்த ஈட்டியையும் தண்ணீர் செம்பையும் எடுத்துக்கொண்ட பின்பு புறப்பட்டு போனார்கள். அதை ஒருவரும் காணவில்லை, அறியவும் இல்லை, ஒருவரும் விழித்து கொள்ளவும் இல்லை. யெகோவா அவர்களுக்கு அயர்ந்த தூக்கத்தை வரச் செய்ததால் அவர்கள் எல்லோரும் தூங்கினார்கள். தாவீது கடந்து அந்த பக்கத்திற்கு போய் தங்களுக்கும் அவர்களுக்கும் நடுவே போதிய இடைவெளி உண்டாக தூரத்திலிருக்கிற மலையின் உச்சியிலே மக்களுக்கும் நேரின் மகனான அப்னேருக்கும் நேராக நின்று கூப்பிட்டு, அப்னேரே, பதில் சொல்ல மாட்டீரா என்றான். அதற்கு அப்னேர், ராஜாவுக்கு நேராக கூக்குரலிடுகிற நீ யார் என்றான். அப்பொழுது தாவீது அப்னேரை நோக்கி, நீர் வீரன் அல்லவா? இஸ்ரவேலில் உமக்கு சரியானவன் யார்? பின்னே நீர் உம்முடைய ஆண்டவனாகிய ராஜாவை காக்காமல் போனதென்ன? மக்களில் ஒருவன் உம்முடைய ஆண்டவனாகிய ராஜாவை கொல்லும்படி வந்திருந்தானே. நீர் செய்த இந்த காரியம் நல்லதல்ல. யெகோவா அபிஷேகம் செய்த உங்கள் ஆண்டவனை நீங்கள் காக்காமல் போனபடியால் நீங்கள் மரணத்திற்கு ஏதுவானவர்கள். இப்போதும் ராஜாவின் தலைமாட்டில் இருந்த அவருடைய ஈட்டியையும் தண்ணீர் செம்பையும் எங்கே என்று பாரும் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதின் சத்தத்தை அறிந்து, என்னுடைய மகனான தாவீதே, இது உன்னுடைய சத்தமல்லவா என்றான். அதற்கு தாவீது, ராஜாவாகிய என்னுடைய ஆண்டவனே, இது என்னுடைய சத்தந்தான் என்று சொல்லி, பின்னும் என்னுடைய ஆண்டவனாகிய நீர் உம்முடைய அடியானை இப்படி பின்தொடர்கிறது என்ன? நான் என்ன செய்தேன்? என்னிடத்தில் என்ன தீங்கு இருக்கிறது? இப்பொழுது ராஜாவாகிய என்னுடைய ஆண்டவன் தம்முடைய அடியானுடைய வார்த்தைகளை கேட்பாராக. யெகோவா உம்மை எனக்கு விரோதமாக தூண்டிவிட்டது உண்டானால் அதற்கு அவர் காணிக்கையை ஏற்றுக்கொள்வாராக. மனிதர்கள் அதை செய்தார்களென்றால் அவர்கள் யெகோவாவுக்கு முன்பாக சபிக்கப்படுவார்கள். அவர்கள், நீ போய் அந்நிய தேவர்களை தொழுதுகொள் என்று சொல்லி, அவர்கள் இன்று என்னை யெகோவாவுடைய சுதந்திரத்தில் சேர முடியாதபடி துரத்திவிட்டார்களே. இப்போதும் யெகோவாவுடைய சமூகத்தில் என்னுடைய இரத்தம் தரையிலே விழாதிருப்பதாக. மலைகளில் ஒரு கௌதாரியை வேட்டையாடுவது போல இஸ்ரவேலின் ராஜா ஒரு தெள்ளுப்பூச்சியை தேட வந்தாரோ என்றான். அப்பொழுது சவுல், நான் பாவம் செய்தேன், என்னுடைய மகனான தாவீதே திரும்பி வா, என்னுடைய ஜீவன் இன்றைய தினம் உன்னுடைய பார்வைக்கு அருமையாக இருந்தபடியால் இனி உனக்கு ஒரு தீங்கும் செய்யமாட்டேன், இதோ நான் மதியற்றவனாய் மகா பெரிய தவறு செய்தேன் என்றான். அதற்கு தாவீது, இதோ ராஜாவின் ஈட்டி இங்கே இருக்கிறது, வாலிபர்களில் ஒருவன் இந்த இடத்திற்கு வந்து அதை வாங்கிக் கொண்டு போகட்டும், யெகோவா அவனவனுக்கு அவனவன் நீதிக்கும் உண்மைக்கும் தகுந்த பலன் அளிப்பாராக. இன்று யெகோவா உம்மை என் கையில் ஒப்புக்கொடுத்திருந்தும் யெகோவா அபிஷேகம் செய்தவர் மேல் என்னுடைய கையை நீட்ட மனதில்லாதிருந்தேன். இதோ உம்முடைய ஜீவன் இன்றைய தினம் என்னுடைய பார்வைக்கு எப்படி அருமையாக இருந்ததோ அப்படியே என்னுடைய ஜீவனும் யெகோவாவின் பார்வைக்கு அருமையாக இருப்பதால் அவர் என்னை எல்லா உபத்திரவத்திற்கும் விடுவிப்பாராக என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, என்னுடைய மகனான தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மென்மேலும் பலப்படுவாய் என்றான். அப்படியே தாவீது தன் வழியில் போனான், சவுலும் தன்னுடைய இடத்திற்கு திரும்பினான். 1 சாமுவேல் அத்தியாயம் 27. பின்பு தாவீது, நான் எந்த நாளிலாவது ஒரு நாள் சவுலின் கையினால் அழிந்து போவேன், இனி சவுல் இஸ்ரவேலின் எல்லைகளில் எங்கேயாவது என்னை கண்டுபிடிக்கலாம் என்கிற நம்பிக்கை இல்லாமல் போகும்படி நான் அவனுடைய கைக்கு நீங்கியிருக்கும்படியும் நான் பெலிஸ்தர்களின் தேசத்திற்கு போய் தப்பித்துக் கொள்வதை விட நலமான காரியம் வேறில்லை என்று தன்னுடைய இருதயத்தில் யோசித்தான். ஆகையால் தாவீது தன்னோடு இருந்த 600 பேரோடு எழுந்து மாயோகின் மகனான ஆகீஸ் என்னும் காத்தின் ராஜாவினிடத்தில் போய் சேர்ந்தான். அங்கே தாவீதும் அவனுடைய மனிதர்களும் அவரவர் வீட்டாரும் தாவீதோடு அவனுடைய 2 மனைவிகளாகிய இஸ்ரயேல் ஊராளான அகினோவாமும் நாபாலின் மனைவியாக இருந்த கர்மேல் ஊராளான அபிகாயிலும் காத் பட்டணத்தில் ஆகீசிடத்தில் தங்கியிருந்தார்கள். தாவீது காத் பட்டணத்திற்கு ஓடிப்போனான் என்று சவுலுக்கு அறிவிக்கப்பட்டது. அவன் அப்புறம் அவனை தேடவில்லை. தாவீது ஆகீசை நோக்கி, உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்குமானால் நான் தங்கும்படி நாட்டிலுள்ள ஊர்களிலே ஒன்றில் எனக்கு இடம் தாரும், உம்முடைய அடியான் உம்மோடு ராஜரீக பட்டணத்திலே ஏன் தங்க வேண்டும் என்றான். அப்பொழுது ஆகீஸ் அன்றைய தினம் சிக்லாக்கை அவனுக்கு கொடுத்தான். அதினிமித்தம் சிக்லாக் இந்த நாள் வரைக்கும் யூதாவின் ராஜாக்களை சேர்ந்திருக்கிறது. தாவீது பெலிஸ்தர்களின் நாட்டிலே 1 வருடமும் 4 மாதங்களும் குடியிருந்தான். அங்கேயிருந்து தாவீதும் அவனுடைய மனிதர்களும் கெசூரியர்கள் மேலும் கெஸ்ரியர்கள் மேலும் அமலேக்கியர்கள் மேலும் படையெடுத்துப் போனார்கள். சூருக்கு போகிற எல்லை தொடங்கி எகிப்து தேசம் வரை இருக்கிற நாட்டிலே பூர்வ காலம் தொடங்கி குடியிருந்தவர்கள் இவர்களே. தாவீது அந்த நாட்டை கொள்ளையிடுகிற போது ஆண்களையும் பெண்களையும் உயிரோடே வைக்காமல் ஆடு மாடுகளையும் கழுதைகளையும் ஒட்டகங்களையும் உடைகளையும் எடுத்துக்கொண்டு ஆகீசிடத்துக்கு திரும்பி வருவான். இன்று எந்த திசையில் போய் கொள்ளையடித்தீர்கள் என்று ஆகீஸ் கேட்கும்போது தாவீது, யூதாவுடைய தெற்கு திசையிலும் எராமியர்களுடைய தெற்கு திசையிலும் கேனியருடைய தெற்கு திசையிலும் என்பான். இன்ன இன்னப்படி தாவீது செய்தான் என்று தங்களுக்கு விரோதமான செய்தியை அறிவிக்கும்படி ஒருவரையும் தாவீது காத் பட்டணத்திற்கு கொண்டு வராதபடி ஒரு ஆணையாவது பெண்ணையாவது உயிரோடே வைக்காதிருப்பான். அவன் பெலிஸ்தர்களின் நாட்டுப்புறத்திலே குடியிருக்கிற நாளெல்லாம் இப்படியே செய்து கொண்டு வந்தான். ஆகீஸ் தாவீதை நம்பி, அவன் இஸ்ரவேலர்களாகிய தன்னுடைய மக்களை தன்னை வெறுக்கும்படி செய்கிறான், என்றென்றும் அவன் என்னுடைய ஊழியக்காரனாயிருப்பான் என்பான். 1 சாமுவேல் அத்தியாயம் 28. அந்த நாட்களிலே பெலிஸ்தர்கள் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் செய்ய தங்களுடைய இராணுவங்களை போருக்கு கூட்டினார்கள். அப்பொழுது ஆகீஸ் தாவீதை நோக்கி, நீயும் உன்னுடைய மனிதர்களும் என்னோடு யுத்தத்திற்கு வரவேண்டும் என்று அறிந்து கொள் என்றான். தாவீது ஆகீஸை பார்த்து, உம்முடைய அடியான் செய்யப்போகிறதை நீர் நிச்சயமாய் அறிந்து கொள்வீர் என்றான். அப்பொழுது ஆகீஸ் தாவீதை நோக்கி, இதற்காக உன்னை நிரந்தரமாக என்னுடைய மெய்க்காவலனாக வைப்பேன் என்றான். சாமுவேல் இதற்கு முன்பே இறந்து போனான். இஸ்ரவேலர்கள் எல்லோரும் அவனுக்கு துக்கங்கொண்டாடி அவனுடைய ஊராகிய ராமாவிலே அவனை அடக்கம் செய்தார்கள். சவுல் இறந்தவர்களோடும் ஆவிகளோடும் பேசுகிறவர்களை தேசத்தில் இல்லாதபடி துரத்திவிட்டான். பெலிஸ்தர்கள் கூடிவந்து சூனேமிலே முகாமிட்டார்கள். சவுலும் இஸ்ரவேலர்கள் எல்லோரையும் கூட்டினான். அவர்கள் கில்போவாவிலே முகாமிட்டார்கள். சவுல் பெலிஸ்தர்களின் முகாமைக் கண்டபோது பயந்தான். அவன் இருதயம் மிகவும் நடுங்கிக் கொண்டிருந்தது. சவுல் யெகோவாவிடத்தில் விசாரிக்கும்போது யெகோவா அவனுக்கு சொப்பனங்களினாலும் ஊரீமினாலும் தீர்க்கதரிசிகளினாலும் பதில் சொல்லவில்லை. அப்பொழுது சவுல் தன்னுடைய ஊழியக்காரர்களை பார்த்து, இறந்தவர்களிடத்தில் பேசுகிற ஒரு பெண்ணை தேடுங்கள், நான் அவளிடத்தில் போய் விசாரிப்பேன் என்றான். அதற்கு அவனுடைய ஊழியக்காரர்கள், இதோ எந்தோரில் இறந்தவர்களிடத்தில் பேசுகிற ஒரு பெண் இருக்கிறாள் என்றார்கள். அப்பொழுது சவுல் வேடம் மாறி வேறு உடை அணிந்து அவனும் அவனோடு இரண்டு பேரும் இரவிலே அந்த பெண்ணிடத்தில் போய் சேர்ந்தார்கள். அவளை அவன் பார்த்து, நீ எனக்கு குறி சொல்லி நான் உன்னிடத்தில் சொல்லுகிறவனை எழும்பி வர செய் என்றான். அதற்கு அந்த பெண், சவுல் இறந்தவர்களோடும் ஆவிகளோடும் பேசுகிறவர்களை தேசத்தில் இல்லாதபடி தடை செய்த செய்தியை நீர் அறிவீரே, என்னை கொன்று போடும்படி நீர் என்னுடைய உயிருக்கு கண்ணி வைக்கிறது என்ன என்றாள். அப்பொழுது சவுல், இந்த காரியத்திற்காக உனக்கு தீங்கு வராது என்பதை யெகோவாவுடைய ஜீவனைக் கொண்டு சொல்லுகிறேன் என்று அவளுக்கு யெகோவாவின் மேல் ஆணையிட்டான். அப்பொழுது அந்த பெண், உமக்கு நான் யாரை எழும்பி வர செய்ய வேண்டும் என்றதற்கு அவன், சாமுவேலை எழும்பி வர செய்ய வேண்டும் என்றான். அந்த பெண் சாமுவேலை பார்த்தவுடன் மகா சத்தமாய் அலறி சவுலை நோக்கி, ஏன் என்னை மோசம் போக்கினீர்? நீர்தானே சவுல் என்றாள். ராஜா அவளை பார்த்து, நீ பயப்படாதே, நீ பார்க்கிறது என்ன என்று கேட்டான். அதற்கு அந்த பெண், முதியவர் பூமிக்குள்ளிருந்து ஏறி வருகிறதை காண்கிறேன் என்று சவுலுக்கு சொன்னாள். அவருடைய ரூபம் என்ன என்று அவளை கேட்டான். அதற்கு அவள், சால்வையை போர்த்தி கொண்டிருக்கிற ஒரு முதிர் வயதான மனிதன் எழும்பி வருகிறான் என்றாள். அதனாலே சவுல் அவன் சாமுவேல் என்று அறிந்து கொண்டு தரைவரை முகங்குனிந்து வணங்கினான். சாமுவேல் சவுலை நோக்கி, நீ என்னை எழும்பி வர செய்து என்னை தொந்தரவு செய்தது என்ன என்று கேட்டான். அதற்கு சவுல், நான் மிகவும் நெருக்கப்பட்டிருக்கிறேன், பெலிஸ்தர்கள் எனக்கு விரோதமாய் யுத்தம் செய்கிறார்கள், தேவனும் என்னை கைவிட்டார், அவர் தீர்க்கதரிசிகளினாலும் சொப்பனங்களினாலும் எனக்கு பதில் சொல்லுகிறதில்லை, எனவே நான் செய்ய வேண்டியதை நீர் எனக்கு அறிவிக்கும்படிக்கு உம்மை அழைத்தேன் என்றான். அதற்கு சாமுவேல், யெகோவா உன்னை விட்டு விலகி உனக்கு எதிரியாக இருக்கும்போது நீ என்னிடத்தில் ஏன் கேட்கிறாய்? யெகோவா என்னைக் கொண்டு சொன்னபடியே செய்து முடித்து ராஜ்யத்தை உன்னுடைய கையிலிருந்து பறித்து அதை உன்னுடைய தோழனாகிய தாவீதுக்கு கொடுத்து விட்டார். நீ யெகோவாவுடைய சொல் கேட்காமலும் அமலேக்கின் மேல் அவருக்கு இருந்த கோபத்தின் உக்கிரத்தை தீர்க்காமலும் போனபடியால் யெகோவா இன்றைய தினம் உனக்கு இப்படி செய்தார். யெகோவா உன்னையும் உன்னுடைய மக்களாகிய இஸ்ரவேலர்களையும் பெலிஸ்தர்கள் கையில் ஒப்புக்கொடுப்பார். நாளைக்கு நீயும் உன்னுடைய மகன்களும் என்னோடு இருப்பீர்கள். இஸ்ரவேலின் முகாமையும் யெகோவா பெலிஸ்தர்களின் கையில் ஒப்புக்கொடுப்பார் என்றான். அதை கேட்டவுடனே சவுல் தரையிலே விழுந்து சாமுவேலின் வார்த்தைகளினாலே மிகவும் பயப்பட்டான். அவன் அன்று பகல் முழுவதும் ஒன்றும் சாப்பிடாமல் இருந்தபடியால் அவன் பலவீனமாக இருந்தான். அப்பொழுது அந்த பெண் சவுலிடத்தில் வந்து அவன் மிகவும் கலங்கியிருக்கிறதைக் கண்டு அவனை நோக்கி, இதோ உம்முடைய அடியாளாகிய நான் உம்முடைய சொற்கேட்டு என்னுடைய உயிரை என்னுடைய கையிலே பிடித்து கொண்டு நீர் எனக்கு சொன்ன உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்தேன். இப்பொழுது நீர் உம்முடைய அடியாளுடைய சொல்லைக் கேளும். நான் உமக்கு முன்பாக கொஞ்சம் அப்பம் வைக்கிறேன், அதை சாப்பிடுவீராக. அப்பொழுது நீர் வழிநடந்து போகத்தக்க பெலன் உமக்குள் இருக்கும் என்றாள். அவனோ அதை மறுத்து, நான் சாப்பிட மாட்டேன் என்றான். ஆனாலும் அவனுடைய ஊழியக்காரர்களும் அந்த பெண் அவனை மிகவும் வருந்திக் கொண்டதினால் அவன் அவர்கள் சொற்கேட்டு தரையிலிருந்து எழுந்து கட்டிலின் மேல் உட்கார்ந்தான். அந்த பெண்ணிடம் கொழுத்த கன்றுக்குட்டி ஒன்று வீட்டில் இருந்தது. அதை விரைவாக அடித்து மாவு எடுத்து பிசைந்து அதை புளிப்பில்லா அப்பங்களாக சுட்டு சவுலுக்கும் அவன் ஊழியக்காரர்களுக்கும் முன்பாக கொண்டு வந்து வைத்தாள். அவர்கள் சாப்பிட்டு எழுந்து அந்த இரவிலேயே புறப்பட்டு போனார்கள். ஒன்றாம் சாமுவேல் அத்தியாயம் 29. பெலிஸ்தர்கள் தங்கள் இராணுவங்களையெல்லாம் ஆப்பேக்கிலே கூடி வர செய்தார்கள். இஸ்ரவேலர்கள் இஸ்ரேலில் இருக்கிற நீரூற்றின் அருகே முகாமிட்டார்கள். அப்பொழுது பெலிஸ்தரின் பிரபுக்கள் 100,000 படைகளோடு போனார்கள். தாவீதும் அவனுடைய மனிதர்களும் ஆகீசோடே பின்சென்றார்கள். அப்பொழுது பெலிஸ்தர்களின் பிரபுக்கள், இந்த எபிரேயர்கள் எதற்கு என்றார்கள். ஆகீஸ் அவர்களை பார்த்து, இஸ்ரவேலின் ராஜாவாகிய சவுலின் ஊழியக்காரனாயிருந்த இந்த தாவீது இத்தனை நாட்களும் இத்தனை வருடங்களும் என்னோடு இருக்கவில்லையா? இவன் என்னிடத்தில் வந்து சேர்ந்த நாள் முதல் இன்று வரைக்கும் ஒரு குற்றமும் நான் இவனில் கண்டுபிடிக்கவில்லை என்றான். அதனால் பெலிஸ்தரின் பிரபுக்கள் அவன்மேல் கடுங்கோபமாகி அவனை பார்த்து, இந்த மனிதன் நீர் குறித்த தன்னுடைய இடத்திற்கு திரும்பி போகும்படி அங்கே அவனை மறுபடியும் அனுப்பிவிடும், யுத்தத்தில் இவன் நமக்கு எதிரியாய் மாறாதபடி இவன் நம்மோடு யுத்தத்திற்கு வரவேண்டியதில்லை, இவன் எதினாலே தன் ஆண்டவனோடே ஒப்புரவாவான், இந்த மனிதர்களுடைய தலைகளினால் அல்லவா, சவுல் கொன்றது 1,000, தாவீது கொன்றது 10,000 என்று இந்த தாவீதை குறித்து அல்லவா ஆடிப்பாடி சொன்னார்கள் என்றார்கள். அப்பொழுது ஆகீஸ் தாவீதை அழைத்து, நீ உத்தமன் என்றும் நீ முகாமில் என்னோடே போக்கும் வரத்துமாக இருக்கிறது என்னுடைய பார்வைக்கு நல்லது என்றும் யெகோவாவுடைய ஜீவனைக் கொண்டு சொல்லுகிறேன், நீ என்னிடத்தில் வந்து சேர்ந்த நாள் முதல் இன்று வரை நான் உன்னில் ஒரு தீங்கும் காணவில்லை, ஆனாலும் பிரபுக்களின் பார்வைக்கு நீ பிரியமானவன் அல்ல, ஆகையால் பெலிஸ்தர்களுடைய பிரபுக்கள் உன்மேல் சங்கடம் அடையாதபடி இப்போது சமாதானத்தோடு திரும்பி போய்விடு என்றான். தாவீது ஆகீசை நோக்கி, ஏன், நான் செய்தது என்ன? நான் வந்து ராஜாவாகிய என் ஆண்டவனுடைய எதிரிகளோடு யுத்தம் செய்யாதபடி நான் உம்மிடத்தில் வந்த நாள் முதல் இன்று வரை உமது அடியானிடத்தில் கண்டுபிடித்தது என்ன என்றான். ஆகீஸ் தாவீதுக்கு பதிலாக, நான் அதை அறிவேன், நீ தேவனுடைய தூதனைப் போல என்னுடைய பார்வைக்கு பிரியமானவன், ஆனாலும் இவன் எங்களோடு யுத்தத்திற்கு வரக்கூடாது என்று பெலிஸ்தர்களின் பிரபுக்கள் சொல்லுகிறார்கள், இப்போதும் நீ நாளை அதிகாலையில் உன்னோடு வந்த உன்னுடைய ஆண்டவனுடைய வேலைக்காரர்களை கூட்டிக்கொண்டு விடியற்காலை வெளிச்சமாகிறபோது புறப்பட்டு போ என்றான். அப்படியே தாவீது அதிகாலையில் தன்னுடைய மனிதர்களை கூட்டிக்கொண்டு பொழுது விடுகிற நேரத்திலே பெலிஸ்தர்களின் தேசத்திற்கு திரும்பி போக புறப்பட்டான். பெலிஸ்தரோ இஸ்ரவேலுக்கு போனார்கள். 1 சாமுவேல் அத்தியாயம் 3. சிறுவனாகிய சாமுவேல் ஏலியுடன் யெகோவாவுக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். அந்த நாட்களிலே யெகோவாவுடைய வசனம் அரிதாக இருந்தது, வெளிப்படையான தரிசனம் இருந்ததில்லை. ஒரு நாள் ஏலி தன்னுடைய படுக்கையிலே படுத்து கொண்டிருந்தான். அவன் பார்க்க முடியாதபடி அவனுடைய கண்கள் இருளடைந்திருந்தது. தேவனுடைய பெட்டி இருக்கிற யெகோவாவுடைய ஆலயத்தில் தேவனுடைய விளக்கு அணைந்து போவதற்கு முன்பு சாமுவேல் படுத்திருந்தான். அப்பொழுது யெகோவா சாமுவேலை கூப்பிட்டார். அதற்கு அவன், இதோ இருக்கிறேன் என்று சொல்லி ஏலியிடம் ஓடி, இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிட்டீரே என்றான். அதற்கு அவன், நான் கூப்பிடவில்லை, திரும்பிப் போய் படுத்துக்கொள் என்றான். அவன் போய் படுத்துக்கொண்டான். மறுபடியும் யெகோவா சாமுவேலே என்று கூப்பிட்டார். அப்பொழுது சாமுவேல் எழுந்து ஏலியினிடத்தில் போய், இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிட்டீரே என்றான். அதற்கு அவன், என் மகனே, நான் உன்னை கூப்பிடவில்லை, திரும்பி போய் படுத்துக்கொள் என்றான். சாமுவேல் யெகோவாவை இன்னும் அறியாமல் இருந்தான். யெகோவாவுடைய வார்த்தை அவனுக்கு இன்னும் வெளிப்படவில்லை. யெகோவா மறுபடியும் 3வது முறை சாமுவேலே என்று கூப்பிட்டார். அவன் எழுந்து ஏலியினிடத்தில் போய், இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிட்டீரே என்றான். அப்பொழுது யெகோவா பிள்ளையை கூப்பிடுகிறார் என்று ஏலி அறிந்து சாமுவேலை நோக்கி, நீ போய் படுத்துக்கொள், உன்னை கூப்பிட்டால் அப்பொழுது நீ, யெகோவாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்று சொல் என்றான். சாமுவேல் போய் தன்னுடைய இடத்திலே படுத்துக்கொண்டான். அப்பொழுது யெகோவா வந்து நின்று முன்பு போல சாமுவேலே, சாமுவேலே என்று கூப்பிட்டார். அதற்கு சாமுவேல், சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்றான். யெகோவா சாமுவேலை நோக்கி, இதோ நான் இஸ்ரவேலில் ஒரு காரியத்தை செய்வேன், அதை கேட்கிற ஒவ்வொருவனுடைய 2 காதுகளிலும் அது ஒலித்துக்கொண்டிருக்கும். நான் ஏலியின் குடும்பத்திற்கு எதிராக சொன்ன யாவையும் அவன் மேல் அந்த நாளிலே வரச் செய்வேன், அதை துவக்கவும் அதை முடிக்கவும் போகிறேன். அவனுடைய மகன்கள் தங்கள் மேல் சாபத்தை வரச் செய்வதை அவன் அறிந்தும் அவர்களை அடக்காமல் போன பாவத்தினால் நான் அவனுடைய குடும்பத்திற்கு என்றும் நீங்காத நியாயத்தீர்ப்பு செய்வேன் என்று அவனுக்கு அறிவித்தேன். அதினால் ஏலியின் குடும்பத்தினர் செய்த அக்கிரமம் ஒருபோதும் பலியிலோ காணிக்கையிலோ நிவிர்த்தியாவதில்லை என்று ஏலியின் குடும்பத்தைக் குறித்து ஆணையிடுகிறேன் என்றார். சாமுவேல் காலைவரை படுத்திருந்து யெகோவாவுடைய ஆலயத்தின் கதவுகளைத் திறந்தான். சாமுவேல் ஏலிக்கு அந்த தரிசனத்தை அறிவிக்க பயந்தான். ஏலியோ, சாமுவேலே, என் மகனே என்று சாமுவேலை கூப்பிட்டான். அவன், இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், யெகோவா உன்னிடத்தில் சொன்ன காரியம் என்ன? எனக்கு அதை மறைக்க வேண்டாம். அவர் உன்னிடத்தில் சொன்ன எல்லா காரியத்திலும் ஏதாவது ஒன்றை எனக்கு மறைத்தால் தேவன் உனக்கு அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் செய்வாராக என்றான். அப்பொழுது சாமுவேல் ஒன்றையும் அவனுக்கு மறைக்காமல் அந்த காரியங்களையெல்லாம் அவனுக்கு அறிவித்தான். அதற்கு அவன், அவர் யெகோவா, அவர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக என்றான். சாமுவேல் வளர்ந்தான். யெகோவா அவனோடு இருந்தார். அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளிலும் ஒன்றையாவது தரையிலே விழுந்து போகவிடவில்லை. சாமுவேல் யெகோவாவுடைய தீர்க்கதரிசிதான் என்று தான் துவங்கி பெயர்செபா வரை உள்ள எல்லா இஸ்ரவேலர்களுக்கும் தெரிந்தது. யெகோவா பின்னும் சீலோவிலே தரிசனம் தந்தருளினார். யெகோவா சீலோவிலே தம்முடைய வார்த்தையினாலே சாமுவேலுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். 1 சாமுவேல் அத்தியாயம் 30. தாவீதும் அவனுடைய மனிதர்களும் 3ஆம் நாளிலே சிக்லாகுக்கு வந்து சேர்வதற்குள்ளே அமலேக்கியர்கள் தென்புறத்து சீமையின் மேலும் சிக்லாகின் மேலும் விழுந்து சிக்லாகை கொள்ளையடித்து அதை அக்கினியினால் சுட்டெரித்து அதிலிருந்த பெண்களையும் சிறியவர்களையும் பெரியவர்களையும் சிறைபிடித்து ஒருவரையும் கொன்று போடாமல் அவர்களை பிடித்து கொண்டு தங்களுடைய வழியே போய்விட்டார்கள். தாவீதும் அவனுடைய மனிதர்களும் அந்த பட்டணத்திற்கு வந்தபோது இதோ அது அக்கினியினால் சுட்டெரிக்கப்பட்டது என்றும் தங்களுடைய மனைவிகளும் தங்களுடைய மகன்களும் தங்களுடைய மகள்களும் சிறைபிடித்து கொண்டு போகப்பட்டார்கள் என்றும் கண்டார்கள். அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த மக்களும் அழுகிறதற்கு தங்களில் பெலன் இல்லாமல் போகும் வரை சத்தமிட்டு அழுதார்கள். தாவீதின் 2 மனைவிகளாகிய எஸ்ரயேல் ஊராளான அகினோவாமும் கர்மேல் ஊராளான நாபாலின் மனைவியாக இருந்த அபிகாயிலும் சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டார்கள். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். எல்லா மக்களும் தங்கள் மகன்கள் மகள்களின் நிமித்தம் மன வருத்தமானதால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன்னுடைய தேவனாகிய யெகோவாவுக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டான். தாவீது அகிமெலேக்கின் மகனான அபியத்தார் என்னும் ஆசாரியனை நோக்கி, ஏபோத்தை என்னிடத்தில் கொண்டு வா என்றான். அபியத்தார் ஏபோத்தை தாவீதினிடத்தில் கொண்டு வந்தான். தாவீது யெகோவாவை நோக்கி, நான் அந்த படையை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர்ந்து போ, அதை நீ பிடித்து எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த 600 பேரும் போனார்கள். அவர்கள் பேசோர் ஆற்றின் அருகில் வந்தபோது அங்கே சிலர் நின்று போனார்கள். தாவீதோ 400 பேரோடு தொடர்ந்து போனான். 200 பேர் களைத்து போனபடியால் பேசோர் ஆற்றை கடக்க முடியாமல் நின்று போனார்கள். ஒரு எகிப்தியனை வெளியில் அவர்கள் கண்டு அவனை தாவீதினிடத்தில் கொண்டு வந்து சாப்பிட அவனுக்கு அப்பமும் குடிக்க தண்ணீரும் கொடுத்து அத்திப்பழ அடையின் ஒரு துண்டையும் உலர்ந்த 2 திராட்சைப்பழ குலைகளையும் அவனுக்கு கொடுத்தார்கள். அதை அவன் சாப்பிட்ட பின்பு அவனுடைய உயிர் திரும்ப அவனுக்குள் வந்தது. அவன் 3 நாளாக அப்பம் சாப்பிடாமலும் தண்ணீர் குடிக்காமலும் இருந்தான். தாவீது அவனை நோக்கி, நீ யாருடையவன்? நீ எந்த இடத்தை சேர்ந்தவன் என்று கேட்டதற்கு அவன், நான் ஒரு அமலேக்கியனுடைய வேலைக்காரனாகிய எகிப்து தேசத்து வாலிபன். 3 நாளைக்கு முன்பு நான் வியாதிப்பட்டபோது என்னுடைய எஜமான் என்னை கைவிட்டான். நாங்கள் கிரேத்தியருடைய தென்புறத்தின் மேலும் யூதாவை சார்ந்த எல்லையின் மேலும் காலேபுடைய தென்புறத்தின் மேலும் படையெடுத்துப் போய் சிக்லாகை அக்கினியினால் சுட்டெரித்து போட்டோம் என்றான். தாவீது அவனை பார்த்து, நீ என்னை அந்த படையின் இடத்திற்கு கொண்டு போவாயா என்று கேட்டதற்கு அவன், நீர் என்னை கொன்று போடுவதும் இல்லை, என்னை என்னுடைய எஜமான் கையில் ஒப்புக்கொடுப்பதும் இல்லை என்று தேவன் மேல் ஆணையிடுவீரானால் உம்மை அந்த படையின் இடத்திற்கு கூட்டிக் கொண்டு போவேன் என்றான். இவன் அவனை கொண்டு போய் விட்டபோது இதோ அவர்கள் வெளியெங்கும் பரவி சாப்பிட்டு குடித்து தாங்கள் பெலிஸ்தர்கள் தேசத்திலும் யூதா தேசத்திலும் கொள்ளையிட்டு வந்த மகா பெரிதான அந்த எல்லா கொள்ளைக்காகவும் ஆடிப்பாடிக் கொண்டிருந்தார்கள். அவர்களை தாவீது அன்று மாலை தொடங்கி மறுநாள் மாலைவரை முறியடித்தான். ஒட்டகங்கள் மேல் ஏறி ஓடிப்போன 400 வாலிபர்கள் தவிர அவர்களில் வேறொருவரும் தப்பவில்லை. அமலேக்கியர்கள் பிடித்துக்கொண்டு போன எல்லாவற்றையும் தன்னுடைய 2 மனைவிகளையும் தாவீது விடுவித்தான். அவர்கள் கொள்ளையடித்து கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறியதிலும் பெரியதிலும் மகன்களிலும் மகள்களிலும் ஒன்றும் குறையாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான். எல்லா ஆடுமாடுகளையும் தாவீது பிடித்து கொண்டான். அவைகளைத் தங்கள் மிருக ஜீவன்களுக்கு முன்னாலே ஓட்டி இது தாவீதின் கொள்ளை என்றார்கள். களைத்து போனதால் தாவீதுக்கு பின்னே செல்லாமல் பேசோர் ஆற்றண்டையிலே தங்கியிருந்த 200 பேரிடம் தாவீது வருகிறபோது இவர்கள் தாவீதுக்கும் அவனோடிருந்த மக்களிடத்திற்கும் எதிர்கொண்டு வந்தார்கள். தாவீது அந்த மக்களிடத்தில் சேர்ந்து அவர்கள் சுகசீதியை விசாரித்தான். அப்பொழுது தாவீதோடு நடந்து வந்த மனிதர்களில் துன்மார்க்கர்களும் பயனற்ற மக்களுமான எல்லோரும் அவர்கள் எங்களோடே வராதபடியால் நாங்கள் திருப்பிக் கொண்ட கொள்ளையுடைமைகளில் அவர்களுக்கு ஒன்றும் கொடுப்பதில்லை. அவர்களில் ஒருவனும் தன் தன் மனைவியையும் தன் தன் பிள்ளைகளையுமே அழைத்து கொண்டு போகட்டும் என்றார்கள். அதற்கு தாவீது, என்னுடைய சகோதரர்களே, யெகோவா நமக்கு கொடுத்ததை நீங்கள் இப்படி செய்ய வேண்டாம். யெகோவா நம்மை காப்பாற்றி நமக்கு விரோதமாக வந்திருந்த அந்த படையை நம்முடைய கையில் ஒப்புக்கொடுத்தார். இந்த காரியத்தில் உங்கள் சொல் கேட்க யார் சம்மதிப்பான்? யுத்தத்திற்கு போனவர்களின் பங்கு எவ்வளவோ அந்த அளவில் பொருட்களின் அருகே இருந்தவர்களுக்கும் பங்கு கிடைக்க வேண்டும். சரிபங்காக பங்கிடுவார்களாக என்றான். அப்படியே அந்த நாள் முதல் நடந்து வருகிறது. அதை இஸ்ரவேலிலே இந்த நாள் வரைக்கும் இருக்கும் கட்டளையும் ஆணையுமாக ஏற்படுத்தினான். தாவீது சிக்லாகுக்கு வந்தபோது அவன் கொள்ளையடித்தவைகளிலே தன்னுடைய நண்பர்களாகிய யூதாவின் மூப்பர்களுக்கு சிலவற்றை அனுப்பி, இதோ யெகோவாவுடைய எதிரிகளின் கொள்ளையில் உங்களுக்கு உண்டாயிருக்கும் ஆசீர்வாத பாகம் என்று சொல்லச் சொன்னான். யார் யாருக்கு அனுப்பினான் என்றால், பெத்தேலில் இருக்கிறவர்களுக்கும் தெற்கான ராமோத்தில் இருக்கிறவர்களுக்கும் யாத்தீரில் இருக்கிறவர்களுக்கும் ஆரோவேரில் இருக்கிறவர்களுக்கும் சிப்மோத்தில் இருக்கிறவர்களுக்கும் எஸ்தேமாகாவில் இருக்கிறவர்களுக்கும் ராகாலில் இருக்கிறவர்களுக்கும் எராமியலியர்களின் பட்டணங்களில் இருக்கிறவர்களுக்கும் கேனியர்களின் பட்டணங்களில் இருக்கிறவர்களுக்கும் ஓர்மாவில் இருக்கிறவர்களுக்கும் கொராசானில் இருக்கிறவர்களுக்கும் ஆராகில் இருக்கிறவர்களுக்கும் எப்ரோனில் இருக்கிறவர்களுக்கும் தாவீதும் அவனுடைய மனிதர்களும் நடமாடின எல்லா இடங்களில் இருக்கிறவர்களுக்கும் அனுப்பினான். 1 சாமுவேல் அத்தியாயம் 31. பெலிஸ்தர்கள் இஸ்ரவேலோடு யுத்தம் செய்தார்கள். இஸ்ரவேலர்கள் பெலிஸ்தர்களுக்கு முன்பாக பயந்தோடி கில்போவா மலையிலே வெற்றுண்டு இறந்தார்கள். பெலிஸ்தர்கள் சவுலையும் அவனுடைய மகன்களையும் நெருங்கித் தொடர்ந்து சவுலின் மகனாகிய யோனத்தானையும் அபினதாபையும் மல்கிசுவாவையும் வெட்டி போட்டார்கள். சவுலுக்கு விரோதமாக யுத்தம் பலத்தது. வில் வீரர்கள் அவனைக் கண்டு நெருங்கினார்கள். அப்பொழுது சவுல் வில் வீரர்களால் மிகவும் காயப்பட்டு தன்னுடைய ஆயுததாரியை பார்த்து, அந்த விருத்தசேதனம் இல்லாதவர்கள் வந்து என்னை குத்தி போட்டு என்னை அவமானப்படுத்தாதபடி நீ உன்னுடைய பட்டயத்தை உருவி என்னை குத்தி போடு என்றான். அவனுடைய ஆயுததாரி மிகவும் பயப்பட்டதால் அப்படி செய்யமாட்டேன் என்றான். அப்பொழுது சவுல் பட்டயத்தை நிலத்திலே குத்தி வைத்து அதின்மேல் விழுந்தான். சவுல் இறந்து போனதை அவன் ஆயுததாரி கண்டபோது அவனும் தன்னுடைய பட்டயத்தின் மேல் விழுந்து அவனோடு இறந்து போனான். அப்படியே அன்றைய தினம் சவுலும் அவன் 3 மகன்களும் அவனுடைய ஆயுதம் ஏந்துபவனும் அவனுடைய எல்லா மனிதர்களும் ஒன்றாக இறந்து போனார்கள். இஸ்ரவேலர்கள் பயந்தோடினார்கள் என்றும் சவுலும் அவனுடைய மகன்களும் இறந்துவிட்டார்கள் என்றும் பள்ளத்தாக்குக்கு இப்புறத்திலும் யோர்தானுக்கு இப்புறத்திலும் இருந்த இஸ்ரவேலர்கள் கண்டபோது அவர்கள் பட்டணங்களை விட்டு ஓடிப்போனார்கள். அப்பொழுது பெலிஸ்தர்கள் வந்து அவைகளிலே குடியிருந்தார்கள். வெட்டுண்டவர்களை கொள்ளையிட பெலிஸ்தர்கள் மறுநாள் வந்தபோது அவர்கள் சவுலும் அவனுடைய 3 மகன்களும் கில்போவா மலையிலே விழுந்து கிடக்கிறதைக் கண்டு அவனுடைய தலையை வெட்டி அவனுடைய ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு தங்களுடைய விக்கிரகங்களின் கோவில்களிலும் மக்கள்களுக்குள்ளும் செய்தியை பரப்பும்படி அவைகளை பெலிஸ்தர்கள் தேசத்திலே சுற்றிலும் அனுப்பி அவனுடைய ஆயுதங்களை அஸ்தரோத் தேவனுடைய கோவிலிலே வைத்து அவனுடைய உடலை பெத்சானின் சுவற்றிலே தூக்கிப் போட்டார்கள். பெலிஸ்தர்கள் சவுலுக்கு செய்ததை கீலேயாத் தேசத்து யாபேஸ் பட்டணத்தார்கள் கேட்டபோது அவர்களிலே பலசாலிகள் எல்லோரும் எழுந்து இரவு முழுவதும் நடந்து போய் பெத்சானின் சுவற்றிலிருந்த சவுலின் உடலையும் அவன் மகன்களின் உடலையும் எடுத்து யாபேசுக்கு கொண்டு வந்து அவைகளை அங்கே தகனம் செய்து அவர்களுடைய எலும்புகளை எடுத்து யாபேசிலிருக்கிற தோப்பிலே அடக்கம் செய்து 7 நாள் உபவாசம் செய்தார்கள். 1 சாமுவேல் அத்தியாயம் 4. சாமுவேலின் வார்த்தை இஸ்ரவேலுக்கெல்லாம் வந்தது. இஸ்ரவேலர்கள் பெலிஸ்தர்களுக்கு விரோதமாக யுத்தம் செய்ய புறப்பட்டு எபெனேசருக்கு அருகில் முகாமிட்டார்கள். பெலிஸ்தர்களோ ஆப்பேக்கிலே முகாமிட்டிருந்தார்கள். பெலிஸ்தர்கள் இஸ்ரவேலர்களுக்கு எதிராக அணிவகுத்து நின்றார்கள். யுத்தம் அதிகரித்து இஸ்ரவேலர்கள் பெலிஸ்தர்களுக்கு முன்பாக முறியடிக்கப்பட்டார்கள். அவர்கள் படையில் போர்க்களத்திலே ஏறக்குறைய 4000 பேர் வெட்டப்பட்டு இறந்தார்கள். மக்கள் திரும்ப முகாமிற்கு வந்தபோது இஸ்ரவேலின் மூப்பரானவர்கள், இன்று யெகோவா பெலிஸ்தர்களுக்கு முன்பாக நம்மை முறியடித்ததென்ன? சீலோவாவிலிருக்கிற யெகோவாவுடைய உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வருவோம், அது நம்மை நம்முடைய எதிரியின் கைக்கு விலக்கி இரட்சிக்கும்படி நம்முடைய நடுவில் வரவேண்டும் என்றார்கள். அப்படியே கேருபீன்களின் மத்தியில் இருக்கிற சேனைகளின் யெகோவாவுடைய உடன்படிக்கை பெட்டியை எடுத்து வர மக்கள் சீலோவுக்கு சொல்லி அனுப்பினார்கள். அங்கே ஏலியின் 2 மகன்களான ஒப்னியும் பினேகாசும் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியின் அருகில் இருந்தார்கள். யெகோவாவுடைய உடன்படிக்கை பெட்டி முகாமிலே வருகிறபோது இஸ்ரவேலர்கள் எல்லோரும் பூமி அதிரத்தக்கதாக அதிக சத்தமாக ஆர்ப்பரித்தார்கள். அவர்கள் ஆர்ப்பரிக்கிற சத்தத்தை பெலிஸ்தர்கள் கேட்டபோது, எபிரேயர்களுடைய முகாமில் இந்த மகா ஆர்ப்பரிப்பின் சத்தம் என்ன என்றார்கள். பின்பு யெகோவாவின் பெட்டி முகாமில் வந்தது என்று அறிந்து கொண்டார்கள். தேவன் முகாமில் வந்தார் என்று சொல்லப்பட்டதினால் பெலிஸ்தர்கள் பயந்து, ஐயோ, நமக்கு மோசம் வந்தது. இதற்கு முன்பு ஒருபோதும் இப்படி நடக்கவில்லையே. ஐயோ, அந்த மகத்துவமான தேவர்களின் கைக்கு நம்மை தப்புவிப்பவர் யார்? எகிப்தியரை சகலவித வாதைகளினாலும் வனாந்திரத்திலே அடித்த தேவர்கள் இவர்கள்தானே. பெலிஸ்தர்களே, திடன் கொண்டு ஆண்களைப் போல நடந்து கொள்ளுங்கள். எபிரேயர் உங்களுக்கு அடிமைகளாக இருந்தது போல நீங்களும் அவர்களுக்கு அடிமைகளாகாதபடி ஆண்களாக இருந்து யுத்தம் செய்யுங்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள். அப்பொழுது பெலிஸ்தர்கள் யுத்தம் செய்தார்கள். இஸ்ரவேலர்கள் விழுந்து அவரவர் தங்கள் கூட்டங்களுக்கு ஓடிப்போனார்கள். மகா பெரிய அழிவு உண்டானது. இஸ்ரவேலிலே 30,000 காலாட்படையினர் மடிந்தார்கள். தேவனுடைய பெட்டி சபிக்கப்பட்டது. ஏலியின் 2 மகன்களான ஒப்னியும் பினேகாசும் இறந்தார்கள். பென்யமீன் கோத்திரத்தானாகிய ஒருவன் படையிலிருந்து ஓடி தன்னுடைய ஆடைகளை கிழித்து தன்னுடைய தலையின் மேல் புழுதியை வாரி போட்டுக்கொண்டு அன்றைய தினமே சீலோவுக்கு வந்தான். அவன் வந்தபோது ஏலி ஒரு இருக்கையின் மேல் உட்கார்ந்து வழியை பார்த்து கொண்டிருந்தான். தேவனுடைய பெட்டிக்காக அவனுடைய இருதயம் தத்தளித்துக் கொண்டிருந்தது. ஊரிலே செய்தியை அறிவிக்க அந்த மனிதன் வந்தபோது ஊரெங்கும் அழுகை உண்டானது. அழுகிற இந்த சத்தத்தை ஏலி கேட்டபோது, இந்த கூச்சலின் சத்தம் என்ன என்று கேட்டான். அப்பொழுது அந்த மனிதன் விரைவாக வந்து ஏலிக்கு அறிவித்தான். ஏலி 98 வயதுள்ளவனாக இருந்தான். அவன் பார்க்க முடியாதபடி அவனுடைய கண்கள் மங்கலாக இருந்தது. அந்த மனிதன் ஏலியை பார்த்து, படையிலிருந்து வந்தவன் நான்தான். இன்றுதான் படையிலிருந்து ஓடி வந்தேன் என்றான். அப்பொழுது அவன், என் மகனே, நடந்த காரியம் என்ன என்று கேட்டான். செய்தி கொண்டு வந்தவன் பதிலாக, இஸ்ரவேலர்கள் பெலிஸ்தர்களுக்கு முன்பாக முறிந்தோடி போனார்கள். மக்களுக்குள்ளே பெரிய அழிவு உண்டானது. உம்முடைய மகன்களான ஒப்னி பினேகாஸ் என்னும் இருவரும் இறந்து போனார்கள். தேவனுடைய பெட்டியும் பிடிப்பட்டது என்றான். அவன் தேவனுடைய பெட்டியை குறித்து சொன்னவுடனே ஏலி இருக்கையிலிருந்து வாசலின் பக்கமாய் மல்லாந்து விழுந்தான். அவன் முதிர்வயதானவனும் அதிக பருமனானவனுமாக இருந்தபடியால் அவன் பிடரி முறிந்து இறந்து போனான். அவன் இஸ்ரவேலை 40 வருடங்கள் நியாயம் விசாரித்தான். பினேகாசின் மனைவியான அவனுடைய மருமகள் நிறை கர்ப்பணியாக இருந்தாள். அவள் தேவனுடைய பெட்டி பிடிக்கப்பட்ட செய்தியையும் தன்னுடைய மாமனும் தன்னுடைய கணவனும் இறந்து போனதையும் கேள்விப்பட்டபோது அவள் கர்ப்பவேதனைப்பட்டு குனிந்து பிரசவித்தாள். அவள் மரணமடையப் போகிற நேரத்தில் அவள் அருகே நின்ற பெண்கள், நீ பயப்படாதே, ஆண் பிள்ளையைப் பெற்றாய் என்றார்கள். அவளோ அதற்கு ஒன்றும் சொல்லவும் இல்லை, அதின்மேல் சிந்தை வைக்கவும் இல்லை. தேவனுடைய பெட்டி பிடிபட்டு அவளுடைய மாமனும் அவளுடைய கணவனும் மரித்தபடியால் அவள் மகிமை இஸ்ரவேலை விட்டு போயிற்று என்று சொல்லி அந்த பிள்ளைக்கு இக்கபோத் என்று பெயரிட்டாள். தேவனுடைய பெட்டி பிடிக்கப்பட்டு போனபடியால் மகிமை இஸ்ரவேலை விட்டு விலகிப்போனது என்றாள்.
1 சாமுவேல் அத்தியாயம் 5. பெலிஸ்தர்கள் தேவனுடைய பெட்டியை பிடித்து அதை எபனேசரிலிருந்து அஸ்தோத்திற்கு கொண்டு போனார்கள். பெலிஸ்தர்கள் தேவனுடைய பெட்டியை பிடித்து தாகோனின் கோவிலிலே கொண்டு வந்து தாகோனின் அருகில் வைத்தார்கள். அஸ்தோத் ஊர்க்காரர்கள் மறுநாள் காலையில் எழுந்து வந்தபோது, இதோ தாகோன் யெகோவாவுடைய பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து கிடந்தது. அப்பொழுது அவர்கள் தாகோனை எடுத்து அதை அதின் இடத்திலே திரும்பவும் நிறுத்தினார்கள். அவர்கள் மறுநாள் அதிகாலையில் எழுந்து வந்தபோது, இதோ தாகோன் யெகோவாவுடைய பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து கிடந்ததும் அல்லாமல், தாகோனின் தலையும் அதன் இரண்டு கைகளும் வாசற்படியின் மேல் உடைந்து கிடந்தது. தாகோனுக்கு உடல் மாத்திரம் மீதியாக இருந்தது. ஆதலால் இந்த நாள் வரைக்கும் தாகோனின் ஆசாரியர்களும் தாகோனின் கோவிலுக்குள் போகிற யாவரும் அஸ்தோரோத்திலிருக்கிற தாகோனுடைய வாசற்படியை மிதிக்கிறதில்லை. அஸ்தோத் ஊர்க்காரர்களை வாதிக்கும்படி யெகோவாவுடைய கை அவர்கள் மேல் பாரமாயிருந்தது. அவர் அஸ்தோத்தின் மக்களையும் அதன் எல்லைக்குள் இருக்கிறவர்களையும் மூலவியாதியினால் வாதித்தார். இப்படி நடந்ததை அஸ்தோத்தின் மக்கள் பார்த்தபோது, இஸ்ரவேலின் தேவனுடைய கை நமது மேலும் நம்முடைய தேவனாகிய தாகோனின் மேலும் கடினமாக இருந்ததால் அவருடைய பெட்டி நம்மிடத்தில் இருக்கக்கூடாது என்று சொல்லி பெலிஸ்தர்களின் அதிபதிகளையெல்லாம் அழைத்து தங்களின் அருகிலே கூடிவரச் செய்து, இஸ்ரவேலின் தேவனுடைய பெட்டியை நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அவர்கள் இஸ்ரவேலின் தேவனுடைய பெட்டியை காத் பட்டணம் வரை எடுத்து சுற்றிக்கொண்டு போக வேண்டும் என்றார்கள். அப்படியே இஸ்ரவேலின் தேவனுடைய பெட்டியை எடுத்து சுற்றிக்கொண்டு போனார்கள். அதை எடுத்து சுற்றிக்கொண்டு போன பின்பு யெகோவாவுடைய கை அந்த பட்டணத்தின் மேல் கடுங்கோபமாக இறங்கினது. அந்த பட்டணத்தின் மனிதருக்குள் சிறியவர் துவங்கி பெரியவர் வரை மூலவியாதியை உண்டாக்கி அவர்களை வாதித்தார். அதினால் அவர்கள் தேவனுடைய பெட்டியை எக்ரோனுக்கு அனுப்பினார்கள். தேவனுடைய பெட்டி எக்ரோனுக்கு வருகிறபோது, எக்ரோன் ஊர்க்காரர்கள் எங்களையும் எங்கள் மக்களையும் கொன்று போட இஸ்ரவேலின் தேவனுடைய பெட்டியை எடுத்து எங்கள் அருகில் சுற்றி கொண்டு வந்தார்கள் என்று கூக்குரலிட்டார்கள். அவர்கள் பெலிஸ்தர்களின் அதிபதிகளையெல்லாம் கூடிவரும்படி அழைத்து, இஸ்ரவேலின் தேவன் எங்களையும் எங்கள் மக்களையும் கொன்று போடாதபடி அவருடைய பெட்டியை அதின் இடத்திற்கு திரும்ப அனுப்பிவிடுங்கள் என்றார்கள். அந்த பட்டணமெங்கும் மரணம் அதிகமாக இருந்தது. தேவனுடைய கை அங்கே மகாபாரமாயிருந்தது. இறந்து போகாமல் இருந்தவர்கள் மூலவியாதியினால் வாதிக்கப்பட்டதினால் அந்த பட்டணத்தின் கூக்குரல் வானம் வரை எழும்பினது. 1 சாமுவேல் அத்தியாயம் 6. யெகோவாவுடைய பெட்டி பெலிஸ்தர்களின் தேசத்தில் 7 மாதங்கள் இருந்தது. பின்பு பெலிஸ்தர்கள் ஆசாரியர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் அழைத்து, யெகோவாவுடைய பெட்டியை நாங்கள் என்ன செய்ய வேண்டும், அதை நாங்கள் எவ்விதமாக அதனுடைய இடத்திற்கு அனுப்பிவிடலாம் என்று எங்களுக்கு சொல்லுங்கள் என்றார்கள். அதற்கு அவர்கள், இஸ்ரவேலின் தேவனுடைய பெட்டியை நீங்கள் அனுப்பினால் அதை வெறுமையாக அனுப்பாமல் குற்ற நிவாரண காணிக்கையை எப்படியாவது அவருக்கு செலுத்த வேண்டும். அப்பொழுது நீங்கள் சுகமடைவது மட்டுமல்லாமல் அவருடைய கை உங்களை விடாதிருந்த காரணம் என்ன என்றும் உங்களுக்கு தெரியவரும் என்றார்கள். அதற்கு அவர்கள், குற்றநிவாரண காணிக்கையாக நாங்கள் அவருக்கு எதை செலுத்த வேண்டும் என்று கேட்டதற்கு அவர்கள், உங்கள் எல்லோருக்கும் உங்கள் அதிபதிகளுக்கும் ஒரே வாதை உண்டானதினால் பெலிஸ்தர்களுடைய அதிபதிகளின் எண்ணிக்கைக்கு சரியாக மூலவியாதியின் சாயலின்படி செய்த 5 பொன் சிலைகளும் பொன்னால் செய்த 5 சுண்டலிகளும் செலுத்த வேண்டும். ஆகையால் உங்கள் மூலவியாதியின் சாயலான சிலைகளையும் உங்கள் தேசத்தை கெடுத்துப்போட்ட சுண்டலிகளின் சாயலான சிலைகளையும் நீங்கள் உண்டாக்கி இஸ்ரவேலின் தேவனுக்கு மகிமையை செலுத்துங்கள். அப்பொழுது ஒருவேளை உங்கள் மேலும் உங்களுடைய தேவர்கள் மேலும் உங்களுடைய தேசத்தின் மேலும் இறங்கியிருக்கிற அவருடைய கை உங்களை விட்டு விலகும். எகிப்தியரும் பார்வோனும் தங்கள் இருதயத்தை கடினப்படுத்தினது போல நீங்கள் உங்கள் இருதயத்தை ஏன் கடினப்படுத்துகிறீர்கள்? அவர்களை அவர் தீங்காய் வாதித்த பின்பு மக்களை அவர்கள் அனுப்பிவிட்டதும் அவர்கள் போய்விட்டதும் இல்லையோ? இப்போதும் நீங்கள் ஒரு புதுவண்டி செய்து நுகம் பூட்டாதிருக்கிற இரண்டு கறவை பசுக்களைப் பிடித்து அவைகளை வண்டியிலே கட்டி அவைகளின் கன்றுக்குட்டிகளை அவைகளுக்குப் பின்னாகப் போகவிடாமல் வீட்டிலே கொண்டு வந்துவிட்டு பின்பு யெகோவாவுடைய பெட்டியை எடுத்து அதை வண்டியின் மேல் வைத்து நீங்கள் குற்றநிவாரண காணிக்கையாக அவருக்கு செலுத்தும் பொன் உருப்படிகளை அதன் பக்கத்தில் ஒரு சிறிய பெட்டியிலே வைத்து அதை அனுப்பிவிடுங்கள். அப்பொழுது பாருங்கள், அது தன்னுடைய எல்லைக்குப் போகிற வழியாக பெத்ஷிமேசுக்குப் போனால் இந்த பெரிய தீங்கை நமக்குச் செய்தவர் அவர்தாமே என்று அறியலாம். போகாதிருந்தால் அவருடைய கை நம்மை தொடாமல் அது தற்செயலாக நமக்கு நேரிட்டது என்று அறிந்து கொள்ளலாம் என்றார்கள். அந்த மனிதர்கள் அப்படியே செய்து இரண்டு கறவை பசுக்களை கொண்டு வந்து அவைகளை வண்டியிலே கட்டி அவைகளின் கன்றுக்குட்டிகளை வீட்டிலே அடைத்து வைத்து யெகோவாவுடைய பெட்டியையும் பொன்னால் செய்த சுண்டலிகளும் தங்கள் மூலவியாதியின் சாயலான சிலைகளும் வைத்திருக்கிற சிறிய பெட்டியையும் அந்த வண்டியின் மேல் வைத்தார்கள். அப்பொழுது அந்த பசுக்கள் பெத்ஷிமேசுக்குப் போகிற வழியில் செவ்வையாகப் போய் வலது இடது பக்கமாய் விலகாமல் பெரும்பாதையான நேர்வழியாக கத்திக்கொண்டே நடந்தது. பெலிஸ்தர்களின் ஆளுநர்கள் பெத்ஷிமேசின் எல்லை வரை அவைகளின் பின்னாகவே போனார்கள். பெத்ஷிமேசின் மனிதர்கள் பள்ளத்தாக்கிலே கோதுமை அறுப்பு அறுத்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் தங்கள் கண்களினால் ஏறெடுத்து பார்க்கும்போது பெட்டியைக் கண்டு அதை கண்டதினால் சந்தோஷப்பட்டார்கள். அந்த வண்டி பெத்திமேஸ் ஊரானாகிய யோசுவாவின் வயலில் வந்து அங்கே நின்றது. அங்கே ஒரு பெரிய கல் இருந்தது. அப்பொழுது வண்டியின் மரங்களைப் பிளந்து பசுக்களை யெகோவாவுக்கு சர்வாங்க தகனபலியாக செலுத்தினார்கள். லேவியர்கள் யெகோவாவுடைய பெட்டியையும் அதனோடு இருந்த பொன் உருப்படிகளும் உள்ள சிறிய பெட்டியையும் இறக்கி அந்த பெரிய கல்லின் மேல் வைத்தார்கள். பெத்ஷிமேசின் மனிதர்கள் அன்றைய தினம் யெகோவாவுக்கு சர்வாங்க தகனபலிகளை செலுத்தி பலியிட்டார்கள். பெலிஸ்தரின் ஐந்து ஆளுநர்களும் இவைகளை பார்த்து அன்றைய தினம் எக்ரோனுக்கு திரும்பி போனார்கள். பெலிஸ்தர்கள் குற்றநிவாரணத்திற்காக யெகோவாவுக்கு செலுத்தின மூலவியாதியின் சாயலான பொன் சிலைகளாவன அஸ்தரோத்திற்காக ஒன்று, காசாவுக்காக ஒன்று, அஸ்கலோனுக்காக ஒன்று, காத்துக்காக ஒன்று, எக்ரோனுக்காக ஒன்று பொன்னால் செய்த சுண்டலிகளோ அரணான பட்டணங்கள் துவங்கி நாட்டிலுள்ள கிராமங்கள் வரை யெகோவாவுடைய பெட்டியை வைத்த பெரிய கல் இருக்கிற ஆபேல் வரை ஐந்து ஆளுநர்களுக்கும் அதிகாரத்தில் இருக்கிற பெலிஸ்தர்களுடைய எல்லா ஊர்களின் எண்ணிக்கைக்கு சரியாயிருந்தது. அந்த கல் இந்த நாள் வரைக்கும் பெத்ஷிமேஸ் ஊரானான யோசுவாவின் வயலில் இருக்கிறது. ஆனாலும் பெத்ஷிமேசின் மனிதர்கள் யெகோவாவுடைய பெட்டிக்குள் பார்த்தபடியினால் யெகோவா மக்களில் 50,070 பேரை அடித்தார். அப்பொழுது யெகோவா மக்களை பேரழிவாக அடித்ததினால் மக்கள் துக்கமாக இருந்தார்கள். இந்த பரிசுத்தமான தேவனாகிய யெகோவாவுக்கு முன்பாக நிற்கக்கூடியவன் யார்? பெட்டி நம்மிடத்திலிருந்து யாரிடத்திற்கு போகும் என்று பெத்ஷிமேசின் மனிதர்கள் சொல்லி கீரியாத் யாரிமின் குடியிருப்புகளுக்கு ஆட்களை அனுப்பி பெலிஸ்தர்கள் யெகோவாவுடைய பெட்டியை திரும்ப அனுப்பினார்கள். நீங்கள் வந்து அதை உங்களிடத்திற்கு எடுத்துக்கொண்டு போங்கள் என்று சொல்லச் சொன்னார்கள். 1 சாமுவேல் அத்தியாயம் 7. அப்படியே கீரியாத் யாரிமின் மனிதர்கள் வந்து யெகோவாவுடைய பெட்டியை எடுத்து மேட்டின் மேலிருக்கிற அபினதாபின் வீட்டிலே கொண்டு வந்து வைத்து யெகோவாவுடைய பெட்டியை காக்கும்படி அவனுடைய மகனான இளையாசாரை பரிசுத்தப்படுத்தினார்கள். பெட்டி கீரியாத் யாரிமிலே அநேக நாட்கள் தங்கியிருந்தது. 20 வருடங்கள் அங்கேயே இருந்தது. இஸ்ரவேல் குடும்பத்தார்கள் எல்லோரும் யெகோவாவை நினைத்து அழுது கொண்டிருந்தார்கள். அப்பொழுது சாமுவேல் இஸ்ரவேல் குடும்பத்தார்கள் அனைவரையும் நோக்கி, நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் திரும்பினால் அந்நிய தெய்வங்களையும் அஸ்தரோத்தையும் உங்கள் நடுவிலிருந்து விலக்கி உங்கள் இருதயத்தை யெகோவாவிடம் திருப்பி அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள். அப்பொழுது அவர் உங்களை பெலிஸ்தர்களுடைய கைகளுக்கு விடுவிப்பார் என்றான். அப்பொழுது இஸ்ரவேல் மக்கள் பாகால்களையும் அஸ்தரோத்தையும் விலக்கிவிட்டு யெகோவா ஒருவருக்கே ஆராதனை செய்தார்கள். பின்பு சாமுவேல், நான் உங்களுக்காக யெகோவாவிடம் மன்றாடும்படி இஸ்ரவேலர்கள் எல்லோரையும் மிஸ்பாவிலே கூடிவரச் செய்யுங்கள் என்றான். அவர்கள் அப்படியே மிஸ்பாவிலே கூடி வந்து தண்ணீர் மொண்டு யெகோவாவுடைய சந்நிதியில் ஊற்றி அன்றைய தினம் உபவாசம் செய்து யெகோவாவுக்கு விரோதமாகப் பாவஞ்செய்தோம் என்று அங்கே சொன்னார்கள். மிஸ்பாவிலே சாமுவேல் இஸ்ரவேல் மக்களை நியாயம் விசாரித்துக் கொண்டிருந்தான். இஸ்ரவேல் மக்கள் மிஸ்பாவிலே கூடி வந்ததை பெலிஸ்தர்கள் கேள்விப்பட்டபோது பெலிஸ்தர்களின் ஆளுநர்கள் இஸ்ரவேலுக்கு எதிராக எதிர்த்து வந்தார்கள். அதை இஸ்ரவேல் மக்கள் கேட்டு பெலிஸ்தர்களின் நிமித்தம் பயந்து சாமுவேலை நோக்கி, நம்முடைய தேவனாகிய யெகோவா எங்களை பெலிஸ்தர்களின் கைக்கு நீங்களாக்கி இரட்சிக்கும்படி எங்களுக்காக அவரை நோக்கி இடைவிடாமல் வேண்டிக் கொள்ளும் என்றார்கள். அப்பொழுது சாமுவேல் பால் குடிக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை யெகோவாவுக்கு சர்வாங்க தகனபலியாக செலுத்தி இஸ்ரவேலுக்காக யெகோவாவை நோக்கி வேண்டிக் கொண்டான். யெகோவா அவனுக்கு பதில் அருளினார். சாமுவேல் சர்வாங்க தகனபலியை செலுத்தும் போது பெலிஸ்தர்கள் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் செய்ய நெருங்கினார்கள். யெகோவா மகா பெரிய இடி முழக்கங்களை பெலிஸ்தர்கள் மேல் அந்த நாளிலே முழங்கச் செய்து அவர்களை கலங்கடித்ததால் அவர்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாக தோற்கடிக்கப்பட்டு மடிந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேலர்கள் மிஸ்பாவிலிருந்து பெலிஸ்தர்களை பின்தொடர்ந்து போய் பெத்காரின் பள்ளத்தாக்கு வரை அவர்களை முறியடித்தார்கள். அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி, இதுவரை யெகோவா எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபனேசர் என்று பெயரிட்டான். இப்படியாக பெலிஸ்தர்கள் அப்புறம் இஸ்ரவேலின் எல்லையிலே வராதபடி தாழ்த்தப்பட்டார்கள். சாமுவேலின் நாளெல்லாம் யெகோவாவுடைய கை பெலிஸ்தர்களுக்கு எதிராக இருந்தது. பெலிஸ்தர்கள் இஸ்ரவேல் கையிலிருந்து பிடித்திருந்த எக்ரோன் துவங்கி காத் வரையுள்ள பட்டணங்களும் இஸ்ரவேலுக்கு திரும்ப கிடைத்தது. அவைகளையும் அவைகளின் எல்லைகளையும் இஸ்ரவேலர்கள் பெலிஸ்தர்கள் கையில் இல்லாதபடி திருப்பிக் கொண்டார்கள். இஸ்ரவேலுக்கும் எமோரியர்களுக்கும் சமாதானம் உண்டாயிருந்தது. சாமுவேல் உயிரோடிருந்த நாளெல்லாம் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தான். அவன் ஒவ்வொரு வருடமும் புறப்பட்டு பெத்தேலையும் கில்காலையும் மிஸ்பாவையும் சுற்றிப்போய் அந்த இடங்களில் எல்லாம் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்த பின்பு அவன் ராமாவுக்கு திரும்பி வருவான். அவனுடைய வீடு அங்கே இருந்தது. அங்கே இஸ்ரவேலை நியாயம் விசாரித்து அவ்விடத்தில் யெகோவாவுக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான்.
1 சாமுவேல் அத்தியாயம் 8. சாமுவேல் முதிர் வயதான போது தன் மகன்களை இஸ்ரவேலின் மேல் நியாயாதிபதிகளாக வைத்தான். அவனுடைய மூத்த மகனின் பெயர் யோவேல், இளைய மகனின் பெயர் அபியா. அவர்கள் பெயர் செபாவிலே நியாயாதிபதிகளாக இருந்தார்கள். ஆனாலும் அவனுடைய மகன்கள் அவனுடைய வழிகளில் நடக்காமல் பொருளாசைக்கு சாய்ந்து லஞ்சம் வாங்கி நியாயத்தை புரட்டினார்கள். அப்பொழுது இஸ்ரவேலின் மூப்பர்கள் எல்லோரும் கூட்டம் கூடி ராமாவில் இருந்த சாமுவேலிடத்தில் வந்து, இதோ நீர் முதிர் வயதானீர், உம்முடைய மகன்கள் உம்முடைய வழிகளில் நடக்கிறதில்லை, ஆகையால் எல்லா ஜாதிகளுக்குள்ளும் இருக்கிறபடி எங்களை நியாயம் விசாரிக்க ஒரு ராஜாவை ஏற்படுத்த வேண்டும் என்றார்கள். எங்களை நியாயம் விசாரிக்க ஒரு ராஜாவை ஏற்படுத்தும் என்று அவர்கள் சொன்ன வார்த்தை சாமுவேலுக்கு தவறாக தோன்றினது. ஆகையால் சாமுவேல் யெகோவாவை நோக்கி விண்ணப்பம் செய்தான். அப்பொழுது யெகோவா சாமுவேலை நோக்கி, மக்கள் உன்னிடத்தில் சொல்வதெல்லாவற்றிலும் அவர்கள் சொல்லை கேள். அவர்கள் உன்னை தள்ளவில்லை, நான் அவர்களை ஆளாதபடி என்னைத்தான் தள்ளினார்கள். நான் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட்ட நாள் முதல் இந்த நாள் வரை அவர்கள் என்னை விட்டு வேறே தேவர்களை ஆராதித்து வந்த தங்கள் எல்லா செயல்களின்படி செய்தது போல அவர்கள் உனக்கும் செய்கிறார்கள். இப்பொழுதும் அவர்கள் சொல்லை கேள். ஆனாலும் உன் விருப்பத்தை காட்டும்படி அவர்களை ஆளும் ராஜாவின் விதம் என்னவென்று அவர்களுக்கு வலியுறுத்தி தெரியப்படுத்து என்றார். அப்பொழுது சாமுவேல், ஒரு ராஜா வேண்டும் என்று தன்னிடத்தில் கேட்ட மக்களுக்கு யெகோவாவுடைய வார்த்தைகளை எல்லாம் சொல்லி, உங்களை ஆளும் ராஜாவின் காரியம் என்னவென்றால் தன்னுடைய ரதத்திற்கு முன் ஓடும்படி அவன் உங்கள் மகன்களை எடுத்து தன்னுடைய ரதங்கள் ஓட்டுபவர்களாகவும் தன்னுடைய குதிரை வீரர்களாகவும் வைத்துக் கொள்ளுவான். 1000 பேருக்கும் 50 பேருக்கும் தலைவராகவும் தன்னுடைய நிலத்தை உழுகிறவர்களாகவும் தன்னுடைய விளைச்சலை அறுக்கிறவர்களாகவும் தன்னுடைய யுத்த ஆயுதங்களையும் தன்னுடைய ரதங்களின் உபகரணங்களையும் செய்கிறவர்களாகவும் அவர்களை வைத்துக் கொள்ளுவான். உங்கள் மக்களை பரிமள தைலம் செய்கிறவர்களாகவும் சமையல் செய்கிறவர்களாகவும் அப்பம் சுடுகிறவர்களாகவும் வைத்துக் கொள்ளுவான். உங்களுடைய வயல்களிலும் உங்களுடைய திராட்சை தோட்டங்களிலும் உங்களுடைய ஒலிவத்தோப்புகளிலும் நல்லவைகளை எடுத்துக்கொண்டு தன்னுடைய ஊழியக்காரர்களுக்கு கொடுப்பான். உங்களுடைய தானியத்திலும் உங்களுடைய திராட்சை பலனிலும் தசமபாகம் வாங்கி
தன்னுடைய அதிகாரிகளுக்கும் தன்னுடைய வேலைக்காரர்களுக்கும் கொடுப்பான். உங்களுடைய வேலைக்காரர்களையும் உங்களுடைய வேலைக்காரிகளையும் உங்களில் திறமையான வாலிபர்களையும் உங்களுடைய கழுதைகளையும் எடுத்து தன்னுடைய வேலைக்கு வைத்துக்கொள்ளுவான். உங்கள் ஆடுகளிலே பத்தில் ஒன்று எடுத்துக்கொள்ளுவான். நீங்கள் அவனுக்கு வேலையாட்களாவீர்கள். நீங்கள் தெரிந்து கொண்ட உங்கள் ராஜாவினால் அந்த நாளிலே முறையிடுவீர்கள். ஆனாலும் யெகோவா அந்த நாளிலே உங்களுக்கு செவிகொடுக்க மாட்டார் என்றான். மக்கள் சாமுவேலின் சொல்லை கேட்க மனமில்லாமல், அப்படியல்ல, எங்களுக்கு ஒரு ராஜா இருக்கத்தான் வேண்டும், எல்லா மக்களையும் போல நாங்களும் இருப்போம், எங்கள் ராஜா எங்களை நியாயம் விசாரித்து எங்களுக்கு முன்பாக புறப்பட்டு எங்கள் யுத்தங்களை நடத்த வேண்டும் என்றார்கள். சாமுவேல் மக்களின் வார்த்தைகளையெல்லாம் கேட்டு அவைகளை யெகோவாவிடத்தில் தெரியப்படுத்தினான். யெகோவா சாமுவேலை நோக்கி, நீ அவர்கள் சொல்லை கேட்டு அவர்களை ஆள ஒரு ராஜாவை ஏற்படுத்தி என்றார். அப்பொழுது சாமுவேல் இஸ்ரவேல் மக்களை பார்த்து, அவரவர்கள் தங்கள் ஊர்களுக்குப் போகலாம் என்றான். 1 சாமுவேல் அத்தியாயம் 9. பென்யமின் கோத்திரத்தார்களில் கீஸ் என்னும் பெயருள்ள செல்வாக்குள்ள ஒரு மனிதன் இருந்தான். அவன் பென்யமின் கோத்திரத்தானாகிய அபியாவின் மகனான பெகோராத்திற்கு பிறந்த சேராரின் மகனான அபியேலின் மகன். அவனுக்கு சவுல் என்னும் பெயருள்ள மிகவும் அழகான வாலிபனான ஒரு மகன் இருந்தான். இஸ்ரவேல் மக்களில் அவனைவிட அழகுள்ளவன் இல்லை. எல்லா மக்களும் அவனுடைய தோளிற்கு கீழ் இருந்தனர். இவன் அவர்களை விட உயரமுள்ளவனாயிருந்தான். சவுலின் தகப்பனான கீசுடைய கழுதைகள் காணாமல் போனது. ஆகையால் கீஸ் தன் மகனான சவுலை பார்த்து, நீ வேலைக்காரர்களில் ஒருவனை கூட்டிக்கொண்டு கழுதைகளைத் தேட புறப்பட்டு போ என்றான். அப்படியே அவன் எப்ராயீம் மலைகளையும் சலிஷா நாட்டையும் கடந்து போனான். அங்கே அவைகளை காணாமல் சாலீம் நாட்டை கடந்தார்கள், அங்கேயும் காணவில்லை. பென்யமின் நாட்டை கடந்தும் அவைகளை காணவில்லை. அவர்கள் சூப் என்னும் நாட்டிற்கு வந்தபோது சவுல் தன்னோடு இருந்த வேலைக்காரனை நோக்கி, என் தகப்பன் கழுதைகளின் மேலுள்ள கவலையை விட்டு நமக்காக கவலைப்படாதபடி திரும்பிப் போவோம் வா என்றான். அதற்கு அவன், இதோ இந்த பட்டணத்திலே தேவனுடைய மனிதன் ஒருவர் இருக்கிறார், அவர் பெரியவர், அவர் சொல்லுகிறதெல்லாம் தப்பாமல் நடக்கும், அங்கே போவோம், ஒருவேளை அவர் நாம் போக வேண்டிய நம்முடைய வழியை நமக்கு தெரிவிப்பார் என்றான். அப்பொழுது சவுல் தன்னுடைய வேலைக்காரனை பார்த்து, நாம் போனாலும் அந்த மனிதனுக்கு என்ன கொண்டு போவோம், நம்முடைய பைகளில் இருந்த தின்பண்டங்கள் செலவழிந்து போனது, தேவனுடைய மனிதனாகிய அவருக்கு கொண்டு போவதற்குரிய காணிக்கை நம்மிடத்தில் ஒன்றும் இல்லையே என்றான். அந்த வேலைக்காரன் மறுபடியும் சவுலை பார்த்து, இதோ என் கையில் இன்னும் கால் சேக்கல் வெள்ளி இருக்கிறது, தேவனுடைய மனிதன் நமக்கு நம்முடைய வழியை அறிவிக்கும்படி அதை அவருக்கு கொடுப்பேன் என்றான். முற்காலத்தில் இஸ்ரவேலில் தேவனிடத்தில் விசாரிக்கப் போகிற எவனும் ஞானதிருஷ்டிக்காரனிடம் போவோம் வாருங்கள் என்பார்கள். இந்த நாளிலே தீர்க்கதரிசி எனப்படுகிறவன் முற்காலத்தில் ஞானதிருஷ்டிக்காரன் என்னப்படுவான். அப்பொழுது சவுல் தன் வேலைக்காரனை பார்த்து, நல்ல காரியம் சொன்னாய், போவோம் வா என்றான். அப்படியே தேவனுடைய மனிதன் இருந்த அந்த பட்டணத்திற்கு போனார்கள். அவர்கள் பட்டணத்து மேட்டின் வழியாக ஏறுகிறபோது தண்ணீர் எடுக்க வந்த பெண்களைக் கண்டு, ஞானதிருஷ்டிக்காரன் இங்கே இருக்கிறாரா என்று அவர்களை கேட்டார்கள். அதற்கு அவர்கள், இருக்கிறார், இதோ உங்களுக்கு எதிரே இருக்கிறார், சீக்கிரமாக போங்கள், இன்றைக்கு மக்கள் மேடையில் பலியிடுகிறதினால் இன்றைய தினம் பட்டணத்திற்கு வந்தார், நீங்கள் பட்டணத்திற்குள் நுழைந்தவுடனே அவர் மேடையின் மேல் சாப்பிடப் போகிறதற்கு முன்னே அவரை காண்பீர்கள், அவர் வரும் வரை மக்கள் சாப்பிட மாட்டார்கள், பலியிட்டதை அவர் ஆசீர்வதிப்பார், பின்பு அழைக்கப்பட்டவர்கள் சாப்பிடுவார்கள், உடனே போங்கள், இந்த நேரத்திலே அவரை காணலாம் என்றார்கள். அவர்கள் பட்டணத்திற்கு போய் பட்டணத்தின் நடுவே சேர்ந்தபோது, இதோ சாமுவேல் மேடையின் மேல் ஏறி போகிறதற்காக அவர்களுக்கு எதிரே புறப்பட்டு வந்தான். சவுல் வருவதற்கு ஒரு நாளுக்கு முன்னே யெகோவா சாமுவேலின் காது கேட்கும்படி நாளை இதே நேரத்தில் பென்யமீன் நாட்டானான ஒரு மனிதனை உன்னிடத்தில் அனுப்புவேன், அவனை என்னுடைய மக்களான இஸ்ரவேலின் மேல் அதிபதியாக அபிஷேகம் செய்வாய், அவன் என்னுடைய மக்களை பெலிஸ்தர்களின் கையிலிருந்து மீட்பான். என்னுடைய மக்களின் முறையிடுதல் என்னிடத்தில் வந்து எட்டினதால் நான் அவர்களை ஏக்கத்தோடு பார்த்தேன் என்று வெளிப்படுத்தியிருந்தார். சாமுவேல் சவுலை கண்டபோது யெகோவா அவனிடத்தில், இதோ நான் உனக்கு சொல்லியிருந்த மனிதன் இவனே, இவன்தான் என்னுடைய மக்களை ஆளுவான் என்றார். சவுல் நடுவாசலிலே சாமுவேலிடத்தில் வந்து, ஞானதிருஷ்டிக்காரன் வீடு எங்கே சொல்லும் என்று கேட்டான். சாமுவேல் சவுலுக்கு பதிலாக, ஞானதிருஷ்டிக்காரன் நான்தான், நீ எனக்கு முன்னே மேடையின் மேல் ஏறிப்போ, நீங்கள் இன்றைக்கு என்னோடு சாப்பிட வேண்டும், நாளை காலை நான் உன்னுடைய இருதயத்தில் உள்ளது எல்லாவற்றையும் உனக்கு அறிவித்து உன்னை அனுப்பிவிடுவேன், மூன்று நாளைக்கு முன்னே காணாமல் போன கழுதைகளைப் பற்றி கவலைப்பட வேண்டாம், அவைகள் கண்டுபிடிக்கப்பட்டது, இதைத் தவிர எல்லா இஸ்ரவேலின் விருப்பம் யாரை நாடுகிறது, உன்னையும் உன்னுடைய வீட்டார்கள் அனைவரையும் அல்லவா என்றான். அப்பொழுது சவுல் பதிலாக, நான் இஸ்ரவேல் கோத்திரங்களிலே சிறிதான பென்யமின் கோத்திரத்தான் அல்லவா, பென்யமின் கோத்திரத்து குடும்பங்களிலெல்லாம் என்னுடைய குடும்பம் அற்பமானது அல்லவா, நீர் இப்படிப்பட்ட வார்த்தையை என்னிடத்தில் சொல்லுவது ஏன் என்றான். சாமுவேல் சவுலையும் அவனுடைய வேலைக்காரனையும் உணவு அறைக்குள் அழைத்து கொண்டு போய் அவர்களை அழைக்கப்பட்டவர்களுக்குள்ளே தலைமையான இடத்திலே வைத்தான். அழைக்கப்பட்டவர்கள் ஏறக்குறைய 30 பேராக இருந்தார்கள். பின்பு சாமுவேல் சமையற்காரனை பார்த்து, நான் உன்னுடைய கையிலே ஒரு பங்கை கொடுத்து வைத்தேனே, அதை கொண்டு வந்து வை என்றான். அப்பொழுது சமையற்காரன் ஒரு முன்னந்தொடையையும் அதனோடு இருந்ததையும் எடுத்துக்கொண்டு வந்து அதை சவுலுக்கு முன்பாக வைத்தான். அப்பொழுது சாமுவேல், இதோ இது உனக்காக வைக்கப்பட்டது, இதை உனக்கு முன்பாக வைத்து சாப்பிடு, நான் மக்களை விருந்திற்கு அழைத்தது முதல் இதுவரைக்கும் இது உனக்காக வைக்கப்பட்டிருந்தது என்றான். அப்படியே சவுல் அன்றைய தினம் சாமுவேலோடு சாப்பிட்டான். அவர்கள் மேடையிலிருந்து பட்டணத்திற்கு இறங்கி வந்த பின்பு அவனுடைய மேல் வீட்டிலே சவுலோடு பேசிக் கொண்டிருந்தான். அவர்கள் அதிகாலை கிழக்கு வெளுக்கிற நேரத்தில் எழுந்திருந்தபோது சாமுவேல் சவுலை மேல் வீட்டின் மேல் அழைத்து, நான் உன்னை அனுப்பிவிடும்படி ஆயத்தப்படு என்றான். சவுல் ஆயத்தப்பட்டபோது அவனும் சாமுவேலும் இருவருமாக வெளியே புறப்பட்டார்கள். அவர்கள் பட்டணத்தின் கடைசி வரை இறங்கி வந்தபோது சாமுவேல் சவுலை பார்த்து, வேலைக்காரனை நமக்கு முன்னே நடந்து போக சொல் என்றான். அப்படியே அவன் நடந்து போனான். இப்பொழுது நான் தேவனுடைய வார்த்தையை உனக்கு தெரிவிக்கும்படி நீ சற்று இங்கே நில் என்றான்.